You can be seated if you will, and I want to express
நீங்கள் விரும்பினால் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் சக பிரஜைகளை சந்திக்கும்படியாக இங்கு இருக்கும் சிலாகியத்திற்காக நான் தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஜனங்களாகிய நீங்கள் இந்த காலையில் இந்த சகோதரனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்து ஐக்கியம் கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கையில் இது ஒரு விதமாக ஆதி சபையை குறித்து எனக்கு நினைப்பூட்டுகிறது. கிறிஸ்தவ மார்க்கம் முதலாவது துவங்கியது. அந்த விதமாக வேதம் அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடு வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று கூறியுள்ளது. நாம் இங்கு இருக்கையில் அந்த விதமாகவே நாம் இந்த காலையில் கபடமில்லாத இருதயத்தோடு ஒரே நோக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நாம் இந்த பூமியில் இருக்கையில் ஒரு காரியத்தை சாதிக்க நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய ஜீவியங்களில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாகும். ஒருவேளை ஒருகால் அநேகமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் அவர் தம்முடைய முடிவற்ற ஞானத்தினால் இங்கே பின்னால் உள்ள புல்வெளியிலே அல்லது இங்கே இந்த வனாந்தரத்தில் இந்த சிறு கட்டடத்தில் இந்த காலை இங்கிருப்போம் என்று அறிந்திருந்தார். அவர் அதை அநேகமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தார். இப்பொழுது இந்த காலை டூசானிலிருந்து வந்து கொண்டிருந்த நம்முடைய நண்பர்கள் சிலரை, ஸ்டிக்கர் குடும்பத்தினரை நாங்கள் சந்தித்தோம். அவர்களுடைய காரில் இருந்த ஜெனரேட்டர் என்ற மின்னாற்றி கருவி பழுதடைந்து விட்டிருந்தது. எங்களால் முடிந்த அளவு கொண்டு வரக்கூடியவர்களை, அந்த பெண்மணியையும் பிள்ளைகளையும் இங்கே கொண்டு வந்துள்ளோம். மற்றவர்களோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தங்களுடைய ஜெனரேட்டர் என்ற மின்னாக்கி கருவியை சீர் செய்ய முடிந்துவிட்டால் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். இங்கே சில குறுக்கு தெருக்கள் இருந்தன. அது எங்கே இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இங்கிருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது இங்குள்ள சகோதரன் ஐசக்சன் அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் என்று நாங்கள் அறிந்திருப்பதை தவிர வேறு விதத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியோம். நாங்கள் ஒன்றாக அநேக முறை ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய முதல் சந்திப்பு பீனிக்ஸில் உண்டாயிருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய மனைவியும் இங்கிருந்தால் அவள் யார் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது அவருடைய மனைவி யார் என்றும் அல்லது அவருடைய குடும்பம் எதுவென்றும் தெரியாத அந்த அளவிற்கு நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நான் இங்கே உள்ளே வந்தபோது வாசலிலே நம்முடைய கருப்பு நிற சகோதரர்களில் ஒருவரை சந்தித்து அந்த அருமையான நபரோடு கரங்குலுக்கினேன். இந்த காலையில் இந்த விதமாக இந்த கூட்டத்தார் மத்தியில் இருக்கும்படி உள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிகமாக வரவேற்கப்படும் போது அது ஒரு விதமாக உங்களை உணரச் செய்வதை நீங்கள் அறிவீர்கள். அது எனக்கு ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நான் திரளான கூட்டத்தார் கூடியிருந்த பகுதிகளில் பேசும் சிலாகியத்தை உடையவனாய் இருந்து வந்திருக்கிறேன். அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடியிருப்பர். ஆனால் என் ஊழியத்தின் நினைவு கூறுதல்கள் இது போன்ற நேரங்களை கொண்டதாகவே உள்ளன. அதாவது ஒரு டஜன் அல்லது இரண்டு டஜன் பேர் ஒன்றாக கூடியிருக்கும் போது தேவன் ஜனங்களிடத்தில் நெருக்கமாக ஈடுபடுவது போன்று தென்படுகிறது. நாம் சிறிய எண்ணிக்கையில் ஒன்று சேரும் போது நாம் அதிகமாக அறிமுகம் செய்யப்படுகிறதை உணர்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக சிறந்தது போன்று தென்படுகிறது. அவர் எங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கூறினார். கடந்த இரவு நடுராத்திரியில் ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் ஒரு சிறு காயம் சம்பவித்ததனால் தன் சிந்தையை இழந்து கொண்டிருந்த ஒரு வாலிப பெண்ணும் இருந்த வீட்டில் நானும் கூட இருந்தேன். நாங்கள் ஒன்று கூடி இருக்கையில் அந்த வாலிப பெண்ணும் நானும் ஒரு அறையில் இருந்தோம். ஏனென்றால் கூறப்பட வேண்டிய சில காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் ஒன்றாக இருப்பது நலமானதாயிருந்தது. நாங்கள் கூடியிருந்த இடத்திற்கு இந்த ஒளி கர்த்தருடைய தூதன் வந்து தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை காண்பித்தார். நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான குடும்பத்தில் இருந்த 22 வயதுடைய ஒரு வாலிபனுக்கு புட்டாளமை என்ற வியாதி, அதாவது கழுத்து வீங்கும் நோய் பற்றி பிடித்திருந்தது. வயது வந்தவர்களாகி உங்களுக்கு, விசேஷமாக ஆண்களாகி உங்களுக்கு அது என்னவென்று தெரியும். ஆண்களே, உண்மையாகவே அது அவர்களை கிட்டத்தட்ட கொன்றுவிடுகிறது. இந்த பையன் பல நாட்களாக, சரியாக 2 வாரங்களாக 105 பாகை காய்ச்சலோடு இருந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த பக்கவாத பாதிப்புக்குள்ளாகும் நிலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மருத்துவர்கள் அவர்களால் முடிந்த எல்லாவற்றையும், பென்சிலின் போன்ற ஊசிகளையும் அந்த தொற்று நோய் காய்ச்சலை நீக்க உபயோகித்து பார்த்துவிட்டனர். ஆனால் அது எவ்வித பயனையும் ஏற்படுத்தவில்லை என்பது போல் காணப்பட்டது. ஆனால் தேவனுக்கு முன்பாக இருந்த 1 நிமிட நேரத்தில் ஒரு துளி காய்ச்சல் கூட அந்த வாலிபருக்கு இல்லாதபடி அகன்று போயிற்று. அவன் சுகத்தோடு எழுந்தான். இதற்கு காரணம் அந்த பிரதான நபர் கிறிஸ்துவே என்பதையே காண்பிக்கிறது. அந்த காரணத்தினால் தான் இந்த ஓய்வு நாளில் கிறிஸ்துவை சேவிக்கும்படி இந்த காலையில் இந்த வீட்டில் நாம் இங்கே இருக்கிறோம். ஜனங்களாகிய உங்களையும் நம்முடைய வெளியேறப்பட்ட சகோதரனையும் சந்திக்கும்படி இங்கே வருவதற்கான நேரத்தையே நான் எதிர்நோக்கியிருந்தேன். இங்கே கூடுகின்ற இந்த சிறு கூடுகையிலிருந்து அநேக முறை சகோதரன் எனக்கு அனுப்பியிருக்கிற உங்களுடைய தசமபாகங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதுபோன்ற பொக்கிஷங்களை நான் மிகுந்த பயத்தோடு செலவழிக்கிறேன். ஏனென்றால் அவை அங்கிருந்து எங்கே சென்றன என்று ஒரு நாளில் நான் பதில் கூற வேண்டியவனாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஜனங்களாகி உங்களுடைய உத்தமத்தை குறித்த என் நன்றியை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதி நான் நிச்சயமாகவே பாராட்ட விரும்பி பாராட்டுகிறேன். நீங்கள் செய்துள்ள உங்கள் எண்ணத்தை குறித்தும் நீங்கள் அனுப்பியுள்ள தசமபாகத்தை குறித்தும் நான் பாராட்டுகிறேன். இதுபோன்று வீடுகளில் நடக்கும் கூட்டங்களிலும் உங்களிடத்தில் உள்ள கொஞ்சம் பணமும் உங்களுக்கு தெரிந்த அளவில் ஊழியத்தின் ஆதரவிற்கு அனுப்ப விரும்புகிறீர்கள். அப்பொழுதிலிருந்தே நான் அதற்காக உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். நாம் பூமியில் என்ன செய்தோம் என்பதற்கு பதில் கூற வேண்டிய அந்த நாளிலே நான் நம்முடைய கர்த்தருக்கு ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது இங்கு ஒரு காரியம் உண்டு. பின்புறமாக உள்ள இடத்தில் வாகன போக்குவரத்து இறைச்சலால் தொலைப்படுத்தப்பட மாட்டோம், அது நல்லது. எனவே இதை எப்படி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நாம் பல நாட்கள் கொண்ட எடுப்புதல் கூட்டத்தை இங்கே பின்னால் நடத்தினால் நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், இந்த விதமாக நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நான் உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகிறீர்கள். கர்த்தரை குறித்து ஒரு சில வினாடிகள் பேசிவிட்டு மீண்டும் போய்விடுகிறீர்கள். நான் டூசானில் 1:30 இருக்க வேண்டும். எப்படியாய் நாம் இங்கே இந்த விதமாக ஒருவரோடு ஒருவர் கரங்குலுக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விடுகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம் சந்திக்கப் போகும் ஒரு நாளை குறித்து நான் நினைக்கிறேன். அங்கே நாம் பிரியாவிடை பெறுகிறோம் என்று கூற மாட்டோம். அங்கே நாம் உங்களை காண்பது அருமையாக இருக்கிறது, உங்களை மீண்டும் காண்போம் என்று நம்புகிறோம் என்று கூற மாட்டோம். இங்கே நாம் 2 மணி நேரங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை ஒரு கால் எண்ணி பார்ப்போம். அங்கே நேரம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் அப்போது நாம் அமர்ந்து 10 லட்சம் வருடங்கள் பேசுவோம். நாம் அமர்ந்த போது இருந்த நேரம் நமக்கு ஒருபோதும் குறையாது, புரிகிறதா? அது நித்தியமாயிருக்கிறது, அதற்கு முடிவே இல்லை. நாம் வெளியே இருக்க போகும் அந்த நேரத்தை குறித்து நினைப்பது இந்த விதமாக உள்ளது. நாம் தேவனுடைய மகத்தான பரதேசின் தாழ்வாரங்களினூடாக நடந்து செல்லும் போதும் தூதர்கள் கீதங்களை பாடுவர். இப்பொழுது நாம் இங்கே சண்டையிட்டு யுத்தத்தில் வெற்றி பெற உலகத்தின் காரியங்களை ஜெயங்கொள்ள வேண்டிய நேரமாய் இது இருக்கிறது. அங்கே எந்த யுத்தமும் இராது, கடைசி ஜபம் செய்யப்படும், அதன் பிறகு அவர்களுக்கு எந்த ஜபக்கூட்டமும் இருக்க வேண்டியிராது. அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கான இடமே இருக்காது, அங்கே சுகமடையும்படியான சுகவீனமே இருக்காது. அது ஒரு மகத்தான மகிமையான காரியமாயிருக்கும். நாம் மானிடர்களாய் இருக்கிறபடியால் நம்மால் இந்த காலை என்ன செய்ய முடியும், நாம் என்ன வாக்களிக்க முடியும்? அந்த நேரத்தின் வாக்குத்தத்தை நாம் நோக்கி பார்ப்பதை காட்டிலும் வேறெந்த பெரிய காரியத்தை நாம் நோக்கி பார்க்க முடியும், புரிகிறதா? நாம் இதை குறித்து சிந்திக்கையில் நான் இங்கே காலங்களின் மாற்றத்தை நோக்கி பார்க்கிறேன். தங்களுடைய தாயின் மடியில் பாலருந்தும் சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களாக மாறி பின்னர் வாலிப பருவ பெண் பிள்ளைகளாகவும் பையன்களாகவும் மாறி அதன் பின்னர் நடுத்தர வயதினை அடைந்து அதன் பின்னர் முதிர்ந்தவராகின்றனர், புரிகின்றதா? பள்ளிக்கு செல்லும் சிறுவன் கடந்த வருடம் தன்னுடைய தாயின் மடியில் ஒரு பாலுண்ணும் குழந்தையா இருந்தான், புரிகிறதா? அதன் பின்னர் வாலிப பருவத்தில் கடந்த வருடம் தான் பள்ளியில் சேர்ந்தவன் போல் தென்படுகிறான். நடுத்தர வயது ஒரு வாலிப பருவ வயதா இருந்தது, அதன் பின்னரே முதிர்ந்த வயது உண்டாகிறது. அப்படியே ஓ பார்த்தீர்களா, அது அப்படி பூமியிலே தோன்றி மறைகிற புகையை போல் இருக்கிறது. சாலமோன் அதை கூறினான் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு பூவை போன்று உள்ளது, அது மலர்கிறது, பின்னர் அது வெட்டப்பட்டு அழிந்து போய்விடுகிறது. நாம் இங்கிருக்கிற நேரத்தை குறித்த பலனை ஆதாயப்படுத்த விரும்புகிறோம். எனவே இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை ஜபத்தில் வணங்கியிருக்கையில் இப்பொழுது நாம் அவரிடத்தில் பேசுவோமாக. இங்கிருக்கிற எவரேனும் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால், உதாரணமாக சுகவீனமாய் இருந்து அல்லது தேவையுள்ளவர்களாய் இருந்து உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இப்பொழுதும் கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தை கேட்பதற்காகவே நான் உள்ளே வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். நான் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி இந்த விதமாக என்னை நினைவு கூறும் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். கர்த்தர் உங்களை முழு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
Almighty God, who formed the heavens,
சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையால் வானங்களையும் பூமியையும் உருவாக்கிறவரே, இந்த காலையில் இந்த வார்த்தையை குறித்து வார்த்தையாய் இருக்கிற அந்த மகத்தான ஒருவரை குறித்து பேசுவதற்காக எங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.
We thank thee for this grand privilege of coming back at the backside of the desert
இந்த வனாந்தரத்தின் பின்பக்கத்திற்கு வரும்படியான இந்த மகத்தான சிலாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் அங்கு ஒரு பற்றி எறிகிற முச்செடியானது ஓடிப்போன ஒரு தீர்க்கதரிசியின் கவனத்தை கவர்ந்து எடுத்தது. அவன் புதிதாக கட்டளையிடப்பட்டு அனுப்பப்பட்டான். அந்த நாளின் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்த தேவனுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்கும்படியான ஒரு மகத்தான மீட்பனானான். ஓ மகத்தான தேவனே, இந்த காலையில் இந்த வனாந்தரத்தின் பின்பக்கத்தில் எங்களோடு இருக்கும்படி நீர் வரமாட்டீரா? நாங்கள் அறிந்துள்ளபடி நீர் பெரிய தேவாலயங்களிலும் உலகத்தை சுற்றிலும் இருக்கிறீர். ஆனால் நீர் முடிவற்ற தேவனாக இருக்கிறீர் என்றும், எந்த இடமும் உமக்கு சிறியதல்ல என்றும், எந்த இடமும் சிறியதல்ல என்றும், அல்லது நாங்கள் எப்படி பூமியில் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல என்றும், அதே சமயத்தில் நீர் சர்வ வியாபியாக இருக்கிறீர் என்றும், எல்லா நேரத்திலும் எங்கும் இருக்க முடியும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் இந்த கூடுகையில் எங்களுடைய சகோதரருக்காகவும், இங்குள்ள அவருடைய சிறு மந்தைக்காகவும், அவர்களுடைய தைரியத்திற்காகவும், இந்த பூமியிலே தேவனிடத்தில் காண்பிக்கும் விசுவாசத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
கிறிஸ்துவுக்கான
ஒரு வாஞ்சை உள்ள ஒரு இருதயம் இருக்கும் வரை எப்பொழுதுமே எங்காவது ஒரு செய்தியாளர் இருந்து அந்த பசியுள்ள இருதயத்திற்கு செய்தியை கொண்டு வருவானாக. பரலோக பிதாவே, இப்பொழுது தங்களுடைய கரங்களை தேவைக்காக உயர்த்தினாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கரத்தின் கீழும் அவர்களுடைய இருதயத்தை சுற்றிலும் என்ன துடித்துக் கொண்டிருந்தது என்பதை நீர் அறிவீர். அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அது சுகவீனமாயிருந்தால் கர்த்தாவே, சில மணி நேரங்களுக்கு முன்பு பேசப்பட்ட பால் ஷாரிட்டை தூக்கி எடுத்து நீர் அவர் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே படுத்துக் கொண்டிருந்த போது எல்லா மருத்துவ விஞ்ஞானத்தாலும் சுகப்படுத்த முடியாத அந்த கடுமையான காய்ச்சலை ஒரு சிறு ஜபம் அந்த காய்ச்சலை உடனடியாக நிறுத்திவிட்டது. நீர் யெகோவா தேவனாயிருக்கிறீர். இந்த வனாந்தரத்தின் பின்பக்கத்தில் இங்கே இன்றைக்கும் நீர் அவ்வளவு உண்மையான பிரதிநிதித்துவம் கொண்டவராக இருக்கிறீர் என்பதையும், அங்கே வனாந்தரத்தின் பின்பக்கத்தில் மோசையோடு அந்த நாட்களில் இருந்தது போலவே நீர் இங்கே இருக்கிறீர் என்பதையே காண்பிக்கிறீர். நீர் ஜபத்துக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிற காரணத்தால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த உத்தமத்தோடும் உம்மண்டை வருகிறோம். நாங்கள் எங்களுடைய சிந்தையில் கற்பனை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை உம்மிடத்தில் கேட்பது தவறாயிருக்கும் என்றும் அறிந்துள்ளோம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை குறித்து ஆர்வம் உள்ளவர்களாயும் அசைக்க முடியாத நிச்சயம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்றும் அதை தருவது தேவனுடைய சித்தம் என்றும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தாவே, நாங்கள் அறிந்துள்ள யாவற்றோடும் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் அதற்கான தீர்வை செய்துவிட்டோம். எனவே இந்த காலையில் இங்குள்ள சுகயனமான ஒவ்வொரு நபரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இழக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ரட்சியும். அதை அருளும். அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே இன்றைக்கு ஏதோ காரியம் சொல்லப்படுவதாக அல்லது செய்யப்படுவதாக, சுவர்களை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிற அல்லது அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த தேவனுடைய விசுவாச நங்கூரமானது அவர்களுடைய இதயத்திற்குள்ளாக நகர்ந்து சென்று அதை எல்லாவற்றுக்கும் முழுமையானதாக தீர்த்து வைப்பதாக. பிதாவே, இதை அருளும். ஆராதனைக்காக இந்த வீட்டை நாங்கள் பயன்படுத்தும்படி இந்த வீட்டை வைத்துள்ள இந்த சகோதரனை ஆசீர்வதியும். இப்பொழுது உடைய வார்த்தையினூடாக எங்களிடத்தில் பேசும் கர்த்தாவே, அதற்காகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தாவே, நீரே எங்களுக்கு வேண்டும். நாங்கள் வெளியில் சென்று எங்காவது மரங்களின் கீழே அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ள முடியும். ஆனால் இங்கோ உம்மோடு தயவு பெறும்படிக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது நீர் எங்களை சந்திக்க மாட்டீரா? எங்களுடைய இதயத்தில் இன்றைக்கு நீர் சிங்காசனம் விட்டு எங்களிடத்தில் பேசி எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு கூறி நாங்கள் எங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துவது போல உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளதை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இதயத்தில் உள்ள இருக்கையை திறந்திருக்கிறோம். இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அங்கே பின்னால் உள்ள யாராவது உட்கார வேண்டும் என்று விரும்பினால், நான் இங்கே சில நாற்காலிகளை காண்கிறேன். அதாவது நீங்கள் அதிக வசதியாக இருக்க விரும்பினால் நீங்கள் இங்கு முன் வரலாம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்கள் பிரம்மாண்டமான நேரங்களாக இருக்கின்றன. இன்று நான் என்ன கூறலாம் என்பதை குறித்து நேற்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இங்கு வருவதை நான் எதிர்நோக்கியுள்ளேன் என்பதை அறிந்திருந்து, இந்த சிறு ஜெப கூட்டத்திற்கு நான் வரும்போது நான் என்ன கூறுவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படிக்கு நான் கேட்டுக்கொண்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கையில் காலையில் நான் வெளிப்படுத்தி கூற விரும்பி இங்கே வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கிறிஸ்துவின் லேசான தட்டுதலை இருதயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைவிருக்கட்டும், நீங்கள் ஒரு விசுவாசியா இல்லை என்றால் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு எப்போதும் சம்பவித்த காரியங்களிலேயே மகத்தான காரியமாய் இது இருக்கும். இந்த காலை இந்த வீட்டில் கூட்டப்பட்டு அந்த தட்டுதல் உங்கள் இருதயத்தில் உண்டாகும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது ஜீவனுக்கான ஒரு வாசலாக உள்ளது. அதை புறக்கணிப்பது மரணமாய் உள்ளது. விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு திறந்த வாசல் உண்டு என்று காண்பிக்கும்படியான காரணத்திற்காகவே நாம் இந்த காலை இங்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து நான் 15 அதிகாரத்தை இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 15 அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை ஒரு பாகமாக நான் படிக்க விரும்புகிறேன்.
பின்பு
வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது.
And I saw as it were a sea of glass mingled with fire, and them that had gotten the victory.
அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் உத்தரைக்கும் அது நாமத்தில் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலுக்கு நிற்கிறதையும் கண்டேன்.
And they sang the song of Moses.
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள்.
Who shall not fear thee, O Lord, and glorify thy name?
கர்த்தாவே, யாரும் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்த, எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள்.
And if the Lord will, I would like to take a text from that.
கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வெற்றியின் நாளன்று இதை அழைக்கும்படியாக அதிலிருந்து ஒரு பாடப்பொருளை நான் எடுக்க விரும்புகிறேன். வெற்றியின் நாள் என்று நாம் அதை அடையாளப்படுத்தும் போது அது ஒரு முழுமையான வெற்றி என்பதாகும்.
These people that in the chapter that we have just read,
நாம் வாசித்திருக்கிற அந்த அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் வெற்றியை பெற்றிருந்தனர்.
I think that the word victory is a great word in the English.
ஆங்கில மொழியில் வெற்றி என்ற வார்த்தை ஒரு மகத்தான வார்த்தையாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நீ சத்ருவை தோற்கடித்திருக்கிறாய், நீ ஜெயம் கொண்டிருக்கிறாய், நீ ஜெயத்தை பெற்றிருக்கிற ஒரு ஜெயவீரனாய் இருக்கிறாய் என்று அது பொருள்படுகிறது. நாம் ஒரு வெற்றியில் பாடல்களை பாடி மகிழ்கிறோம். அக்கினி கலந்த இந்த கண்ணாடி கடலண்டை வந்திருந்த இந்த ஜனங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்று இங்கே நாம் கண்டறிகிறோம். அவர்கள் மிருகத்தின் மீதும் அவனுடைய சொரூபத்தின் மீதும் அந்த முத்திரையின் மீதும் அவனுடைய நாமத்தின் எழுத்தின் மீதும் ஜெயம்
கொண்டிருந்தனர்.
இந்த எல்லா காரியங்களின் மீதும் அவர்கள் ஜெயம் கொண்டிருந்து மறுகரையிலே ஜெய வீரர்களாய் நின்று கொண்டு அக்கறி கலந்த கண்ணாடி கடலண்டை நின்று கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திர பாடல்களை பாடினர். இப்பொழுது வெற்றியை குறித்தும் வெற்றியின் நாட்கள் போன்றவற்றை குறித்தும் பேசப் போகிறோம். நாம் வெற்றியின் நாளை குறித்து நினைக்கும் போது அது நம்மை யுத்த சிந்தனைக்கு திரும்ப கொண்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக யுத்தத்தை குறித்த வெற்றியின் நாள் என்று அழைக்கிற ஒரு நாளுக்கு நாம் வந்தோம். அங்கே அவர்கள் சத்ருவின் மீது ஜெயம் பெற்றிருந்தனர்.
And it's too bad.
நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது மிகவும் மோசமானதாக உள்ளது. ஆனால் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதற்கொண்டு உலகமானது மானிட ரத்தத்தால் ஊறி போயிருக்கிறது. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தமே பூமியில் சிந்திய முதல் மானிட ரத்தமாயிருந்தது. அவன் தேவனோடு சரியாக இருந்த காரணத்தால் அவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டியதாயிருந்தது. அவன் விசுவாசத்தினாலே தேவனுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்ட போது அவனுடைய பாவ நிவர்த்தியை தேவன்
ஏற்றுக்கொண்டிருந்தார்.
அவனுடைய பொறாமையுள்ள சகோதரன் அவன் மேல் கொண்ட பொறாமையினால் நீதிமானாகிய ஆபேலை கொலை செய்தான். பூமியின் மேல் சிந்தப்பட்ட எல்லா மானிட ரத்தத்திற்கும் அதுவே காரணமாக அமைந்தது. நிச்சயமாகவே பண்டைய பூமியானது உலகம் முழுவதும் மானிட ரத்தத்தால் ஊறிப்போயிருக்கிறது. அதற்கான ஒரு காரணம் உண்டு. இந்த மானிட ரத்தம் சிந்தப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கான முதல் காரணம் பொறாமையா இருந்தது என்பதையே நாம் கண்டிருக்கிறோம். அதாவது தேவன் ஆபேலினுடைய பலியை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான். எபிரேயர் 11 அதிகாரம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று நமக்கு கூறுகிறது. உண்மையாகவே காயின் இதை குறித்து பொறாமை கொண்டான், ஏனென்றால் அவனுடைய பலியானது புறக்கணிக்கப்பட்டு ஆபேலினுடைய பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆபேல் விசுவாசத்தினால் இதை செய்தான், அவன் விசுவாசத்தினால் இதை செய்தான் என்று வேதம் கூறியுள்ளது. இரண்டு பையன்களும் திரும்பி வரும்படிக்கு தேவனிடத்தில் தயை கண்டறியும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தனர் என்பதை காண்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஜீவனின் தோட்டத்திலிருந்து சற்று முன்னர்தான் வெளியே வந்திருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களின் மீறுதலினால் மற்றொரு பக்கத்தில் விழுந்து போயிருந்தனர். அவர்கள் மரணத்திற்குட்பட்டவர்களாக இருந்தனர். அந்த விதமாகவே இந்த காலையில் நாம் எல்லோரும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக நிற்கிறோம். அவர்கள் மீண்டும் ஜீவனை கண்டடைய அந்த ஸ்தலத்திற்கு எப்படி திரும்பி வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினர். இவ்வாறு செய்வதனால் அவர்கள் தேவனிடத்தில் தயை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தனர். காயின் அழகான மலர்களையும் நிலத்தின் கனிகளையும் காணிக்கையாக படைத்தான், அல்லது அது என்னவாக இருந்ததோ அதை வலிபீடத்தின் மேல் அவன் படைத்தான். ஆனால் ஆபேலுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலம் அந்த மரணத்திற்கு காரணம் நிலத்தின் கனியா இருக்கவில்லை என்பது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மரணத்துக்கு காரணம் ரத்தமாயிருந்தது. எனவே ஒரு குற்றமற்ற மாற்றீட்டின் ரத்தத்தை அவன் அதற்கு திரும்ப படைத்தான். தேவன் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் முதற்கொண்டு அது நம்முடைய பாவங்களுக்கான தேவனுடைய பாவ நிவர்த்தியாய் இருந்து வருகிறது. வேறு வழியே இல்லை. வேறெந்த அடிப்படையின் பேரிலாவது அவர் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாரானால் அப்பொழுது நாம் தேவனிடத்தில் தயவை பெற அந்த அடிப்படையில் வர வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் தேவனோ குற்றமற்ற பலியின் குற்றமற்ற ரத்தத்தை மாத்திரமே ஏற்றுக்கொண்டார். புரிகிறதா? ஆகையால் அழகான பெரிய ஸ்தலங்கள் தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலாக இருந்திருக்குமானால் இன்றைக்கு நாமோ அவர் இந்த வனாந்தரத்தின் பின்பக்கத்திற்கு இந்த ரயில் பாதை தடத்திற்கு அருகே அமைந்துள்ள இந்த சிறிய வீட்டுக்கு அவர் வருவாரா? அவர் இங்கு திரும்பி வந்து நம்மை சந்திப்பாரா என்று நாம் சந்தேகப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு மகத்தான தேவாலயமாக இருந்திருக்குமானால், அல்லது காயின் பலி செலுத்தின அழகான பலிபீடமாக இருந்திருக்குமானால், ஏன் அப்பொழுது நாம் விருதாவாய் பேசுகின்றவர்களாகவே இருந்திருப்போம் என்பதையே நாம் கண்டறிவோம். ஆனால் தேவனோ சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையிலேயே வந்தார். ஆகையால் இன்றைக்கு நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக இருந்தாலும், அல்லது நாம் எவ்வளவுதான் ஒரு பெரிய இடத்தை தேவனுக்கு அளிக்க விரும்பினாலும், அது ஒரு பொருட்கள். இப்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவன் அதை கூடுதலாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் நாம் குற்றமற்ற பதிலியின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையின் பேரில் வருகிறோம். அது பாவிகளாகி நமக்காக மறித்த கிறிஸ்துவாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த ரத்தம் சிந்தப்பட்டுள்ளதன் காரணமாக நான் நினைப்பதோ, அதாவது மனிதன் தேவன் பார்க்கும்படி மனிதனை அழைக்கிறார், ஆனால் மனிதனோ தன்னை காண்பிக்க விரும்புகிறார். மனிதன் தன்னுடைய சொந்த கருத்தின் அடிப்படையின் பேரில் தேவன் அவனுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருப்பதை மனிதன் காண்பிக்க விரும்புகிறார். புரிகிறதா? தேவன் மனிதனுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவன் அதை நோக்கி பார்க்கிற விதமாகவே அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் அது எந்த ஒருவரும் ஒரு காட்சியை காண விரும்புகிறதை போன்று உள்ளது. இந்த காட்சியை காண்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அங்கே உள்ள நீங்கள் அப்பால் உள்ள அந்த மலையை நோக்கி பாருங்கள் என்று கூறினால், இப்பொழுது அங்கே உங்களுடைய கவனத்தை தொட்ட ஒரு காரியம் உண்டு. எனவே நீங்கள் என்னை இந்த மலையை நோக்கி பார்க்கும்படி கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? அல்லது இந்த மரத்தை நோக்கி பார் என்று கூறினால், பாருங்கள், நான் அந்த மரத்தை பார்க்கும்படிக்கு நீங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு காரியம் அதை குறித்து உண்டு. இப்பொழுது தேவன் திரும்பி வரும் ஒரு வழிக்காக அந்த குற்றமற்ற மாற்றீடை மனிதன் நோக்கி பார்க்கும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். மனிதனோ அதை தன்னுடைய சொந்த வழியில் நோக்கி பார்க்க விரும்புகிறார். இந்த குற்றமற்ற மாற்றீடில் தேவன் அவனுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை அவன் காண விரும்புவதில்லை. ஆகையால் அதுவே தொல்லைக்கு காரணமாயிற்று. அதன் பின்னர் மனிதன் அதை பார்க்கிற போது தூரதரிசி கண்ணாடியை எடுத்து தேவன் அவனுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை வெகு தொலைவில் உள்ள அதை நோக்கி பார்த்தாலும் அவன் தன்னுடைய கண்ணாடியில் அதை சரியாக குறிவைத்து பார்க்க தவறுகிறான். இங்கே அண்மையில் மலைகளுக்கு பிரயாணம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கையில் யாரோ ஒருவரால் இங்குள்ள இந்த தூரதரிசனி கண்ணாடியை எடுத்து அங்குள்ள ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பாருங்கள் என்று கூறப்பட்டேன். பாருங்கள், அப்பொழுது நான் அந்த கண்ணாடியை எடுத்து நான் 3 அல்லது 4 வித்தியாசமான பொருட்களை கண்டேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அதனோடு ஏதோ காரியம் தவறாக இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன். புரிகிறதா? இப்பொழுது வயலில் நின்று கொண்டிருந்த இந்த மானோ அங்கே 3 அல்லது 4 அவைகள் ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருப்பது போன்று தென்பட்டது. இப்பொழுது அது என்னவாக இருந்தது என்றால், சரியாக ஒரே ஒரு மான்தான் அங்கே இருந்தது. அந்த கண்ணாடியும் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அந்த 3 மான்களும் ஒரே மானாகும்படி கண்ணாடியில் உள்ள புவிமைய பார்வையை சரியாக திருப்பி இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்பொழுது அது பாருங்கள் எனக்கு பின்னே ஒரு மான்தான் இருந்தது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அப்படித்தான் எனக்கு கூறப்பட்டது. ஆனால் நான் கண்ணாடியை எடுத்து அதனோட நோக்கி பார்த்த போது அங்கே 3 மான்கள் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். பாருங்கள், கண்ணாடியின் குவிமைய பார்வை சரியில்லாதாயிருந்தது. நான் அங்கே அந்த ஒரு மானை பார்க்கும்படியான நிலைக்கு அந்த குவிமைய பார்வையை சரிபடுத்த வேண்டியவனாயிருந்தேன். அப்பொழுது என்னவாய் காணப்படுகிறது என்பதை காணும்படி அந்த கண்ணாடியானது அதை மிக நெருக்கமான பார்வைக்கு கொண்டு வருகிறது. இப்பொழுது தேவன் நமக்கு வேதாகமத்தை தந்திருக்கிறார். இப்பொழுது வேதம் வார்த்தையாக இருக்கிறது, வார்த்தை தேவனாக இருக்கிறது. எனவே அதுவே நம்முடைய தூரதரிசனி கண்ணாடியாக இருக்கிறது, அதுவே நம்முடைய கண்ணாடியாக இருக்கிறது. ஆனால் நாம் வேதாகமத்தில் நோக்கி பார்க்கும் போது நான்கு அல்லது ஐந்து வித்தியாசமான வழிகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், அதற்கு சரியான குவிமைய பார்வை தேவைப்படுகிறது. தேவனிடத்தில் ஒரு பயபக்தியான நோக்கத்திற்காக நோக்கி பார்க்கும் இடத்திற்கு நாம் அதை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மனிதனோ ஒரு ஸ்தாபனத்தை துவங்கி இந்த விதமாக நடத்த விரும்புகிறார், மற்றொருவன் விரும்புகிறதோ பாருங்கள், நான் அவனை காட்டிலும் நான் ஒரு பெரிய நபராக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். எனவே நான் இங்கே ஒன்றை துவங்குவேன். நாம் நம்முடைய பையன்களுக்கு மேலான கல்வியை கொடுப்போம், நாம் இது போன்றவற்றை செய்வோம் என்கிறான். புரிகிறதா? அவர்கள் அந்த கண்ணாடியின் புவிமைய பார்வையை சரிபடுத்த தவறுகிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது அவருடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட குற்றமற்ற ரத்தமாகும். அதுவே துல்லியமாயிருக்கிறது, அதுவே உண்மையான காரியமாயிருக்கிறது. வேறு எதுவும் ஒரு பொருட்டல்ல. நமக்கு ஒரு ஸ்தாபனம் தேவையில்லை. நான் அவைகளுக்கு எதிராக இல்லை. அவைகள் மாத்திரமே, அவைகள் செய்கிற சேதமே ஜனங்களை வெளியே எடுத்து சகோதரத்துவம் மற்றும் உள்ள காரியங்களை வேறுபிரிக்கிறது. ஆனால் நாம் ஒரு காரியத்தை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். அது நம்முடைய மாற்றீடாகும். அது உண்மை. அந்த மாற்றீடு இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அவர்கள் மற்ற நபரை வெளியே தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் நாம் அதை அந்த விதமாக காண விரும்புகிறதில்லை. ஒரே தேவன் உண்டு என்று நாம் கண்டறியமட்டாய் நாம் அந்த புவிமைய பார்வையை தொடர்ந்து சரிபடுத்திக் கொண்டே இருக்க விரும்புகிறோம். நீங்கள் அங்கே மூன்று பேர்களை காணும் போது நீங்கள் அந்த கண்ணாடியின் புவிமைய பார்வையை சற்று சரிபடுத்துவது மேலானது. புரிகிறதா? நீங்கள் ஒரு காரியத்தை தவறாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம் எல்லோருக்கும் ஒரே தேவன் தான் உண்டு என்றும் அவரே மானிட வர்க்கத்தின் தேவனாய் இருக்கிறார் என்றும் கண்டறியும்படி நீங்கள் அதை சரியாக கொண்டு வருவது மேலானதாயிருக்கும். அவர் தேவனாய் இருப்பாரேயானால் ஒவ்வொரு மானிட வர்க்கத்திலும் அவர் சிரத்தை கொண்டிருப்பார். ஏனென்றால் அது அவருடைய சிருஷ்டியாயிருக்கிறது. அவர் பிள்ளைகளிடத்தில் சிரத்தை கொண்டிருக்கிறார், முதியோரிடத்திலும் நடுத்தர வயதுள்ளவர்களிடத்திலும் சிரத்தை கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய நிறங்களில் நாட்டமுள்ளவராக இருக்கிறார். வெள்ளை, பழுப்பு, கருப்பு, மஞ்சள் என்று நம்முடைய முற்பிதாக்களிலிருந்து நாம் வந்துள்ள தேசத்திலிருந்து தோன்றிய நம்முடைய தோலின் வித்தியாசமான நிறங்களில் அவர் நாட்டம் கொண்டவராயிருக்கிறார். நம் எல்லோரிலும் அவர் நாட்டம் கொண்டவராயிருக்கிறார். அவர் யூத இனத்தில் மாத்திரம் நாட்டம் கொண்டவராய் இல்லாமல் மஞ்சள் நிற இனத்தவர், கருப்பு நிற இனத்தவர், வெள்ளை நிற இனத்தவர், அது என்னவா இருந்தாலும் எல்லோரிடத்திலும் நாட்டம் கொண்டவராயிருக்கிறார். அவர் முழு மானிட வர்க்கத்திலும் நாட்டம் கொண்டு அந்த மானிட வர்க்கம் அவருடைய வார்த்தையை சரியான பார்வையில் உற்று நோக்கி பார்த்து ஒரே தேவன் உண்டு என்றும் அந்த தேவன் குற்றமற்ற மாற்றீடு நமக்கு அளித்து பாவத்தை எடுத்து போட்டு முழு மனித வர்க்கத்தையும் ரட்சிக்க அவர் தாமே வந்ததினால் மனிதனானார் என்று கூறி புரிந்து கொள்ளும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்.
John the prophet so beautifully illustrated be a whole
தீர்க்கதரிசியாகிய யோவான் மிக அழகாக யாராயிருப்பினும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று விளக்கி கூறினார். அங்கே அந்த ஒரே குற்றமற்ற மாற்றீடு முழு பாவத்தின் பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதனோ தேவனுடைய தூரதரிசனி கண்ணாடியை எடுத்து இங்கு காண துவங்கும் போது அவன் துவங்குகிறதோ அவன் மிக அதிகமாக இயற்கையை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அவன் வார்த்தை அளிக்கக்கூடிய ஆவிக்குரிய பயன்பாடுகளை காண தவறுகிறான். இப்பொழுது மனிதன் நோக்கி பார்க்க முயற்சிக்கும் போது அவன் செய்கிற மகத்தான காரியங்களில் ஒன்று இதுவாகும். ஏனென்றால் அவன் அந்த கண்ணாடியினூடாக காயினை போல நோக்கி பார்க்கிறான். அவன் ஒரு தனிப்பட்ட சாதனையை நோக்கி பார்த்தான். காயினோ, என்னால் ஆவேலை அப்புறப்படுத்திவிட முடியுமானால் அப்பொழுது நான் ஒரே ஒருவன் தான் இருக்கிறேன், ஆகையால் பாருங்கள் அங்கே மற்றொரு நபரை அப்புறப்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டான். மற்ற நபரை வழியிலிருந்து அப்புறப்படுத்த முயற்சிக்கிறதையே காலங்களினூடாக மனிதன் செய்து வந்துள்ளார். நீங்கள் பாருங்கள், ஒரு சகோதரனாக இருக்கும்படி அந்த மற்ற நபரை தன்வழிக்கு அவனை அழைக்க முயற்சிக்க வேண்டுமே என்று அதற்கு பதிலாக ஓ அது சிறு கூட்டம் என்றும் அப்படியே அவர்களை வெளியே தள்ளிவிடலாம் என்றும் இது இங்கே உள்ளது, ஓ பாருங்கள் அவர்கள் இது அல்லது அது என்று கூற முயற்சிக்க கூடாது. புரிகிறதா? நாம் அதை செய்யக்கூடாது. நாம் அந்த முழு காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற ஒரு சீரான காட்சிக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். கடந்த இரவு பேட்டியில் ஒரு வாலிப பெண்மணி அவள் கூறினாள். ஆனால் அவள் கூறினாள், ஒரு விதமான சிறு காதல் விவகாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு ஊழியக்காரனுடைய மகள் அதை குறித்த காரியத்தினால் அவளுடைய சிந்தையை இழந்து விட்டிருந்தாள். அவள் நிலைகுலைந்து போயிருந்தாள். ஒரு அழகான வாலிப பெண், அவள் ஒரு சிறு பெண்ணாய் கிட்டத்தட்ட 12 வயதுடையவளாய் இருந்த போது அவள் சிக்காகோவில் இருந்தாள். கூட்டத்தில் அமர்ந்திருந்த போது, அதாவது அது எலியன் என்ற இடமாயிருந்தது, அவள் கூட்டத்தில் அமர்ந்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தாரினூடாக சென்று அவளை அழைத்து, அவள் யாராக இருந்தாள் என்றும் உனக்கு இருதய துடிப்பு சரியாக இல்லை என்றும் நீ 15 வயது வரை கூட உயிர் வாழ மாட்டாய் என்றும் மருத்துவர் கூறுகிறார். ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது நீ சுகமடைந்து விட்டாய் என்றும் கூறினார். அது முதற்கொண்டு அவள் ஒருபோதும் ஒரு இருதய கோளாறை உணரக்கூட இல்லையாம். கடந்த இரவு அவளுக்கு ஒரு வித்தியாசமான இருதய கோளாறு உண்டாயிருந்தது. அது ஒரு ஆவிக்குரிய இருதய கோளாறாய் இருந்தது. அவளுடைய காதலன் அவளை விட்டு ஓடி போய் வேறொரு பெண்ணை விவாகம் செய்து கொண்டான். அதே சமயத்தில் அவள் இன்னும் அவன் மீது காதல் கொண்டுள்ளான். இந்த பையனும் அவள் மீது காதல் கொண்டிருந்ததாகவும் அதே சமயத்தில் இது நடந்ததற்கு காரணம் அவனுடைய தகப்பனாரே என்றும் கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது நான், ஓ அர்த்தமற்ற காரியம், அவன் மற்றொரு பெண்ணை விவாகம் செய்திருக்க வேண்டியதில்லை, அவன் உன் மீது சரியான விதத்தில் அன்பு கொள்ள தவறின காரணத்தால் அவன் அதை செய்தான் என்று கூறினேன். அதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், முழுவதுமாக அதற்குள்ளாக புண்படுத்தப்பட்டிருந்தும் அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தில் இருந்தாள். அப்பொழுது அவளோ, ஓ ஜானி என்னை நேசிக்கிறான் என்பதை நான் அறிவேன் என்று கூறினாள். புரிகிறதா? அவளால் புரிந்து கொள்ள முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அவள் அந்த ஒரு சொந்த சிறு உலகத்தில் வாழ்ந்தாள். அவளாகவே தன்னை அங்கே அதற்குள்ளாக உருவாக்கி இருந்தாள். அப்பொழுது நான் அவளுடைய ஒரு கரத்தை பற்றி பிடித்தேன். பின்னர் நான், எனக்கு செபிகொடு என்று அப்பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நீங்கள் பாருங்கள், அதை குறித்து நான் ஒன்றையும் அறிந்திருக்கவில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். அந்த தரிசனத்தில் அது அவர்களுக்கிடையே நடந்திருந்த ஒரு உரையாடலை குறித்த சம்பவமாக இருந்தது. அது கூறப்பட்ட போது அப்பொழுது அது அவளை உடனடியாக விழிப்படைய செய்தது. அப்பொழுது நான், இப்பொழுது நீ அங்கு வெளியே உள்ள போது தல்வாரியை நோக்கிப்பார், நீ இங்கிருந்து புறப்பட்டு போய் குடிப்பதற்கு முயற்சிக்கப் போகிறாய். நீ ஒரு ஊழியக்காரனின் மகள், ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரனுடைய மகள். நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தினால் அந்த துக்கத்தை மூழ்கடிக்க முயற்சிக்கிறாய். ஆனால் அந்த மனிதனும் உனக்காக சிறிதளவு கூட கவலை கொள்ளவில்லை என்று கூறினேன். மேலும் நான், பெண்ணே, அப்பால் உள்ள கல்வாரியை நோக்கிப்பார், நீ திரும்பி வருவதற்கான ஒரே வழி அதுதான் என்று கூறினேன். நாம் ஜீவித்தாலும் அல்லது மறித்தாலும், மூழ்கினாலும் அல்லது அமிழ்ந்து போனாலும், நாம் அந்த சரியான குவிமைய பார்வையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது கல்வாரியாய் கிறிஸ்துவாய் உள்ளது. அந்த காரியமே நாம் திரும்பி வரும்படி தேவன் விரும்புகிறதாய் உள்ளது. மனிதரோ தேவனுடைய வார்த்தையின் குவிமைய பார்வையை சரிபடுத்தி தேவன் கூறும்படி செய்கின்ற ஒரு காரியத்தை கூறுவதற்கு பதிலாக நாம் இயற்கையான பக்கத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆகையால் அதை மனிதன் அதை செய்வதனால் அளிக்கப்பட்டுள்ள காரியங்களுக்கு பின்னான ஒரு இடத்திற்குள்ளாக அவனாகவே சென்று விடுகிறான். நமக்கு சிறு குழுவான நமக்கு இங்கே ஒரு தருணம் உள்ளது. நம்மால் இதை செய்ய முடியும், நம்மால் முடியும். நாம் மற்றவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. அதாவது பாருங்கள், அந்த முதல் காரியம் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய சகோதர சிநேகத்தை அறிந்து கொள்ளும்படியான புவிமைய பார்வைக்கு பதிலாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஆராதிப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு மனிதனை அவன் உடுத்துகிற ஆடைகளின் காரணமாகவும், அல்லது அவன் பெற்றுள்ள கல்வி நிமித்தமாகவும், அல்லது அவனுடைய தோலின் நிறத்தின் நிமித்தமாகவும், அல்லது அது போன்ற காரியத்தின் நிமித்தமாகவும் கேவலப்படுத்துகிறார்கள். அதாவது அவனுடைய அதாவது ஆகையால் அது ஜனங்களை வேறுபடுத்துகிறது. எனவே அந்த மனிதன் அதற்கு பின்னே சென்று விடுகிறான். அது உள்ளான மனுஷன் கிரியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை ஒருபோதும் அளிக்கிறதே இல்லை. இப்பொழுது நாம் ஒரு திருத்தும சரீர பாகமாக இருக்கிறோம், ஆத்மா சரீரம் ஆவி. இப்பொழுது அந்த மாம்ச சிந்தை உங்களுக்குள் கிரியை செய்ய இரண்டு ஆவிக்குரிய சக்திகள் உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய ஆவியிலும் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது மாம்ச சிந்தை உயர்வாக மெருகேற்றப்பட்டு தன்னுடைய அறிவாற்றலினால் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க முயற்சிக்கும். புரிகிறதா? அவன் அதை செய்யும் போது, அவன் அதே காரியத்தை செய்யும் போது, அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய மனிதனிலிருந்து அவனே தன்னை தூர விலக்கிக் கொள்கிறான். சரியாக அங்குதான் தொல்லையே உண்டாக காரணமாயிருக்கிறது. பாருங்கள், அவன் தன்னையே அதற்குள்ளாக வெளிப்படுத்த முயற்சிக்கிறான். நான் பேசினது போல நான் இங்கே கூடாரத்தில் தான் என்று நினைக்கிறேன். தேவன் மகத்தானவராக இருக்கிறார், அவரால் மிகவும் எளிமையாக முடியும் என்று பேசினேன். இப்பொழுது பாருங்கள், நாம் மகத்தானவர்களாகும் போது நம்மால் எளிமையாக இருக்க முடியாது. புரிகிறதா? நாம் மிக அதிகமாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஓ அது இந்த விதமாக இருக்க வேண்டும், நாம் கூறுகிற விதமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது கிடையவே கிடையாது என்று கூறிவிடுகிறோம். புரிகிறதா? பாருங்கள், அந்த விதமாகவே நாம் தேவனை தவறவிடுகிறோம். ஒரு மனிதன் ஒரு மகத்தான மனிதனாக கூடுமானால், மகத்தான தொடர்ந்து மகத்தானதாக ஆகிக்கொண்டே சென்றால் அவன் என்ன செய்வான்? அப்பொழுது அவர் அப்படியே மிக தாழ்மையானவனாக, மிக எளிமையானவனாக மாற, பாருங்கள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மகத்தான நபரின் நிலையினை அறியாமல் அவருடைய தலைக்கு மேலே நடந்து செல்லும் நிலையினை அடைவார்கள். அதே காரியத்தையே நாம் செய்கிறோம். நாம் ஒரு மின் பொறியினை அழைக்கிறோம், நாம் ஒரு அணுவை பிளக்கிறோம், நாம் ஒரு செய்தியை சந்திரனுக்கு அனுப்புகிறோம். ஆனால் நாம் நடந்து செல்லும் சாதாரண புல்லை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கிறோம். அது உண்மை. சிறிய மலரை குறித்து எவருமே விளக்கி கூறவோ, அல்லது அடுத்த வருடம் ஒரு மலரை பிறப்பிக்கப் போகிற பூமியில் உள்ள அந்த சிறு விதையில் மறைந்திருக்கிற ஜீவனை கண்டறியவோ முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளாலும் ஒரு சாதாரண புல்லையோ, அதன் ஒரு சிறு துளிர் முனையோ, ஒரு புல்லையோ உண்டாக்க முடியாது. புரிகிறதா? உங்களால் அதை செய்ய முடியாது, ஏனென்றால் அது ஜீவனை உடையதாக இருக்கிறது. ஆகையால் பாருங்கள், தூதர்கள் நடக்க பயப்படும் இடத்தில் முட்டாள்கள் ஆணிகள் பதித்த காலணிகளால் நடப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அது உண்மையாகவே மெய்தான். நாம் சாதாரண காரியங்களின் மீது நடக்கிறோம், நாம் தேவன் மீது நடக்கிறோம். நாம் ஒரு மகத்தான காரியத்தின் மீது நடந்து ஒரு அற்புதமான காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்பொழுது அதுதான் அது. பாருங்கள், பெரிய காரியத்தின் மீது நடப்பது. நாம் நம்மை எளிமையாக்கி கொண்டு தாழ்த்த கூடுமானால் நலமாயிருக்கும். எவருமே நோக்கி பார்க்க கூட முடியாது. அங்குள்ள அந்த திராட்சை செடி, அது என்ன தேவன், அது என்ன, அது எரிமலை சாம்பலாய், அதற்குள் ஒரு ஜீவனை கொண்டதாய் உள்ளது. திரும்பி அந்த பக்கமாய் நோக்கி பாருங்கள், அங்கே காட்டனூட் என்ற ஒரு வலிமையான மரம் நிற்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது என்ன? அது எரிமலை சாம்பலாய், அதனுள் ஒரு வித்தியாசமான ஜீவனை கொண்டுள்ளது. இந்த விதமான ஜீவனே ஒரு மரத்தை உண்டாக்கியது. அந்த விதமான ஜீவனே ஒரு திராட்சை செடியை உண்டாக்கியது. புரிகிறதா? நாம் என்னவாக இருக்கிறோம்? ஜீவனை கொண்டுள்ள எரிமலை சாம்பலாய் இருக்கிறோம். நாம் இருக்கிற விதமாக நம்மை உருவாக்கியது எது? தேவன் நமக்குள் ஜீவனை வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய பிரஜைகளானோம். இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இருப்போம். ஆகையால் நாம் வார்த்தையில் குறிவைத்து தேவனை கவனித்து வருகிறோம். ஆனால் மனிதன் ஒருபோதும் சரியானதை விளக்கி கூறும்படியான ஒரு வாய்ப்பினை உள்ளான மனிதனுக்கு அளிக்கிறதே இல்லை. அதன் காரணமாகத்தான் தொல்லையே உண்டாகிறது. கவனியுங்கள், அவன் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது பாருங்கள். அவனுடைய கோபமோ காயினை போன்று உடனே பொங்கி எழுகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் பொறாமை கொண்டிருந்தான். காயின் தன்னுடைய பலியை செலுத்தின போது தேவன் அவனுடைய பலிக்கு பதிலாக ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவனும் கூட செல்ல விரும்பினான். அவன் தன்னுடைய சொந்த பலியை விரும்பினான். பாருங்கள், அவன் ஆபேல் இடத்தில் வந்து, ஓ என் சகோதரனே, தேவன் ஏற்றுக்கொண்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இந்த விதமாக யெகோவா ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் அறிந்துள்ள ஒரு வழியை நாம் பெற்றுள்ளோம். ஏனென்றால் உன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர் அதை நிரூபித்திருக்கிறார் என்று கூறுவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய சொந்த வழியை விரும்பினான். அதுதான் செய்யப்பட வேண்டிய காரியமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதற்கு பதிலாக அவனோ பொறாமை கொண்டான். இப்பொழுது மனிதர்களுக்குள் இன்றைக்கு அதே காரியத்தை நீங்கள் காணவில்லையா? புரிகிறதா? இது அப்படியே அவனுடைய வழியா இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது சத்தியமா இருக்கிறது என்று தேவன் ரூபகாரப்படுத்துகிற வழியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவ்வாறு செய்வது. தேவன் தாமே அந்த விதமாக காட்சிகள் அசைவாடி, இதுதான் அது, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள், நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன் என்று கூறுகிறார். பாருங்கள், உலகம், நீங்கள், உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். பாருங்கள், காயின் என்னை காண மாட்டான், ஆனால் நீங்கள் ஆபேலோ என்னை காண்பீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் இது அதே காரியமாய் உள்ளது. வந்து பாருங்கள், அற்புதமானது. நாம் ஜனங்களுக்கு மத்தியில் தேவனையும் கிரியையும் காண்கிறோம். நாம் அதை செய்வோம் என்று கூறுவதற்கு பதிலாக வேண்டாம் ஐயா என்று கூறி பிரமாணத்தோடும் அதே காரியத்தோடும் பேராசையோடும் சரியாக கூறினால் பொறாமையோடும் காயின் கொண்டிருந்த அதே காரியத்தோடுவர்களாய் இருக்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரனின் ரத்தத்தை கேட்கிறான். அவனை பாதையிலிருந்து அவன் அடித்து போட அவனை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறான். அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளையர்களே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அவர்கள் அற்பமானவர்கள் என்கிறான். புரிகிறதா? நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுதான் தொல்லையை துவக்குகிறது. அங்கேதான் தொல்லை ஆரம்பமாகிறது. அங்கேதான் உறுதிமொழிகள் முறிக்கப்படுகின்றன. அங்கேதான் ஐக்கியமானது முறிக்கப்பட்டு வேறு பெறுகிறது. அந்த காரியமே இல்லங்களை உடைக்கின்றன. அந்த காரியமே விவாகரத்துக்களை நோக்கியவாறு செயல்பட துவக்குகிறது. அதே காரியம்தான் ஐக்கியத்தை முறிக்கிறது. அந்த காரியம்தான் ஏதேனில் ஐக்கியத்தை முறித்தது. ஏனென்றால் ஏவாள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் நோக்கி பார்க்கும்படியான தன்னுடைய பார்வையை சரியாக வைக்க தவறிப்போய் சத்ருவின் யோசனைகளுக்கு செவி கொடுத்தாள். புரிகிறதா? பார்த்தீர்களா? அவள் தேவன் அவன்னமாய் கூறினாரே, அது அதற்கு தீர்வாகிறது. தேவன் அவன்னமாய் கூறினார் என்பதோடு அப்படியே தரித்திருந்திருப்பாளேயானால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவள் அதை செய்ய விரும்பவில்லை. புரிகிறதா? அவள் தன்னுடைய தூரதரிசினி கண்ணாடியின் குவிமைய பார்வையை மாற்றி காண தொடங்கினாள். அது ஒரு வழியாய் இருப்பதற்கு பதிலாக அங்கே இரண்டு வழியானது. புரிகிறதா? அவள் பாருங்கள், இப்பொழுது இந்த மனிதன் ஒரு கால் சரியாக இருக்கக்கூடும். அவன் சரியாக இருக்கலாம். இப்பொழுது தேவன் சரியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவனும் சரியாக இருக்கலாம். இது தேவன் கூறினதன் பேரில் அதிக வெளிச்சமாய் உள்ளது என்பதை கண்டாள். உங்களுக்கு அங்கே புரிகிறதா? இன்றைக்கு அதே காரியமே சம்பவித்திருக்கிறது. சரியாக அதே இடத்திற்கு திரும்பி வருதல். புரிகிறதா? பார்த்தீர்களா? நீங்கள் இரண்டு ஆலோசனைகளை காண்கிறீர்கள். ஒன்றே ஒன்றுதான் உண்டு. எந்த பிரமாணமும் கிடையாது. இது வார்த்தையாய், இது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. தேவனுடைய நோக்கமாய், தேவனுடைய திட்டமாய் உள்ளது. மற்ற எல்லா திட்டங்களும் நன்மையானவர்களாய் இருக்கவில்லை. அதாவது ஏவாள் இந்த பொல்லாத காரியத்தை செய்தார். அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையில் ஸ்திரீகளை ஊழிய காரிகளாக இருக்கும்படி ஒருபோதும் அனுமதிக்கிறதில்லை. புரிகிறதா? அது வார்த்தையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த காலையில் எங்களுடைய வீட்டில் உள்ள காலை சிக்கிண்டு மேசகண்டையிலே அதிகாலையில் அமர்ந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் சரியான நேரத்திற்கு வரும்படியாக வேறு சந்திப்பு திட்ட பணிக்கு திரும்பவும் செல்ல வேண்டியிருந்தபடியால் நாங்கள் புறப்பட்டு செல்ல விரும்பினோம். எனவே நாங்கள் மேசகண்டையில் பேசிக் கொண்டிருந்தோம். தேவ தூதர்களை குறித்ததான வார்த்தையை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அங்கு அமர்ந்திருந்த என்னுடைய குட்டி பையன் ஜோசப் தூதர்களை குறித்த ஏதோ ஒன்றை கூறினான். அவன் இப்பொழுது அப்பா என்று கூறி அவன் தூதர்கள் என்று கூறினான். அப்பொழுது நான் தேவன் ஒரு இருக்கிறார் என்று ஆனால் என்று அவன் கூறி தூதர்களோ ஸ்திரீகளாய் இருக்கிறார்கள் என்றான். அதற்கு நான் அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறினேன். புரிகிறதா? அவன் கூறினான், பாருங்கள் அவர்கள் புரிந்து கொண்டதோ என் மகள் சாராள், ஆனால் அப்பா அவர்கள் தூதர்கள் பாவாடை அணிந்திருக்கிறார்களே என்று கூறினார். எனவே அவர்கள் ஸ்திரீகளா இருக்கிறார்கள் என்றாள். அப்பொழுது நான், அது யாரோ ஒரு மனோதத்துவவாதி அந்த புகைப்படத்தை வரைந்தாக உள்ளது என்றேன். வேதாகமத்தில் ஒரு தூதன் அவள் என்று அழைக்கப்படவில்லை என்பதை அவர்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அது எப்பொழுதும் அவன் என்றே உள்ளது. அவன் 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 அவள் என்று அல்ல. ஒரு தேவ தூதன் ஒரு ஸ்திரீயாக உள்ளதாக அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. வேதத்தில் அவ்வாறு ஒருபோதும் இருந்ததே கிடையாது. சிவனுள்ள தேவனுடைய சபையிலும் அது கிடையாது. ஒரு பெண் செய்தியாளர் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமும் கிடையாது. தூதன் என்றால் ஒரு செய்தியாளர் என்பதாகும். எனவே தேவன் அதை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. காரணம், வேதம் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று கூறுகிறது. புரிகிறதா? ஆகையால் அவள் கூறினாள், பவுல் உபதேசம் பண்ணவும் அல்லது எந்த அதிகாரத்தையும் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்கள் சபையில் பேசாமல் இருக்க கடவர்கள். வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று கூறினான். இப்பொழுது அதில் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நம்முடைய பெந்தேகோஸ்தே குழுக்கள் அதற்கு அஸ்திவார ஆதாரத்தை போன்று இருக்கின்றன. பார்த்தீர்களா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பாருங்கள், இப்பொழுது இங்கே உள்ள ஒரு ஸ்திரீயால் ஒரு மின்னலை போன்று பிரசங்கிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு பார்க்கிறார்கள். பாருங்கள், அதில் சந்தேகமே கிடையாது. முற்றிலுமாக சில பெண் பிரசங்கிகள் பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களால் பிரசங்கிக்க முடியும். அதாவது அவர்கள் பேசுகின்ற நிழலின் பக்கத்தில் கூட ஆண் பிரசங்கிகளால் இருக்க முடியாது. ஆனால் அதற்கு ரீதியான காரியத்தோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், எந்த ஒரு காரியத்தையும் அது உடையதாக இருப்பதில்லை. பவுல் ஒருவன் அந்நிய பாஷையில் பேசினால் அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் அவன் அமைதியாக இருக்கிறவன் என்றார். நீங்களோ என்னால் அமைதியாக இருக்க முடியாது என்று கூறலாம், ஆனால் உங்களால் இருக்க முடியும் என்று வேதம் கூறியுள்ளது. பாருங்கள், எனவே அதுதான் இது. புரிகிறதா? அது ஒழுங்கின்படி செய்யப்பட வேண்டும். சீராக அதனுடைய ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். எப்போதுமே அதனுடைய ஸ்தானத்தில் தரித்திருக்க வேண்டும். பாருங்கள், அங்கே நீங்கள் குறிதவறி போயிருக்கிறீர்கள். அதுவே மனஸ்தாபங்கள், பேராசை போன்றவற்றுக்கு காரணமாகிறது. நாம் திரும்பி வரும்படி வார்த்தையோடு நம்மை குறிவைத்து பார்ப்பதற்கு பதிலாக நாம் குறிதவறி பார்த்து, பாருங்கள் பாருங்கள், அவர்கள் என்ன காண்கிறார்களோ அதையே செய்யட்டும் என்கிறார்கள். பாருங்கள், அந்த விதமாகவே அப்பொழுது அது அந்த விதமாகவே அப்படியே உள்ளது. சரி, அது குடும்ப ஐக்கியத்தை உடைத்து போடுகிறது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். அது சபைகளின் ஐக்கியத்தை உடைத்து போடுகிறது. அது தேசங்களின் ஐக்கியத்தை உடைத்து போடுகிறது. அதே காரியம்தான். தேசங்கள் தங்களுடைய சொந்த வழியை காண விரும்புகின்றன. ஜெர்மனி தன்னுடைய சொந்த வழியை மாத்திரமே காண விரும்புகிறது. ருஷ்யா தன்னுடைய சொந்த வழியை மாத்திரமே காண விரும்புகிறது. அமெரிக்கா தன்னுடைய வழியை மாத்திரமே காண விரும்புகிறது. பார்த்தீர்களா? ஆகையால் பாருங்கள், அதுதான் அது. அது தேசங்களின் ஆவியாக உள்ளது. நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் ஒரு தேசத்தின் ஆவியை கண்டறியலாம். நான் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்கள் வித்தியாசமான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வினோதமாக இருக்கிறது. எனக்கு நேரம் இருந்தால் நான் விட்டுவிட்ட சில தேசங்களை குறித்து உங்களுக்கு எடுத்துக் கூறியிருந்திருப்பேன். நீங்கள் அதற்குள் செல்லும் போது, நீங்கள் ஜெர்மனிக்குள் செல்லும் போது நீங்கள் ஒரு ராணுவ ஆவியை கண்டறியலாம். ஒவ்வொரு காரியமும் ராணுவமாக இருக்கிறது. நீங்கள் நேர்மையாக நின்று, நேர்மையாக நடந்து உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சரிபடுத்தலாம். அது ராணுவமாக உள்ளது. நீங்கள் பிரான்சுக்குள் செல்லும் போது நீங்கள் ஒரு ஒழுக்கக்கேடான ஆவியை கண்டறியலாம். ஸ்திரீகள், மதுபானம், சாராயம், அது போன்ற காரியங்கள். புரிகிறதா? நீங்கள் பின்லாந்துக்குள் செல்லும் போது நீங்கள் ஒரு விசுவாசமுள்ள ஆவியை கண்டறியலாம். ஒவ்வொரு காரியமும் அந்த விதமாகவே நேர்மையாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றுக்கும் கிரயம் செலுத்தியாக வேண்டும். புரிகிறதா? அது அவ்வாறு செய்யப்பட வேண்டும். அது அந்த விதமாக இருக்க வேண்டியதாக உள்ளது. அவர்கள் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும், அது என்ன கிரயமாக இருந்தாலும், ஒரு பொருட்டல்ல, அது அந்த விதமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் அமெரிக்காவுக்குள் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய என்ற ஒரு சிரிப்பை கண்டறிவீர்கள். அது அப்படித்தான் உள்ளது. ஆம், அது அமெரிக்கனுடைய ஆவியாய் உள்ளது. யாரோ ஒருவர் ஒரு அசுத்தமான நகைச்சுவை வானொலியில் கூறும் போது ஒவ்வொருவரும் அதற்காக சிரிக்கிறார்கள். ஏர்னி ஃபோர்ட் அல்லது அவர்களில் சிலர், ஆர்தர் காட்ஃப்ரே, அதை போன்ற குடும்பினர். உங்களுக்கு தெரியும், எங்கும் அவர்களுக்கு தெரிந்துள்ள நகைச்சுவைகளை கிறுக்குத்தனமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அதுவே அமெரிக்கனுடைய ஆவியாய் உள்ளது. நீங்கள் அதை அந்த விதமாகவே கண்டறிகிறீர்கள். ஆகையால் அந்த ஆவிகள் மற்ற ஆவியை குறித்து பொறாமை கொள்கின்றன. அவை என்ன செய்கின்றன? அவைகள் யுத்தத்தை விளைவிக்கின்றன. அது உண்மை. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தேசமும் சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேதம் அவ்வண்ணமாகவே கூறியுள்ளது. அவன் தேசங்களின் தேவனாயிருக்கிறான். சாத்தான் இயேசுவை மலையில் உச்சிக்கு கொண்டு சென்று கூறினதாகும். உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காண்பித்தான். அவன், இவைகள் என்னுடையவைகள், நான் விரும்புகிற எந்த காரியத்தையும் அவர்களோடு செய்கிறேன். மேலும் நீ என்னை ஆராதித்தால் நான் அவைகளை உனக்கு கொடுப்பேன் என்று கூறினான். இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். 1000 வருட அரசாட்சியில் அவர் அவைகளுக்கெல்லாம் சுதந்திரவாளியாக போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். புரிகிறதா? எனவே அவர் அவனுக்கு பணி வேண்டியதா இருக்கவில்லை. அவைகள் இருக்க போவதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது தேவன் மீண்டும் வரும்போது தம்முடைய ராஜ்யத்தை இங்கே அவர் எடுத்துக் கொள்ளும் போது, ஸ்தாபிக்கும் போது, பாருங்கள், அங்கு எவ்விதமான வித்தியாசமான ஆவிகளும் இருக்காது. ஒரு ஜெர்மானிய ஆவி, ஒரு பிரான்ஸ் ஆவி, ஒரு நார்வே நாட்டுக்காரனின் ஆவி, அமெரிக்கனின் ஆவி என்று அந்த விதமாக இருக்காது. அது ஒரே ஆவியாய், ஆமே, தேவனுடைய ஆவியாய் ஒவ்வொரு இருதயத்திலும் ஜீவிக்கிறதாய் இருக்கும். அது உண்மை. அங்கே ஒரே கொடியாய், ஒரே தேசமாய், ஒரே ஜனங்களாய், ஒரே சகோதரத்துவமாய், ஒரே தேவனின் பிதாத்துவமும் மனுஷரின் ஒரே சகோதரத்துவமும் இருக்கும், குமாரத்துவம். ஆம், ஜனங்கள் இதை செய்கின்றபடியால் இந்த பெரிய வம்புகள் போன்றவைகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது பாருங்கள், சாத்தான் அதை கட்டுப்படுத்துகிற வரையிலும் அங்கே யுத்தங்களும் தொல்லைகளும் யுத்தமும் இருக்கப் போகின்றன. ஏசு பரிசுத்த யோவானில், பரிசுத்த மத்தேயு 24 நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களையும் யுத்தத்தையும் கேள்விப்படுவீர்கள் என்றார். ஏன்? காரணம், இப்பிரபஞ்சத்தின் பிரபுவாகிய சாத்தான் தேசங்களின் வல்லமையை, இங்கு ஒரு தேசத்தின் ஆவி உண்டு, இங்கு ஒரு தேசத்தின் ஆவி உண்டு, அது பிசாசுகள், அவர்களால் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ முடியாது. புரிகிறதா? நீங்கள் எப்போதாவது அங்கே மேலே உள்ள ஒரு கூட்ட எஸ்கிமோக்கள் உள்ள தேசத்துக்கு சென்று அங்கு நீங்கள் நாய்கள் இருக்கும் மண்டியில் வட அலாஸ்கா மற்றும் வடமேற்கு எல்லையை சுற்றியுள்ள இடங்களுக்கு சென்றதுண்டா? அங்கு வழிகாட்டியானவன் அஸ்கிஸ் வண்டி எடுக்கும் நாயினம் என்று அழைக்கப்படும் இந்த நாய்களை கட்டிக் கொண்டிருந்த போது அவன் இங்கே ஒன்றையும் அங்கே ஒன்றையும் இங்கே ஒன்றையும் தனித்தனியாக கட்டினான். அப்பொழுது நான், நீ ஏன் அவிதம் கட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், அவைகள் முழுவதும் பிசாசினால் நிறைந்துள்ளன, எனவே அவைகள் ஒன்றை ஒன்று கொன்றுவிடும் என்றான். பார்த்திருடா, வெறுமன கொல்லுதல், அதை குறித்து அவர்கள் நினைப்பதெல்லாம் அப்படித்தான். பாருங்கள், அது பிசாசாய் உள்ளது. நீங்கள் பாருங்கள், அவர் ஒரு கொல்லுபவனாயிருக்கிறார். அவர் அப்படியே அவன் தேசத்தை, பிசாசுகளும் கூட பிசாசுகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. புரிகிறதா? அவைகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுகின்றன. ஆனால் தேவர் முழுவதும் அன்பாயிருக்கிறார். பாருங்கள், எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், இந்த கொள்கையின் முழு அடிப்படைகளும் சரியாக அந்த ஆவிகளுக்கு திரும்பி செல்கின்றன, சரியாக ஆதி காலத்துக்கு திரும்பி செல்கின்றன. ஆதியாகமும் வித்தான அதிகாரமாய் உள்ளது. ஆகையால் அது உற்பத்தி செய்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இங்கே பூமியிலே பெற்றுள்ளோம். இப்பொழுது நாம் ஜெயங்களையும் மகத்தான வெற்றிகளையும் பெற்றுள்ளோம். ஒரு தேசம் உள்ளே வந்து மற்றொன்றை அடித்து வீழ்த்துவிட்டு மகிமை, நாம் வெற்றியை பெற்றுவிட்டோம், நாம் அவர்களை வீழ்த்திவிட்டோம் என்று கூறுகிறது. அதன் பின்னர் முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் நண்பர்களாக மாறி தரங்களை குலுக்கி ஒருவரோடு ஒருவர் வியாபாரம் செய்வார்கள். கொஞ்சம் கழித்து இன்னொரு ஜனாதிபதி அல்லது இன்னொரு ராஜா உள்ளே வருவார், அல்லது இன்னொரு அதிபதி உள்ளே வருவார், இன்னொரு முறைமை உண்டாகும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், இதோ அவர்களுடைய பேரப்பிள்ளை துப்பாக்கிகளோடு திரும்பி வந்து ஒருவரோடு ஒருவர் மீண்டும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், இது மற்றொருவன் இன்னொருவன் மீது பாய்ந்து, இப்பொழுது நீ என்னை சபிக்க வேண்டும் என்பதை அறிவாய், நானே ஜெயம் கொண்டவன், நீயோ தோற்றோடி போவன் என்று கூறுவான். இதே போன்ற காரியங்கள் உள்ளன. நீங்கள் வெறுமன, நான் ஒருமுறை தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் அடிமைகளை உண்டாக்கினான் என்று கூறக்கெட்ட கருத்து வாக்கியத்தை போன்றே உள்ளது. ஒருவர் மேல் ஒருவர் ஆளுகை செய்வதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கவில்லை, சகோதரர்களாக இருப்பதற்காகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். அது உண்மையே. சகோதரர்களாக இருப்பதற்காகவே, ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்வதற்காக அல்ல. உயர்ந்த இனமும் இல்லை, உயர்ந்த தேசமும் இல்லை, உயர்ந்த மொழியும் இல்லை. நமக்கு பரலோக மொழி ஒன்று மாத்திரமே உண்டு. புரிகிறதா? அது உண்மை. நமக்கு ஒரே சகோதரத்துவம் உண்டு. அதுவே மனிதன், அதுவே மனிதன். அவன் யாராக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நாம் ஏன் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும்? ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆகையால் சில சமயத்தில் ஒரு நல்ல தேசம் அல்லது ஒரு நல்ல தேசத்தில் அவர்கள் கொண்டுள்ள ஒரு முறையை சரியானதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய உரிமைகளுக்காக போராட முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது தீய தேசம் உள்ளே வந்து அதை மேற்கொள்ளும். அப்பொழுது இங்கே அவர்கள் மேற்கொண்டு இந்த தேசத்தை அந்த தேசத்தை போல மாற்றுவார்கள். அதன் பின்னர் முன்னும் பின்னுமாக அப்படியே மாறிக்கொண்டே இருப்பார்கள். தேசங்கள் முயற்சித்து பெரிய தேசிய வெற்றிகள் பலவற்றை உடையவர்களாக இருந்து வந்துள்ளன. தங்களுடைய தனி உரிமைகளுக்காக சண்டையிட அவர்கள் முயற்சித்துள்ளபடியால் அவைகளுக்கு சொந்தமானவைகளை அவைகள் அடைந்துள்ளன. அவர்கள் எதை பெற்றுள்ளனர்? சாத்தான் அவர்களை கட்டுப்படுத்தும் வரையில் அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருக்க போகிறார்கள். ஆனால் அவர்கள் அநேக மகத்தான வெற்றிகளை பெற்றுள்ளனர். நாம் ஆரம்ப காலத்துக்கு திரும்பிச் செல்லக்கூடுமானால் எங்கே ஒரு தேசத்தை மற்றொரு தேசம் ஆண்டுள்ளது என்பதையும் மகத்தான வெற்றிகளின் விழாக்கள் போன்றவற்றையும் காண்பிக்க முடியும். முதலாம் உலகப் போரில் இருந்தது போல நமக்கு முதலாம் உலகப் போர் உண்டான போது பல தேசங்கள் ஒன்று சேர்ந்து வந்து ஜெர்மனியில் உள்ள மைதானங்களில் சந்தித்தன. அங்கே பெல்ஜியம் மற்றும் வித்தியாசமான தேசங்கள் வித்தியாசமான கொடிகளுக்கு கீழே சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அதுவே முதல் உலக மகா யுத்தம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நான் இங்கு அமைந்துள்ள 2 அல்லது 3 4 சகோதரர்களாகிய நீங்கள் அதை நினைவு கூற முடியும், என்னால் அதை நினைவு கூற முடியும். எனக்கு 54 வயதாகிறது. 1914 நான் சுமார் 9, 8 அல்லது 9 வயதுடைய ஒரு சிறு பையனாக இருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். நாம் 9, 10, 11, 12, 13, 14 வயதிலிருந்தே பார்ப்போம். அது துவங்கிய போது நான் 5 வயதாயிருந்தேன். ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது. அப்பொழுது என் தந்தையாருக்கு சுமார் 22 வயதாயிருந்தது. அவர்கள் அவரை அனுப்ப வேண்டியதாயிருந்தது. ஓ, என் தந்தையை யுத்தத்திற்கு அனுப்புவதை குறித்து என்னால் நினைத்து பார்க்க முடியாததாயிருந்தது. அப்பொழுது அவர் சாலை பக்கமாக வந்தார். அவர் ஒரு குதிரை வண்டியில் இருந்தார். எங்களுக்கு கீழ்பாகத்தில் பல மைல் தூரத்தில் இருந்த ஒரு கடைக்கு அப்போது அவர் சென்றிருந்தார். அவர் ஒரு சாக்குப்பை நிறைய பீன்ஸ் என்ற பருப்பை அங்கே வைத்திருந்தார். எனவே நான் அந்த பீன்ஸ் பருப்புகளை கொண்ட மூட்டையை தூக்கி பார்த்தேன். அப்பொழுது நான், அவர்கள் வந்து ஏதாவது யுத்தத்தை குறித்து பேசத் தொடங்கினால் அவர்கள் வந்தால் நான் அவர்களை இந்த பீன்ஸ் பருப்புகளை கொண்ட சாக்கு மூட்டையால் அடிப்பேன் என்று எண்ணினேன். புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் ஒரு யுத்த சிந்தனை கொண்டிருந்தபடியால் என்னுடைய தந்தை யுத்தத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. பாருங்கள், எக்காலம் முடங்கினது, உங்களுடைய பத்திரங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் போன்றவை நிகழ்ந்தன. நாம் யாவரும் போய் இந்த உலக யுத்தத்தில் பங்கு கொண்டு நாம் இது தீர்த்து விடலாம் என்று கூறி அதன் பின்னர் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்தனர் என்பது நம் எல்லோருக்குமே நினைவிருக்கும். உலக நாடுகளின் சங்கம் என்று அவர்கள் அழைத்த அந்த அமைப்பை ஏற்படுத்தினர். அப்பொழுது அவர்கள் ஒரு சமாதானம், நித்திய சமாதானம் இருக்கப் போகிறது, அவ்வளவுதான், இனி யுத்தமே இல்லை என்று கூறினர். அதன் பின்னர் மிக குறுகிய காலமான 20 வருடங்களிலேயே நாம் திரும்ப அதனோடு ஈடுபட்டோம். அது பழையபடியே கொடூரமாக நடந்த மற்றொரு உலக மகா யுத்தமாக இருந்தது. புரிகிறதா? யுத்தங்கள் ஏன் அது பேராசையும் பொறாமையுமாய் உள்ளது. பார்த்தீர்களா? கெய்சர் வில்லியம் ஜெர்மானியை விட்டு சென்றவுடன் அதன் பின்னர் வேறொரு நபர் அடால்ஃப் ஹிட்லர் என்னும் பெயருடைய ஆஸ்திரிய நாட்டுக்காரன் உள்ளே வந்து அந்த ஜனங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் சிதைத்து விட்டு அவர்களால் உலகத்தை வீழ்த்த முடியும் என்று கூற பிசாசியால் ஏவிவிடப்பட்டான். அவர்கள் அங்குதான் உங்கள் காரியமே இருந்தது. புரிகிறதா? நீங்கள் பாருங்கள், அது மீண்டும் பிசாசுக்கு எதிரான பிசாசு என்பது போன்றிருந்தது. அது அந்த தேசங்களின் குற்றமற்ற குடிகளை, அதாவது அவர்கள் அப்படியே மற்றொரு யுத்தத்துக்கு வழிநடத்தினர். இது நீண்ட காலமாகவே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. இப்பொழுது நாம் கண்டறிவது, அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், மற்றொரு யுத்தம் உண்டானது. இப்பொழுது மீண்டும் முழு உலகமும் மீண்டும் சிறந்த கருவிகளோடும் சிறந்த விமானங்களோடும் மிகப்பெரிய வெடிகுண்டுகளோடும் யுத்தத்துக்கு சென்றன. அவர்கள் சண்டையிட்டு ரத்தம் சிந்தி மறித்து பட்டினியால் வாடி பனியால் உறைந்து போய் மற்றும் உள்ள யாபத்தையும் செய்தனர். யுத்தம், யுத்தம், யுத்தமே. அதன் பின்னரே வெற்றியின் நாள் என்று நாம் அழைக்கும் ஒரு நாள் உண்டானது. வெற்றியின் நாள், வெற்றியின் நாள் என்பதில் இருந்து நான் இந்த வேத பகுதியை எடுத்தேன். அவர்கள் வெற்றி பெற்றது அந்த நாளாக இருந்தது. அங்கேதான் ராணுவங்கள் மற்ற ராணுவங்கள் மீது வெற்றியை பெற்ற வெற்றியின் நாள். இப்பொழுது ஒரு யுத்த நாளும் அதன் பின்னர் ஒரு வெற்றியின் நாளும் உண்டாயிருந்தது. யுத்த நாள் என்பது அவர்கள் யுத்தத்துக்கு சென்றதாக இருந்தது. வெற்றியின் நாள் என்பது ஒரு சமாதானம் கையொப்பமிடப்பட்ட போதாக இருந்தது. ஜெர்மானியும் அவர்களுடன் கூட்டு சேர்ந்த மற்ற தேசங்களும் மற்ற தேசங்களிடம் முழுவதுமாக சரணடைந்தன. நாம் என்ன செய்தோம்? வெற்றியின் நாளிலே நாம் கீதங்களை பாடினோம், நாம் கூச்சலிட்டோம், நாம் நம்முடைய தொப்புகளை ஆகாயத்தில் வீசி எறிந்தோம், நாம் ஆகாயத்திலே துப்பாக்கிகளை சுட்டோம், நாம் அழுதோம், நாம் ஊதல்களை ஊதினோம், நாம் முரசுகளை கொட்டினோம், நாம் இசையை வாசித்தோம், நாம் ஒருவர் மற்றொருவர் முதுகின் மேல் கட்டினோம். அது என்னவா இருந்தது? அது ஒரு வெற்றியா இருந்தது. ஓ, நாம் வெற்றியை பெற்றிருந்தோம். எப்படி இவர்கள் ஏன் நாம் ஜெயம் பெற்றுள்ளதை உணர்ந்தோம். கொடிகள் ஏற்றப்பட்டு எக்காலங்கள் முடங்கின. ஓ, என்னே ஒரு நேரம் நமக்கு உண்டாயிருந்தது. வெற்றி, வெற்றி, வெற்றியே, நாம் ஜெயித்து விட்டோம். அது ஒரு மகத்தான காரியமாக இருந்தது. அது கிறிஸ்தவ தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேசங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. நாம் சிறிது நேரம் மூச்சு விட்டோம். உயிரோடு இருந்த சில பையன்கள் வீடு திரும்பினர். இவ்விதமாக நடந்தது. ஆனால் அந்நாட்களில் அநேக நாட்கள் மகத்தானவையாக இருந்து வந்துள்ளன, பெரிய யுத்தங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த விதமாக சண்டையிடப்பட்டு வந்த ஒரு யுத்தத்தில் தேவனை விசுவாசிக்கும் ஜனங்களும் கூட பல வெற்றியின் நாட்களை உடையவர்களாக இருந்து வந்துள்ளனர். ஓ ஆம், இரண்டு பக்கங்களுமே இருந்து வந்துள்ளன. தூரதரிசனி கண்ணாடியானது குறிவைக்கப்பட்டு மாம்ச பிரகாரமான பக்கம் நோக்கிய போது வெற்றியின் நாட்கள் உண்டாயின. மேலும் வேதத்தில் உள்ள வார்த்தையை நோக்கி குறிவைக்கிற போது அது சில நேரங்களில் மற்றொரு வெற்றியையும் கொண்டு வருகிறது. நாம் நம்முடைய சத்ருவுக்கு எதிராக பெரிய பல யுத்தங்களை புரிந்து வந்துள்ளோம். யுத்தத்தில் முன்னின்று நடத்த தேவன் மகத்தான மனிதர்களை உடையவராக இருந்து வந்துள்ளார். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஜனங்களின் சிந்தனைகளை சிறைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்து அப்பால் உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து வெற்றிகளோடு வெளிவந்தனர். நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கு சண்டையிடுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம் செய்கிறார். நாம் இப்பொழுது நமக்குள்ளே தொடர்ந்து சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே உள்ள ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். நாம் அதை பெற்றுக் கொள்ளலாமா? நாம் என்ன செய்வோம்? நாம் உலகத்திற்கு தலைவணங்கலாமா? நாம் கொண்டுள்ள இந்த எண்ணத்தை விட்டுவிடலாமா? நாம் அதை காண்போமானால், அதை குறிவைத்து பார்ப்போமானால், அது ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்த விசேஷமாக கொண்டு செல்கிறது. அது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்து அங்கே அதனுடாக செல்கிறது. நாம் அதை விட்டுவிட முடியாது. நம்மால் மற்றவர்களோடு ஒப்புரவாக முடியாது. நம்மால் அதை செய்ய முடியாது. நாம் இங்கே தரித்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். சத்துரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், அவன் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட எந்திரத்தை வைத்திருந்தாலும், எத்தனை ஸ்தாபனங்கள் இருந்தாலும், இது அது அல்லது மற்றது என எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் அதே சமயத்தில் நமக்கு ஒரு காரியம் உண்டு என்பதை நாம் கண்டறியும்படியாய் இந்த குறியை தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்துள்ளோம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக உள்ளது. அவர் நேற்று மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் வேறு யாரேனும் எதை சொன்னாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவர்கள் அற்புதங்களை நாட்கள் கடந்துவிட்டன. தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்பது சீஷர்களுக்கு மாத்திரமானதாக இருந்தது என்று கூறுவார்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வார்த்தையில் இருந்து புரிந்தவர செய்ய முயற்சிக்கிறார். அது அங்கு இல்லை என்று யார் கூற முடிந்தாலும் அசையாமல் அப்படியே இருந்து அது சரியாக வார்த்தையின் பேரிலேயே திரும்ப குறிவைக்கிறது. அது உண்மை. ஆகையால் நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வீரர்கள் எப்பொழுதுமே யுத்தத்தை உடையவர்களாகவே இருந்து வந்துள்ளனர். சிறு சபையே, நீ இங்கே திரும்பவும் நினைவில் வைத்துக் கொள், நீ அந்த ராணுவ குழுவின் ஒரு பாகமாயிருக்கிறாய். நீங்கள் இங்கே ஒரு எல்லை காவலாயிருக்கிறீர்கள். அதாவது ஒரு எல்லை காவல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதனுடைய ஏதோ ஒரு பாகத்தை இங்கே உங்களுக்கு பக்கத்தில் சரியாக கொண்டு வர வேண்டும். எனவே கொடிகள் தொடர்ந்து மேலே பறக்கும்படியாக சரியானதை செய்ய உலகத்தின் ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவே என்று இன்னமும் உரிமை கோரும்படியாக இங்கே பின்புறத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு எல்லை காவலாக இருக்கிறீர்கள். மெத்தோடிஸ்ட் சபையாய் அல்ல, அல்லது பேப்டிஸ்ட் சபையாய் அல்ல, அல்லது பிரஸ்பிடேரியன் கருத்தாய் அல்ல, கத்தோலிக்கராய் அல்ல, லூதராய் அல்ல, அல்லது வேற என்னவாயினும் அல்ல, வர்க்கம் வம்சம் அல்லது நிறம் அதை போலும் அல்ல. இது அதுவல்ல, அது இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது. புரிகிறதா? அது அவர் ஒருவரே, அவரே நம்முடைய ஜெயவீரராய் இருக்கிறார். அது அவர் ஒருவரே, அவரே செயலின் பிரதான தளபதியாய் இருக்கிறார். இதுவே அவருடைய கட்டளைகள். நாம் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். எப்படி உங்களால் பையன்களாகிய உங்களில் சிலர் யுத்தத்தில் பணியாற்றினீர்கள். தளபதி ஒரு கட்டளையை கொடுக்க, நீங்கள் அதை விட்டுவிட்டு பின்னோக்கி சென்று வேறொரு காரியத்தை செய்தால் அப்போது நீங்கள் முழு ராணுவ சேனையையும் குழப்பி விடுவீர்கள். அது உண்மை. நீங்கள் அதில் ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள். நீங்கள் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை செய்யக்கூடிய ஒரே வழி, அதை குறித்த யாவும் என்ன என்பதை காணும்படி அதை குறிவைத்து பார்ப்பதேயாகும். சரி, நாம் பெரிய பல யுத்தங்களை, ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து வந்துள்ளோம். அநேக மகத்தான வெற்றிய நாட்களை சபையானது பெற்று வந்துள்ளது. நான் சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தையே குறிப்பிடுகிறேன். நான் இப்போது சாவர முறையை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, நான் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். பாலங்களினூடாக இருந்து வந்துள்ள சரீரமாகி விசுவாசிகள் பல மகத்தான வெற்றிய நாட்களை உடையவர்களாக இருந்து வந்துள்ளனர். நமக்கு உண்டாயிருந்து வந்துள்ள பல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் வெற்றிய நாட்களையும் மற்றும் வெற்றிய நாட்களையும் குறித்தே நாம் பேசுகிறோம். அது முடிவிலே பெரிய அர்மகதோன் யுத்தத்திலே வந்து முடிவரும். அதுவே அதனுடைய கடைசியாக இருக்கும். அந்த அர்மகதோன் யுத்தம் உண்டாகிற போது அதுவே முழு காரியத்தையும் தீர்த்து வைத்துவிடும். அந்த மகத்தான ஆயுதமுள்ள அரசாட்சிக்கு முன்பாக அர்மகதோன் யுத்தமானது பூமியை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. பூமியானது தன்னை இந்த அணுகுண்டு விசிதலினாலும் எரிமலை சாம்பலினாலும் மற்றும் பூமியின் மேல் ஊறி போன இந்த மனித ரத்தத்தையும் பாபத்தையும் குற்றத்தையும் ஓடுகடித்து தன்னை மறுபடியும் சுத்திகரித்துக் கொள்கிறது. பூமி தனக்கு கீழே அமிழும் போது மீண்டும் எரிமலை குடும்புகள் வெடித்து சிதறி மகத்தான ஆயுர்வேத அரசாட்சிக்காக பூமியை புதுப்பித்து சுத்திகரிக்கிறது. அந்த நேரத்தில் இங்கே ஒரு ஜனம் வாழ்வதற்காக அவர் தம்முடைய சபையை சுத்திகரிக்கிறார். ஆமே, நான் கூறுகிறேன், எனக்கு அது பிடிக்கும். ஆமையா, அது மகத்தானதாக இருக்க போகும் ஒரு நேரம் வருகிறது. இப்பொழுது மகத்தான வெற்றிய நாட்களை நாம் அந்த நேரத்தை குறித்து சிந்திக்கிறோம். நாம் சற்று திரும்பி செல்வோமாக. இப்பொழுது சில யுத்த வீரர்களை குறித்து சிந்திக்கும்படியாக நமக்கு சில நிமிடங்கள் உள்ளன. நாம் திரும்பி சென்று அவர்களை ஒருவரை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. நாம் ஆரம்பத்துக்கு திரும்பி செல்வோம். ஆனால் நாம் திரும்பி சென்று மோசே வரை பார்ப்போமாக. ஒரு பெரிய யுத்தத்திற்குள் சென்றிருந்த ஒரு நேரம் மோசேக்கு உண்டாயிருந்தது. ஏனென்றால் சபையானது தனக்குள்ளாகவே நீண்ட நாட்களாக வெற்றியை மறந்துவிட்டிருக்கிறது. இன்றைக்கு சபையோடு உள்ள காரியம் அதுவே ஆகும். இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் கூட நீண்ட காலமாக மறந்துவிட்டிருக்கிறோம். தேவன் ஒரு சுகமளிப்பவர் என்பதையும் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும் என்பதையும் நாம் மறந்துவிட்டோம். சீஷர்களின் மேல் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்பதையும் அது தலைமுறை தலைமுறையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் எவருக்கும் விருப்பமுள்ளவராய் வருகிற எவருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிட்டோம். நாம் அதை நீண்ட காலத்துக்கு முன்பே மறந்துவிட்டோம். எனவே இஸ்ரவேல் அதை மறந்துவிட்டிருந்தது. அவர்கள் எகிப்திலே திருப்தி அடைந்து அதன் பின்னர் அடிமைகளானார்கள். இப்பொழுது இங்கே மோசே தன்னுடைய சொந்த அறிவாற்றல் உள்ள காரியத்தோடு புறப்பட்டு சென்று இல்லை, அறிவாற்றல் உள்ள சாதனையோடு ஒரு ராணுவ பலத்தோடு சென்று இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர முயற்சித்து அதை செய்ய தவறி போனான். ஆனால் வராந்திரத்தின் பின்புறத்தில் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தையானது அந்த முழு காரியத்தையும் மீண்டும் எழுச்சி அடைய செய்தது. ஆனால் மோசேக்கு நடந்தது, அவன் தன்னுடைய கண்ணாடியில் சரியாக குறிவைத்தான். அங்கிருந்த அழகான கருப்பு நிற இந்த எத்தியோப்பிய பெண்ணை மணந்து பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதும் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை வளர்ப்பது மாத்திரமே தேவனுடைய நோக்கமாயிருக்கவில்லை. ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதே அவனுடைய ஊழியமாயிருந்தது. அதுவே அவனுடைய கட்டளையாயிருந்தது. அதற்காகவே அவன் பிறந்திருந்தான். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக பிறந்திருக்கிறோம். நாம் ஒன்றுமே இல்லாத ஒரு நோக்கத்திற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த மலை சும்மா வெறுமனை அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த மனம் அங்கே ஒரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டது. ஒவ்வொரு காரியமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. அது சேவை செய்தாக வேண்டும். நாம் இங்கே ஒரு நோக்கத்திற்காகவே இருக்கிறோம். அது ஒரு நபருக்கு சாட்சி பகர்ந்து அவர் ரட்சிக்கப்படுவதற்காக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு பிரசங்கி எழுந்து 10 லட்சம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு அனுப்பலாம். டுவைட் மோடி என்பவருடைய மனமாற்றத்தையும் இன்னும் அவர்களில் பலருடைய மனமாற்றத்தையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு புரிகிறதா? வெறுமென ஒரு எளிய வயோதிக பெண்மணி, ஒரு எளிய வயோதிக சலவை தொழில் செய்யும் ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருந்த ஒரு செய்தியினால் தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பினாள். அவள் ஒரு பழைய குதிரை வண்டி லாயத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கிக்கும்படி செய்தாள். அப்போது அங்கு தன்னுடைய கழுத்தில் முடி தொங்கிக் கொண்டிருப்பதோடு வந்த ஒரு சிறு பையனை தவிர வேறு யாரும் வரவில்லை. அவன் தன்னுடைய தகப்பனாருடைய தோள்பட்டையோடு கூடிய கால்சட்டையை அணிந்து கொண்டு அந்த இடத்திற்கு வந்து முழங்காற்படுகின்றான். அவன்தான் 500,000 ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பி வைத்த டுவைட் மூடி ஆவான். புரிகிறதா? அந்த ஸ்திரீ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவள் அது ஒரு நோக்கத்திற்கானதாக இருந்தது. அவள் ஒரு நோக்கத்திற்காகவே சலவை தொழில் செய்யும் ஒரு ஸ்திரீயாக உருவாக்கப்பட்டிருந்தாள். தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்தை வெறுக்காதீர்கள், ஆனால் அந்த நோக்கத்திற்காக சேவை புரியுங்கள். இந்நாட்களில் ஒன்றில் யுத்தமானது முடிவடையும் போது ஒரு மகத்தான வெற்றியின் நாள் உண்டாகும். இப்பொழுது கவனியுங்கள், மோசே தன்னுடைய கண்ணாடியில் சரியாக குறிவைத்து பார்த்து அது தேவனுடைய திட்டமாக இருந்தது என்பதையும் அவன் என்ன செய்ய வேண்டியவனாக இருந்தான் என்பதையும் கண்ட பிறகு அவன் புறப்பட்டு சென்றான். அவன் அங்கு சென்றான். அவன் கடினமாக போரிட்டான். அவன் அநேக பெரிய யுத்தங்களை உடையவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பெரிய சோதனையான போராட்டங்களில் ஒன்றை நான் இப்போது எடுத்துக் கூற விரும்புகிறேன். அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பதனாலும் தேவன் அவனுக்கு காண்பித்திருந்த வித்தியாசமான காரியங்களினாலும் வார்த்தையை உரைத்து அது பொருளாக மாறினது நிகழ்ந்த போதோ அவன் சாதித்திருந்தான். நாம் அதே காரியத்தை இன்றைக்கு பெற்றுள்ளோம். வியாதியஸ்தர் மேல் வார்த்தையை உரைத்து அது சுகமாக்குகிறதை கவனிக்கிறோம். மாறின உதிரிகளின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உரைக்கப்பட்டு இந்த மற்ற காரியங்களையும் செய்கிறார். நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி சந்தேகப்படாமல் இருந்தால் நீங்கள் சொன்னது நடக்கும் என்று விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசு வண்ணமாய்க் கூறினார். இப்பொழுது நாம் அதை விசுவாசித்து அதை பற்றிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது மோசே அதை செய்திருந்தான். அவன் அங்கு சென்றபோது தேவன் அவனோடு இருப்பதை நிரூபித்திருந்தார். ஆனால் அவன் எல்லோரையும் ஒன்று சேர்த்த பிறகு தேவன் கிறிஸ்தவனின் வாழ்க்கையானது அந்த ரபர் முற்றிலுமாக கிறிஸ்துவின் மேல் மையம் கொண்டிராவிட்டால் அப்பொழுது கிறிஸ்தவனின் வாழ்க்கையானது பல ஏமாற்றங்களை கொண்டதை போல் தென்படுகிறது. ஆனால் மகத்தான தேவனுடைய தெய்வீக சித்தம் நடைபெறுவதற்காகவே அந்த ஏமாற்றங்கள் உள்ளன. இப்பொழுது அது இருக்கும் என்பது போல் தென்படுகிறது இல்லை, ஆனால் அது காரியங்களை செய்கிற தேவனுடைய வழியாக இருக்கிறது. நாம் என்ன செய்வோம் என்று பார்க்கும்படி அவர் நமக்கு தொல்லையை அனுமதிக்கிறார். மோசே சரியாக கடமையின் பாதையில் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தினார். பார்வோனுடைய சேனையோ அவனுக்கு பின்னால் இருக்க 500,000 ஆயுதம் தரப்பிக்கப்பட்டிருந்த புருஷனிடமிருந்து தூசி பறந்து எழும்பிற்று. இங்கே 20,000,000 யூதர்கள் எவ்வித ஆயுதமும் இன்றி உதவியற்றவர்களாய் அங்கே புருஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் பிள்ளைகளாகவும் நின்று கொண்டிருந்தனர். சிவந்த சமுத்திரம் அவனை தடுத்திருந்தது. அவன் போவதற்கு இடமே இல்லை. புரிகிறதா? ஆனால் மோசே ஜெபித்த போது அவனுக்கு ஒரு வெற்றியின் நாள் உண்டாயிருந்தது. அவன் சென்று கர்த்தரிடம் முறையிட துவங்கினான். அப்பொழுது கர்த்தர், நீ ஏறு இடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய், நீ அதை செய்யும்படி நான் கட்டளையிட்டு விட்டேன், அவர்கள் கடமையின் பாதையில் செல்லும்படி பிள்ளை இடத்தில் பேசு என்றார். ஆமேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. என்னிடத்தில் முறையிட வேண்டாம். இந்த ஜனங்களை நீ அங்கு கொண்டு செல்ல கட்டளையிடப்பட்டிருக்கிறாய். அவர்கள் முன்னோக்கி சென்று கடமையின் பாதையில் தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் பேசு. ஆமேன். சுகவீனமான நபருக்கு அது என்ன ஒரு தைரியமாக இருக்க வேண்டும்? பின்வாங்கி போனவருக்கு அது என்ன ஒரு தைரியமாக இருக்க வேண்டும்? நீ சுற்றி திரும்பி திரும்பவும் புறப்படு. கடமையின் பாதையில் தரித்திரு. சிறந்த சமுத்திரங்களை திறப்பது தேவனுடைய வேலையா இருக்கிறது? அது தேவனுடைய வேலை. நீ பேசி முன்னோக்கி செல். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். மோசேக்கு அங்கே சமுத்திர தண்டையிலே அது மகத்தான வெற்றியின் நாளாக இருந்தது. ஓ, அவர்கள் பேசி முன் சென்ற போது மோசேக்கும் அவர்களுடைய தீர்க்கதரிசியின் சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அது என்ன ஒரு வெற்றியின் நாளாக இருந்தது? மோசே, நான் செய்திருக்கவில்லையா? நீங்கள் ஏற்கனவே 10 அற்புதங்களை கண்டிருக்கிறீர்கள், ஆயினும் நீங்கள் இன்னும் சந்தேகிக்கிறீர்கள் என்றான். அவன் தன்னுடைய கையில் இருந்த கோலோடு சமுத்திரத்தை நோக்கி நடக்க துவங்கினான். தேவன் அன்றிரவு ஒரு காற்றை அனுப்பி சமுத்திரத்திலே வீசி செய்து அவற்றை இருபக்கமாய் பிரித்தார். அவர்கள் உலர்ந்த தரையின் மேல் நடந்து சென்றார்கள். ஒரு வெற்றியின் நாள். இங்கே பாருங்கள், அவர்கள் நின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பாடப்பகுதியில் கூட அவர்கள் அந்த அக்னி கலந்த கண்ணாடி கடல் மேல் நின்று மோசேயின் பாட்டை பாடினார்கள் என்று உரைத்துள்ளது. பார்த்தீர்களா? புரிகிறதா? அவர்கள் பாடினார்கள். மோசே அவன் கடந்து சென்ற போது அவன் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தான். அவன் அங்கு சென்ற போது இதோ பார்வோனுடைய சேனை அவன் செய்து கொண்டிருந்த காரியங்களை போலியாக செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தது. மாம்ச பிரகாரமான ஒப்பிடுதல்களை என்ன சம்பவித்தது? சமுத்திரம் உள்ளே புரண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் மூழ்கடித்து விட்டது. அவன் மறித்து போன ஆளோட்டிகளையே கண்டான். மீரியாம் ஒரு தம்புருவை எடுத்துக்கொண்டு அவள் கரையின் மேல் சென்று இந்த தம்புருவை அடித்துக் கொண்டிருந்தாள். இஸ்ரவேலின் குமாரத்திகள் அவளை பின்தொடர்ந்து போய் ஆரவாரமிட்டு தம்புராக்களை அடித்து நடனமாடினர். மோசே ஆவியில் பாடினார். அது பண்டைய கால பரிசுத்தாவி கூட்டமாக இல்லை என்றால் நான் எந்த ஒன்றையும் ஒருபோதும் கண்டதே இல்லை. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திய இனிமேல் எதற்கும் காண மாட்டீர்கள். ஆமென். என்றே ஒரு நாள் அது முற்றுப்பெற்று விட்டது. என்றோ ஒரு நாள் கிறிஸ்தவனுக்கு கூட இன்னொரு வெற்றியினால் உண்டாகும். அது உண்மை. கவனியுங்கள், யோசுவாவுக்கு கூட நதியண்டையிலே ஒரு வெற்றியினால் உண்டாயிருந்தது. யோசுவா எரிகோவில் ஒரு வெற்றியினாலே உடையவனாயிருந்தான். அவன் நிச்சயமாக வெற்றி பெற்றிருந்தான். அங்கேதான் அவன் கடந்து வந்திருந்தான். நதியண்டையிலே அவன் முதலாவது ஒரு வெற்றியினாலே உடையவனாயிருந்தான். அவன் ஏப்ரல் மாதத்தில் அங்கிருந்தான். அநேகமாக ஒரு மைல் அகலமாக யோர்தான் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே மலையின் உச்சியிலிருந்து பனியானது உருகி கொண்டிருந்தது. நதியானது சமவெளி முழுவதிலும் படர்ந்திருந்தது. சத்துரு இப்பொழுது தேவனோடு சரியான படைப்பிருந்தவர். அவர் அவ்வாறு இல்லையா? நதியானது மிகவும் மோசமாக இருக்கின்ற போது தம்முடைய சேனையை இந்த வசந்த கால நேரத்தில் இங்கே நடத்தி வருகிறாரே. இது கடப்பதற்கு மிகவும் மோசமான நேரமாக இருக்கும் போது அவருடைய சேனையை இங்கே வழிநடத்தி கடந்து போகும்படி அவர்களை வழிநடத்தி விட்டாரே என்று கூறியிருந்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இல்லை, தேவன் வெற்றியை காண்பிக்கும்படி ஏமாற்றங்கள் நிகழ அனுமதிக்கிறார். ஓ, நம்மால் மாத்திரம் அதை புரிந்து கொள்ள கூடுமானால் நலமாயிருக்குமே. புரிகிறதா? இந்த காரியங்கள் உனக்கு அதிகமாக பற்றியது போன்றும் உன்னை நிலைகுறைய செய்வது போன்றும் காணப்படுவதை மாத்திரம் நீ காண்கிறாய். அவைகள் சோதனைகளாய் இருக்கின்றன. அப்படியே அசையாமல் நின்று தேவனுடைய வார்த்தையின் பேரிலான கண்ணாடியின் மேல் உன்னுடைய குறிவார்த்தை சரியாக வைக்கும்படியான காரியங்களாய் அவைகள் உள்ளன. வார்த்தையை பேசி அதன் பின்னர் அப்படியே முன்னோக்கி நட. அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே அவ்வளவுதான். நாமோ, தேவரே, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் சிக்கிக்கொண்டேன் என்று கூறுகிற ஒரு நேரத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே, நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை பேசு. அப்படியே முன்னோக்கி நடந்து செல்ல துவங்கு. தேவன் சமுத்திரத்தை பிளக்க செய்கிறார். நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். புரிகிறதா? இப்பொழுது யோசுவா சரியாக அந்த நேரத்தில் அவன் ஜெபித்தான் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். அது சம்பவிக்கும் என்று கர்த்தர் அவனிடத்தில் கூறியிருந்தார். அவன் ஒரு வெற்றியின் நாளை ஒருவனாக இருந்தான். அவன் ஜெயங்கொண்டான். அதன் பின்னர் அவன் நதியை கடந்து மறுபக்கத்தை அடைந்த போது அவன் என்ன செய்தான்? அவன் உடன்படிக்கை பெட்டியை வைத்தான். தேவனுடைய வார்த்தையானது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அவன் அதை முதலில் வைத்தான். அதன் பின்னர் பாடகர்கள் மற்றவரை அதற்கு பின்னே வரவழைத்தான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி முதலில் புறப்பட்டு சென்றது. இஸ்ரவேலர் யுத்தத்திற்கு சென்ற போது முதலாவது புறப்பட்டு சென்றது பாடகர்களாக இருந்தனர். பாடகர்கள் பாடிக்கொண்டே சென்றனர். அதன் பின்னர் எக்காலங்கள் போன்றவை முடங்கின. அதன் பின்னர் உடன்படிக்கை பெட்டி சென்றது. உடன்படிக்கை பெட்டி சென்ற போது அப்பொழுது அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கீழே இறக்கி வைத்துவிட்டு யுத்தத்தை துவக்கினர். கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது இதில் யோசுவா தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை முதலில் வைத்து அவன் கடந்து சென்றான். தேவன் அவனிடத்தில், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் எந்த மனிதனும் உனக்கு முன்பாக இருக்கப் போவதில்லை. நான் அங்கு இருக்கப் போகிறேன். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று பயப்படாதே, நான் அங்கு இருப்பேன் என்று கூறியிருந்தார். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கட்டளையோடு இருந்த யோசுவா முதலாவது தேவனுடைய வார்த்தையை வைப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஆமே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளையோடு தேவனுடைய வார்த்தை முதலில் வைக்கப்பட்டது. அது ஒரு வெற்றியின் நாளை கொண்டு வந்தது. ஓ, அது கொண்டு வந்தாக வேண்டும். அவ்வளவுதான். அவன் முதலில் தேவனுடைய வார்த்தையை வைத்தான். என்ன சம்பவத்தில் உடன்படிக்கை பெட்டியே தண்ணீரை முதலில் சென்றது. அது சென்ற போது சமுத்திரம் பிளந்தது. தரியா கூறினால் நதியானது பிளந்தது. அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர் அங்கு சென்ற பிறகு அப்பொழுது அவன் என்ன செய்ய போவதாக இருந்தான்? அவன் அங்கே மறுபுறம் சென்றடையும் போது அடுத்து சம்பவிக்க போகிற காரியம் என்னமாக இருந்தது? அவன் அங்கு வரும்போது அவனை குறித்து பயத்தினால் அவர்கள் எல்லோரும் சுவற்றின் பின்னால் மறைந்திருந்ததை அவன் கண்டான். ஆனால் அவன் ஒரு நாள் பிரதான தளபதியை சந்தித்திருந்தான். அவன் மற்றொரு வெற்றியின் நாளை உடையவனாக இருந்தான். சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அவனுக்கு கூறியிருந்தார். எனவே எரிகோவின் மதில்கள் கீழே விழுந்தன. அவர் அதை எப்படி செய்ய போகிறார்? மாம்ச பிரகாரமான மனிதர் அங்கு கண்ணாடியோடாக பார்த்து, இப்பொழுது இங்கே நீர் என்னை இங்கே கொண்டு வந்து இதோ நான் இருக்கிறேன், இந்த நிலைமையை பாரும். ஏன் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய கபன்களோடு உட்புறத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த மதிலுக்கு நெருக்கமாக செல்வோமானால் எங்களுக்கு ஐயோ. அவர்கள் அங்கே தங்களுடைய பெரிய கபன்களோடும் கற்களையும் குறித்து வைத்துள்ளனர். அவர்கள் ஈட்டிகளையும் வைத்துள்ளனர், வில்களையும் வைத்துள்ளனர். அவர்கள் அங்கு எல்லா காரியங்களையும் வைத்துள்ளனர். அவர்கள் எப்படி என்று கூறியிருப்பான். ஆனால் பாருங்கள், யோசுவா தேவனை முதலில் வைத்தான். அவர்கள் செய்த போது நீங்கள் எப்படி அங்கே சென்றடை போகிறீர்கள் என்பது அல்ல, அது தேவனை பொறுத்ததாகும். அப்படியே தொடர்ந்து முன்னேறி வார்த்தையை பின்தொடருங்கள். அவரோ, ஏழு நாட்கள் சுற்றி வாருங்கள், ஏழாம் நாளிலே ஏழு முறை சுற்றி வாருங்கள், கடைசி முறை சுற்றி வரும்போது எக்காலம் ஊதுங்கள் என்று கூறியிருந்தார். மாம்ச பிரகாரமானதை தூரம் எடுத்துப் போடுவதே தேவனுடைய ஸ்தானமா? அப்பொழுது ஆவிக்குரிய காரியம் உள்ளே பிரவேசித்த போது மதில்கள் விழுந்தன. அவர்கள் நேராக புறப்பட்டு சென்று காரியத்தை கைப்பற்றினர். ஆமையா, அப்பொழுது தேவன் ஒரு வெற்றியின் நாளை உடையவராயிருந்தார். ஆபிரகாம் குழந்தைக்காக வாக்களிக்கப்பட்டு அநேக நாட்களுக்கு பிறகு அவனுடைய அன்பிற்காகவும் அவனுடைய உத்தமத்திற்காகவும் தேவன் அவனை சோதித்த பிறகு ஒரு வெற்றியின் நாளை உடையவனாயிருந்தான். நாம் தேவனை விசுவாசிப்போமேயானால் அப்பொழுது நாம் யாருடைய வித்தா இருக்கிறோம் என்பதை அறியலாம். ஆபிரகாம் ஒரு வெற்றியின் நாளை உடையவனாய் இருந்தான். அது எப்போதாய் இருந்தது? அவன் சிநேயார் தேசத்து சமவெளிகளை விட்ட அந்த நாளிலா? சரியாக அதுவல்ல. அவன் ஐபிராத்தை கடந்து இந்த மற்றொரு புறத்திற்கு சஞ்சரிக்கும்படி வந்தான். அது உண்மையில் அது ஒரு நல்ல நாளாயிருந்தது. அது அப்படியே ஒரு விதமான. ஆனால் அவன் மோரியா மலையின் மேலே அங்கு மேலே சென்ற அந்த நாளின் போதே தேவன் அவனுக்கு முடிவான சோதனையை கொடுத்த போதே அவனுடைய முக்கியமான வெற்றி நாள் உண்டாயிருந்தது. அவன் தன்னுடைய ஒரே மகனை உடையவனாயிருந்தான். அவர் இப்பொழுது ஆபிரகாமே, அவனை அங்கே அந்த மலையின் மேல் கொண்டு சென்று அவனை ஒரு பலியாக செலுத்து, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கி இருக்கிறேன். உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கும்படி நீ பெற்றுள்ள ஒரே காரியம் அந்த குமாரன் மூலமே என்பது இங்குள்ள காரியம். நீ அவனை கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார். ஓஹோ, அது உங்களுக்கு புரிகிறதா? எல்லாவற்றையும் அழித்து போடு, அந்த நோக்கத்தையே அழித்து போடு. ஆபிரகாமே, இதோ நீ இருக்கிறாய், உனக்கு இப்போது சுமார் 114-115 வயதாகிறது. நீ குழந்தைக்காக 25 வருடங்கள் காத்திருந்தாய். இப்பொழுது இந்த பையனோ 15 அல்லது 16 வயதுடனாய் இருக்கிறான். நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கும்படிக்கு நீ அவனை அங்கே மேலே கொண்டு சென்று கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓஹோ என்ன! ஆம், ஆபிரகாம் ஒருபோதும் அசையவே இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தையில் ஒருபோதும் நடுங்கவே இல்லை. சரி கத்தாவே, இதோ நான் போகிறேன் என்று கூறினான். பிறகு எடுத்துக்கொண்டு ஈசாக்கை மலை உச்சிக்கு சரியாக அழைத்து சென்றான். சரியான கீழ்ப்படிதல். ஏன்? அவன் தேவனுடைய கட்டளையை முதலில் வைத்தான். அவன் ஒரே மகனை மாத்திரமே உடனாய் இருந்து இப்பொழுது அவனுக்கு 100 வயதா இருக்கும் போது அவன் எப்படி ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கப் போகிறான்? அவன் எப்படி அதை செய்தான்? காரணம் இதுவோ, அவன் நான் என்றான். மரித்த நிலையில் இருந்த ஒருவனுக்கு தேவனால் ஈசாக்கை கொடுக்க முடிந்தது என்றால் அவர் அவனை மீண்டும் கூட மரித்தோர்களில் எழுப்ப முடியும் என்றும் அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது நண்பர்களே, அவர் நம்மை உலகத்தின் காரியங்களில் இருந்தும் பூமியின் சீர்கட்டில் இருந்தும் உயிர்ப்பித்து எழுப்பியிருக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனை அளித்து மரணமே இல்லாத ஒரு தேசத்தில் நம்மை அவரால் வைக்க முடியும் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரிகிறதா? நாம் நமது சிறு சோதனைகளை நோக்கி பார்த்து அவைகள் ஏதோ பெரிய காரியங்களா இருக்கின்றன என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஏன்? அவைகள் சிறு சோதனை நேரங்களே இல்லாமல் வேறொன்றுமில்லை. புரிகிறதா? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே சென்றபோது அவன் தன்னுடைய வெற்றி நாளை பெற்றுக் கொண்டான். எனக்கு தெரியும் என்று அவர்கள் இன்றைக்கு கூறுவது போலவே, கொஞ்ச காலத்துக்கு முன்னர் ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலர் 2:38 வாசித்ததை நான் கேட்டேன். ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார். பாருங்கள், அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றும் அதன் பின்னரே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் பேதுரு கூறினார் என்று கூறி அதை குறித்த மற்ற பாகத்தை வாசிக்க தவறி போனார். ஏன்? பாருங்கள், அந்த காரியத்தோடு சாபனங்கள் சண்டையிட்டன. இப்பொழுது நீங்கள் இந்த கருத்தை புரிந்து கொள்கிறீர்களா? புரிகிறதா? நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள்? அந்த காரியங்களை நீங்கள் விட்டுவிடும்படி உங்களை செய்கிறது எது? வேதம் அதை கூறுகிறது என்றால் வேதம் அதை கூறுகிற விதமாகவே நீங்கள் அதை வாசித்து வேதம் கூறுகிற அதே காரியத்தையே கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் வார்த்தை என்ன கூறியுள்ளதோ அதற்கு திரும்ப வரும்படியான சரியான உங்களுடைய குறிபாத்திரை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். பாருங்கள், இப்பொழுது நாம் அதை கண்டறிகிறோம். அவர்கள் நீங்கள் உங்களுடைய இல்லை என்றால் நீங்கள் அங்கே குறி தவறின நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குறிபாத்திரை சரியாக வைத்திருந்தவனாயிருந்தான். ஏனென்றால் தேவன் நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போகிறேன் என்று கூறியிருந்தான். அப்பொழுது அவருக்கு 75 வயதும் சாராளுக்கோ 65 வயதுமாயிருந்தது. அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவாயிருந்தது என்பதன் பேரில் தன்னுடைய குறிபாத்திரை வைத்தான். ஆமையா, கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவா இருந்தது என்பதோடு அவன் சீராக சஞ்சரித்தான். நாளுக்கு நாள் அவன் சஞ்சரித்தான். வருட வருடம் அவன் அதற்கு முரணான எந்த காரியமும் சரியானதல்ல. இல்லை ஐயா, அது அந்த விதமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அவனமாய் கூறினார் என்று அறிக்கையிட்டுக் கொண்டே சஞ்சரித்து வந்தான். அவனுடைய சத்துருக்களில் சிலர் சுற்றி நடந்து வந்து ஜாதிகளின் தகப்பனே, இப்பொழுது நீ எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறாய் என்று கூறுவதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். இப்பொழுது நான் எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் என்பது எந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதில்லை. நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கப்படி தெரியும், தேவன் அவனமாய் கூறினார். அதுவே இதற்கு தீர்வாகிறது. அதற்குரியதெல்லாம் அவ்வளவுதான். தேவன் அதை கூறினார், அதுவே அதற்கு தீர்வாகிறது. எனவே அந்த விதமாகவே ஆபிரகாம் சென்றான். அவன் முடிவாக அதற்கு வரும்போது அதன் பின்னர் நீங்கள் பாருங்கள், மிகவும் உங்களுடனாய் இருக்கும் பட்சத்தில் அதிக உத்தரவாய் இருக்க அதிகமான சோதனைகள் உண்டாயிருந்தன. புரிகிறதா? எனவே அவர் அவனை சரியாக திருப்பிக் கொண்டு வந்தார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு சோதனை உண்டாயிருக்கும் போது நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் எண்ணி இருக்கிறார். இப்பொழுது இதை புரிந்து கொள்ள தவற வேண்டாம். உங்களுக்கு ஒரு சோதனையோ அல்லது பரீட்சையோ உண்டாயிருக்கும் போது தேவனுடைய கிருபையானது உங்களை கண்டுபிடித்துள்ளது என்பதையும் நீங்கள் தேவனிடத்தில் தயை பெற்றுள்ளீர்கள் என்றும் நீங்கள் அந்த பரீட்சையில் நிற்பீர்கள் என்று தேவன் நம்புகிறார் என்பதையுமே அது காண்பிக்கிறது. அவர் யோபுவிற்கு அதே காரியத்தை செய்தார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். சாத்தானும், ஓ ஆம், நான் யோபுவை அங்கே கீழே கண்டேன் என்று கூறினான். மேலும் அவன் இல்லை என்றான். தேவனோ, அவன் ஒரு உத்தமமான ஊழியக்காரன். அவரை போன்று பூமியில் எவருமே இல்லை. யோபை போன்று ஒருவருமே இல்லை. அவன் ஒரு உத்தமமான மனிதன். இப்பொழுது அவனே என்னுடைய பெருமையும் சந்தோஷமா இருக்கிறான் என்று கூறினார். அப்பொழுது சாத்தானோ, ஓ நிச்சயமாக, அவன் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக் கொள்கிறான். அவனை ஒரு முறை என்னிடத்தில் விடும், நான் அவனை உம்முடைய முகத்துக்கு முன்பே தூஷிக்கும்படி செய்வேன். நான் அவனை உம்மை தூஷிக்கும்படி செய்வேன் என்று கூறினான். அதற்கு தேவனும், அவன் உம்முடைய கரங்களில் இருக்கிறான், ஆனால் நீ அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்காது என்று கூறினார். புரிகிறதா? தேவன் யோபுவை நம்பிக்கை வைத்திருந்தார். ஆமேன். ஒவ்வொரு காரியமும் தவறாக போய்விட்டது போல் காணப்படும் போது தேவன் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நம்பிக்கை வைத்துள்ளார். உன்னை குழந்தையைப் போல் அவர் நடத்த வேண்டியதில்லை. நீ எளிதாக வளர்க்கப்படும் பார்வைக்கான ஒரு செடி அல்ல, ஒரு கலப்பின செடி அல்ல. நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவன். தேவன் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ அதை குறித்து என்ன செய்வாய் என்றும் பார்க்கிறார். ஆமேன். பேதுரு, இந்த பற்றி எரிகிற அக்கிரி போன்ற சோதனைகளை ஏன் அதை சந்தோஷமாக எண்ணிக்கொள். அது உனக்கு பொண்ணை பார்க்கலும் விலையேறப்பட்டதாக உள்ளது என்று கூறுவதில் வியப்பொன்றுமில்லையே. நாம் அநேக சமயங்களில் ஓ பாருங்கள், நான் வெறுமனை என்று முறுமுறுக்கிறோம். பாருங்கள், அது பாருங்கள், நீங்கள் ஜெயங்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஏதோ ஒரு காரியமாக உள்ளது. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களில் அவருடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அவர் ஆபிரகாமை நம்பினார், சரியா கூறினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் சாத்தானிடத்தில் அவன் ஏசிக்கிறான் என்பதை நான் உனக்கு நிரூபிக்க முடியும் என்று கூறினார் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் அவன் அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறான், ஏனென்றால் நான் அதை அவனுக்கு கூறினேன் என்றும் கூறினார். எனவே அவன் தன்னுடைய சொந்த மகனை மேலே மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று அவனுடைய கைகளை அவனுக்கு பின்னே கட்டினான். அதாவது அந்நாளிலே தேவன் அவனமாய் கூறியிருந்தார். குட்டி ஈசாக்கோ சந்தேகப்பட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் கூறினான், ஆதியாகமம் 22 அவன் கூறினான், அவன் தகப்பனே என்று கூப்பிட்டான். அதற்கு அவன், என் மகனே, இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். அப்பொழுது அவன், இங்கே விறகு இருக்கிறது, இங்கே பலிபீடமும் மற்ற ஒவ்வொரு காரியமும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். பாருங்கள், அவன் சற்று வினோதமாக உணர துவங்கினான். என்ன இவை யாவற்றையும் குறித்து என்ன? நாம் ஏதோ ஒரு காரியத்தை விட்டுவிட்டிருக்கிறோம் என்றான். நீ எதை விட்டுவிட்டாய் என்று நினைக்கிறாயோ அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குறதில்லை. நீ ஐக்கியம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து விட்டுவிட்டிருக்கிறாய். பாருங்கள், நீ உன்னுடைய சீட்டாட்ட குழுக்களை உடையவனாயிருக்க வேண்டும். நீ இதை செய்ய வேண்டும். நீ சற்று மது அருந்த வேண்டும். நீ அதை விட்டுவிட்டிருக்கிற நீ இவைகளை விட்டுவிடுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து போய் வார்த்தைக்கு கீழ்படி. புரிகிறதா? அப்படியே வார்த்தைக்கு கீழ்படி, அவ்வளவுதான். நீ எதையோ விட்டுவிட்டாய் என்று இல்லாமல் அப்படியே வார்த்தைக்கு கீழ்படி. அவன், தேவன் அவனை இங்கு மேலே கொண்டு செல் என்று கூறினார். அவன் அதை செய்ய இங்கிருந்து எழுந்து மலையில் உச்சிக்கு சென்றான். நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன், நான் அங்கு சென்றடையும் போது நான் அதை செய்வேன் என்று கூறினான். எனவே அவன் அங்கு மேலே சென்று தன்னுடைய மகனுடைய கரங்களை கட்டி அவனை அந்த விதமாக பலிபீடத்தின் மீதே படுக்க வைத்தான். குட்டி ஈசாக்கோ ஒருபோதும் ஒருமுறுக்கவில்லை. கீழ்படிந்த கிறிஸ்துவின் முன்னடையாளத்தை பாருங்கள். அதன் பின்னர் அவன் தன்னுடைய உரையிலிருந்து கத்தியை எடுத்து அவனுடைய முகத்தின் பின்னிருந்த தலைமுடியை பிடித்து எடுத்து அவனுடைய ஜீவனை எடுக்க விருந்த போது அது ஆபிரகாமுடைய வெற்றியின் நாளாயிருந்தது. ஓ என்னே, அவனுடைய சொந்த குமாரனை குறித்து அவன் தாங்கக்கூடிய கடைசி வரம்பு வரை சோதிக்கப்பட்டான். இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் அந்த சோதனையை ஏற்றுக் கொள்வீர்கள். தேவன் தாம் நேசித்திருந்த தமக்கு சொந்தமானவரை அளித்த போது பாருங்கள், அது வெற்றியின் நாளாயிருந்தது. தேவன் ஆதாமினுடைய விழுந்து போன இனத்தை அவ்வளவாய் நேசித்தாரே. நாம் இன்னும் சற்று நேரத்தில் அதற்குள் செல்வோம். கவனியுங்கள், வெற்றியின் நாள், ஆபிரகாமுடைய வெற்றியின் நாள் மோரியா மலையின் மேல் இருந்தது. அங்கே கர்த்தர் அவனுடைய குமாரனுக்கு பதிலாக அவனுக்காக ஒரு பலியை அருளினார். அன்பு, பாருங்கள், அன்பு. அந்த நாளிலேயே ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு சந்தேகத்தின் இடலுமின்றி தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்தார். ஆபிரகாம் தேவனுக்கு அவனுக்குள் இருந்த தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்தார். ஏனென்றால் அவன், நான் 100 வயதாக இருந்த போது ஒரு வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறான், நான் இந்த பையனை பெற்றுக் கொண்டேன் என்று கூறினான். நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பேன் என்று அவர் என்னிடத்தில் கூறியிருந்தார். அவர் அவனுடைய ஜீவனை எடுக்கும்படி இடத்தில் கேட்டுக் கொள்வாரானால் அவனை மறித்தோரிலிருந்து எடுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். என்னே, ஓ என்னே, அது ஒரு பிரஸ்பிடேரியனையும் சத்தப்பட செய்ய வேண்டும். அது அவ்வாறு செய்யாதா? புரிகிறதா? எப்படியாய் அவர் எனக்கு வாக்குத்தத்தை அளித்து அவர் எனக்கு இதனுடைய அத்தாட்சியையும் காண்பித்தார். ஆமே, அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று அவர் அதை எனக்கு நிரூபித்திருக்கிறார். பாருங்கள், அவர் நம்ம எங்கே பெற்றுக் கொண்டார்? நான் எந்த விதமான ஒரு குழப்பத்திலிருந்து வெளியே வந்தேன்? எந்த விதமானதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்கள்? இந்த காலையில் நம்முடைய சிந்தனைகள் எங்கே உள்ளன? அவர் எதை நமக்கு மத்தியில் இருப்பதாக நிரூபித்திருக்கிறார்? அதை குறித்து சந்தேகமே கிடையாது. ஆமே, நம்முடைய வெற்றியின் நாள் நிச்சயமாக உண்டு. நாம் அதை குத்திக் கொள்ளத்தான் வேண்டும். புரிகிறதா? அவர் அதை நிரூபித்திருக்கிறார். ஆபிரகாம் அவர் அதை எனக்கு நிரூபித்தார். நான் குழந்தை இல்லாதவனாய் இருந்தேன், நான் வயோதிக மனிதனாய் இருந்தேன், நான் மலட்டுத்தன்மை கொண்டவனாய் இருந்தேன். என் மனைவியுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. அவள் 65 வயதுடனாகவும் நான் 75 வயதுடனாகவும் இருந்தேன். ஆனால் தேவனோ, நான் உனக்கு அவள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கப் போகிறேன் என்றார். அதுவே இதற்கு தீர்வானது. அதற்குரியதாக இருந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆபிரகாம், நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறான். அதன் பின்னர் தேவன் அவனை 25 வருடங்கால சொதற்குப்படுத்தினார். அது ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தவில்லை. அப்பொழுது அவன் முதலில் இருந்ததை விட பலமுள்ளவனாகி தேவனை துதித்தான். தேவனோ கீழ்நோக்கி பார்த்து, என்னே ஒரு ஊழியக்காரன் என்று கூறினதில் சந்தேகமே இல்லை. அதற்கு சாத்தானும், ஓ ஆம் என்று கூறினான். மேலும், ஆனால் அவன் என்னை நேசிக்கிறான் என்பதை நான் நிரூபிப்பேன். அவன் எங்கே மலையில் உச்சிக்கு கொண்டு சென்று அந்த அத்தாட்சியை அழித்து விடு. அவனை அங்கேயே மேலே கொண்டு செல்கிறார். ஆபிரகாம் அதை செய்ய மேலே சென்றார். அது உண்மை. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையினுடைய ஜீவனை எடுக்க துவங்கிய போது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய கரத்தை பிடித்து, ஆபிரகாமே, உன்னுடைய கரத்தை நிறுத்து, நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என்றார். ஆமேன். என்ன சம்பவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தேவனை நேசிக்கிற அந்த விதமான நபராகவே நான் இருக்க விரும்புகிறேன். உன் கரத்தை நிறுத்தி உனக்கு சோதனையை கொடுக்கிறேன். அது உன்னுடைய சொந்த சிந்தனைக்கு எதிராக கூட அங்கு இருக்கும். ஆனால் வார்த்தை அவர்ணமாய் அதை உடைக்கும் வரை எப்படியாயினும் அதை செய். புரிகிறதா? உன்னுடைய கரத்தை நிறுத்தி நீ உன் ஏக சுதந்திரம் பாராமல் எனக்காக அவனை ஒப்புக் கொடுத்தபடியால் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றும் அவனுடைய சந்ததியார் சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவன் ஜெயங்கொள்வான் என்றும் கூறினார். ஓ என்னே, அவர் அதையும் கூட செய்தார். கொஞ்சம் கழித்து ஆபிரகாமின் யுத்தி என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் இடத்திலிருந்து சந்தேகங்கள் போய்விட்டிருந்தன. அவன் உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது சந்தேகங்கள் போய்விட்டன. தேவன் வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதை அவன் கண்டபோது சந்தேகங்கள் போய்விட்டன. அன்பு அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. ஆபிரகாமே, நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ ஒரு துளி கூட என்னை குறித்து சந்தேகிக்கவில்லை. நீ எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தாலும் கவலைப்படாமல் நீ அப்படியே என்னை விசுவாசித்தாய். நான் உனக்கு கொடுத்திருந்த அத்தாட்சியை நீ அழிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன். உனக்கு அத்தாட்சியை அழித்து அதன் பின்னர் அதை அழிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். நீ என்னை மிகவும் நன்கு நேசிக்கிறாய். என்னுடைய வார்த்தை என்னவா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீ அதை காத்துக் கொள்ளுகிறாய். ஆமேன். அதுவே தேவனுக்கான ஒரு உண்மையான வெற்றியின் நாளாக இருந்தது. புரிகிறதா? யாக்கோபு ஒரு சமயம் ஒரு வெற்றியின் நாளை உடையவனாயிருந்தான். அவன் தன்னுடைய சகோதரிடத்துக்கு திரும்பி செல்ல பயப்பட்டான். ஏனென்றால் அவன் தீங்கு செய்திருந்தான். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனை எச்சரிக்க தொடங்கி அவனுடைய இதயத்தில், நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த தாய்நாட்டுக்கு திரும்பி செல். நீ தாய்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாய். நீ அங்கே தீங்கு செய்திருக்கிறாய். இப்பொழுது நான் உன்னை திருப்பி அனுப்புகிறேன் என்றான். அவன் நெருங்கி வந்தபோது அவன் உண்மையாகவே நிச்சயமாகவே அந்த விதமாகத்தான் பிசாசு நம்மை பின்தொடர்ந்து வருகிறான். புரிகிறதா? அந்த விதமாகத்தான் பிசாசு மனவாட்டியை சபையை பின்தொடர்கிறார். ஆகையால் இப்பொழுது அது வெற்றியின் நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது உண்மை. அவன் உண்மையாகவே நெருங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுதே சத்ருவானவன் மாற்றுவடிக்கு தன்னுடைய கெடுதியை செய்கிறான். வேதமோ, பூமியின் மேல் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனென்றால் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாம் என்று இந்த கடைசி நாட்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று உரைத்துள்ளது. நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு ஐயோ, துன்புறுத்தல்களும் மற்ற காரியங்களும் சம்பவிக்கும். அதை சரியாக பற்றிக் கொள்ளுங்கள். வலப்புறமோ அல்லது இடப்புறமோ அசையாதீர்கள். வார்த்தையோடு சரியாக தரித்திரு. தேவன் வண்ணமாய் கூறினார், அதுவே இதை செய்கிறது. யாக்கோபு தன்னுடைய இதயத்தில் தயங்கினான். ஒவ்வொரு காரியமும் தவறாக இருப்பது போல் தென்பட்டது. அவன் வீட்டுக்கு திரும்பி செல்ல விரும்பினான். ஒரு வாக்குறுதி செய்திருந்தான். அவன் இந்த தசோபாங்கள் மற்றும் உள்ளவற்றை செலுத்த பெத்தேலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. இங்கே தன்னுடைய திரும்பி வரும் வழியில் தன்னுடைய சத்ருவான சகோதரன் ஏசா இவனுக்காக ஒரு சேனையோடு நதிக்கப்புறத்திலே காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை கண்டறிகிறான். யாக்கோபு ஒரு கோழையாக இருந்தான். அதே சமயத்தில் அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவனாக இருந்தான். அவனை ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்குப்படி இருந்தான். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனாயிருந்தான். ஆமேன். தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தோடு அதை ரூபகாரப்படுத்தும்படியான பரிசுத்தாவியின் அபிஷேகம் இன்றைக்கு சபைக்கு என்ன ஒரு முன்னடையாளமாக உள்ளது? ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தையின் சேஷ்டபுத்திர பாகத்தின் பாகமாக இருக்கின்றீர்கள். யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனாக இருந்தான். ஆமேன். அவன் உடையவனாக இருந்ததை அவனுடைய சகோதரன் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. குழுக்காக அவனுடைய சகோதரன் அதை இவனுக்கு விற்று போட்ட காரணத்தால் அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனாக இருந்தான். எனவே இன்றைக்கு சபை உலகமானது தங்களுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வெற்றி போட்டுள்ளது. தேவனுக்கு நன்றி, நாம் அதை பெற்றுக் கொண்டோம். ஆம், நாம் அதை பெற்றுக் கொண்டோம். நீங்கள் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றிருக்கும் வரை சபைகளின் ஐக்கியத்தை பற்றியும் தேசங்களின் கூட்டமைப்பு பற்றியும் இந்த மற்ற காரியங்களை குறித்தும் நாம் ஏன் கவலை கொள்கிறோம்? சபையானது செய்ய வேண்டியது என்னவென்றால் யாக்கோபை போல நீங்கள் ஒரு வெற்றி நாளை பெறும் வரை ஜெபிப்பதே ஆகும். சரி, யாக்கோபு ஒரு போராட்டத்தை உடையவனாயிருந்தார். அவன் முழு இரவும் கர்த்தரோடு போராடினான். ஆனால் அவன், நான் இந்த வெற்றியை பெறும் வரையில் நான் உம்மை போகவிடப் போகிறதில்லை என்று கூறினான். அதன் பின்னர் பொழுது விடியும் பொழுது ஒரு காலையில் அவன் ஒரு வெற்றி நாளை உடையவனாயிருந்தான். ஆனால் அதற்கு பின் அவன் அதே விதமாக நடக்கவில்லை. ஆனால் இந்த பக்கத்தில் அவன் ஒரு மகத்தான பெரிய பலமான பயப்படத்தக்க சபை அங்கத்தினனாக இருந்தான். ஆனால் அந்த பக்கத்தில் அவன் ஒரு சாதாரண நொண்டுகிற ஆசாரியனாக இல்லை, சரியாக கூறினால் இளவரசனாக இருந்தான். முழு சேனையையும் எதிர்த்து போரிட போதிய தைரியமுடைய ஒரு சாதாரண நொண்டுகிற இளவரசனாயிருந்தான். ஏசா, நான் உனக்கு ஒரு சேனையை கொடுப்பேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு அது தேவையில்லை என்றான். அவன் ஒரு வெற்றியின் நாளை உடையவனாக இருந்திருந்தான். நமக்கு அவர்களுடைய ஸ்தாபனங்கள் தேவையில்லை. நமக்கு அவர்களுடைய இந்த உலக பொருட்கள் தேவையில்லை. நமக்கு அவர்களுடைய இந்த உலகத்தின் காரியங்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் ஒரு வெற்றியின் நாளை உடையவர்களாக இருந்து வருகிறோம். நாம் ஒரு நாள் இன்னும் ஓரிரவு போராடினோம். ஓ, நான் எனக்குத்தானே மறிக்க வேண்டியதாக இருந்த அந்த போராட்டத்தை எப்படி ஆயினான் நினைவு கூறுகிறேன். ஆனால் நான் அந்த வெற்றியை பெற்ற போது ஒரு வெற்றியின் நாள் உண்டானது. அதன் பின்னர் தேவனுடைய வார்த்தை எனக்கு சரியானது. பேப்டிஸ்ட் சபையானது மற்ற எந்த ஸ்தாபனத்தையும் போன்ற எனக்கு ஒன்றுபட்டதாக இருந்தது. அது உண்மை. நான் ஒரு வெற்றி நாளை உடையவனாக இருந்தேன். தேவனுடைய வார்த்தை சரியாக இருக்கிறது. வேத பண்டித டேவிஸ், ஏன் நீ ஒரு பரிசுத்த உருளையாவாயே என்றார். நானோ ஒரு பரிசுத்த உருளையரா? இல்லை, பரிசுத்த உருளையரா இல்லையே என்று அங்கே கிரீன்மீது நான் முழு இரவும் ஜபத்தில் இருந்தேன். அங்கே அந்த காலையில் அந்த தூதன் ஒளியாக உள்ளே வந்தார். கூறப்பட்டது என்ன? போராடும்படி தேவனுக்கு கொடுத்த காரியத்திலிருந்து நான் விலக முயற்சித்துக் கொண்டிருந்தேன். தரிசனங்கள் அவர்களோ அதை பிசாசு என்ற இடத்தில் கூறிக்கொண்டிருந்த போது அவர் வந்து என்னிடத்தில் வேத வாக்கியங்களை திரும்ப சுட்டி காண்பித்து தேவகுமாரனை குறித்தும் அதே காரியத்தை அவர்கள் கூறவில்லையா என்று கூறினார். எனக்கு ஒரு வெற்றி நாள் உண்டாயிருந்தது. அதற்கு மேல் வேற எதுவும் இறக்க வேண்டாம். நான் ஊழிய களங்களுக்கு உலகத்தை சுற்றி புறப்பட்டு சென்றேன். ஒரு வெற்றியின் நாள் ஆயிற்று. பாருங்கள், யாக்கோபு இந்த வெற்றியின் நாளை உடையவனாயிருந்தார். அவன் முழு இரவும் போராடினான். ஆனால் பொழுது விடிந்த பொழுது அது அவனுக்கான ஒரு வெற்றியின் நாளாயிருந்தது. இந்த மகத்தான எல்லா வெற்றிகளையும் மற்ற காரியங்களை முடியும். இந்த காரியங்களை குறித்து பேசினால் நிறுத்த இடமே இல்லை அல்லவா? இந்த மகத்தான வெற்றிகள் யாவும் அருமையாக இருந்தன. நாம் அவைகள் ஒவ்வொன்றையும் வெற்றிக் கொள்கிறோம். அவை யாவுமே மகத்தான வெற்றிகளாக இருந்தன. யுத்தங்களின் மகத்தான வெற்றிகளும் ஆவிக்குரிய யுத்தங்களின் மகத்தான வெற்றிகள் போன்றவை மகத்தானவைகளாக இருந்தன. ஆனால் நீங்கள் கவனியுங்கள், அவைகளில் ஒன்று கூட நீடித்திருக்கவில்லை. புரிகிறதா? நாம் பெற்றுள்ள ஒரு மகத்தான வெற்றி தற்காலிகமானதாக உள்ளது. இப்பொழுது நாம் இங்கே கண்டறிவிடும், அண்மையில் நாம் ஜப்பானோடு யுத்தத்துக்கு சென்ற போது ஏன் நான் எங்களுடைய சொந்த வீட்டில் ஒரு மிகச்சிறிய எந்திர கருவி இருந்தது. யாரோ எங்களுக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு எந்திர கருவியை, உங்களுக்கு தெரியும், ஒரு பொம்மை போன்ற சிறிய கருவியை எங்களுக்கு கொடுத்திருந்தனர். அதன் மேல் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது என்று இருந்தது. அப்பொழுது ஒரு நபர் அதை வீசி எறிந்து உடைத்து போட்டுவிட்டார். புரிகிறதா? நீங்கள் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது என்று கூறினால் அவர்கள் அதை உடைத்து போடுவார்கள். அதாவது ஒரு கூட்ட வெறித்தனப்பட்டுள்ளோர், உங்களுக்கு தெரியும், அவர்கள் மலிவு விலை கடைகளுக்கு சென்று அவ்வாறு செய்வார்கள். இல்லை, சமுதாய பண்பற்ற ஜனங்கள் சாமர்த்தியமாக செயல்புரிய அங்கே மலிவு விலை கடைக்கு சென்று ஜப்பானில் இருந்து வருகின்ற பொருட்களை உடைத்து போடுவர். அவர்கள் தங்களுடைய விசுவாச பற்றை ஒரு தேசத்திற்கு காண்பிக்க விரும்பினர். அப்படியானால் தேவரிடத்தில் காண்பிக்கக்கூடியதை குறித்து என்ன? அவருடைய முகத்திற்கு முன்பாக சிரிக்கிறார்கள். புரிகிறதா? அவர்களால் எளிதாக ஒரு மலிவு விலை கடைக்கு சென்று அங்குள்ள அலமாரிகளை கீழே தள்ளி அது போன்ற காரியங்களை செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் வைத்திருந்த சிறு பொம்மைகள், சிறு கருவிகள், மற்ற காரியங்கள் அவைகள் ஜப்பானில் இருந்து தயாரிக்கப்பட்டு வந்திருந்ததால் அவைகள் உள்ளே இருந்தால் அதற்காக சண்டையிட்டனர். புகைப்பிடிப்பதும், மதுவதும், பொய்யுரைப்பதும், திருடுவதும், அது போன்ற காரியங்கள் செய்வதை குறித்து உண்மையான தேவனுடைய சேனை என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்களா? புரிகிறதா? அவர்கள் உத்தமமாயிருக்க விரும்புகிறார்கள். நம்முடைய உத்தமத்தை குறித்து எப்படி இருக்கிறோம்? அதை செய்வதற்காக அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கும்? அவர்கள் அந்த தேசத்திற்கு, அந்த தேச கொடிக்கு உண்மையாக இருக்க விரும்புகின்றனர். ஆனால் கிறிஸ்தவனோ சில சமயத்தில் நேர்மையாக பேசவே பயப்படுகிறான். புரிகிறதா? அந்த காரணத்தினால் தான் நமக்கு அதிகமான வெற்றியின் நாட்கள் தேவைப்படுகின்றன. நீங்கள் உங்களையே ஜெயங்கொள்ள முடியும் போதே ஆகும். புரிகிறதா? தேவன் தம்முடைய அன்பின் வல்லமையால் உங்களை ஜெயங்கொள்ளட்டும். இந்த எல்லா பெரிய வெற்றிகளும் தற்காலிக வெற்றிகளாக இருந்தன. மோசேக்கும் கூட, இஸ்ரவேலர் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றனர். அவர்கள் எப்பொழுதுமே உள்ளேயும் வெளியேயும், உள்ளேயும் வெளியேயுமாக இருந்து வந்ததை நாம் கண்டறிகிறோம். பல வீரர்கள் போராடி மறித்தனர். அவர்கள் இன்னமும் மாம்ச பிரகாரமாகவே கண்ணாடியின் குறிபார்த்தலை செய்து யுத்தங்களை புரிகிறார்கள். அவர்கள் அதை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் செய்கிறார்கள். வீரர்கள் போரிட்டு மடிகின்றனர். நம்மால் இப்படி கீழே செல்ல முடியும்? நான் இங்கே அவர்களின் முழு வரிசையையும், தாரியலை போன்றவர்கள், எபிரேய பிள்ளைகள் மற்றும் முன்காலத்தில் அங்கு ஜெயம் பெற்ற அந்த மகத்தான ஜெய வீரர்களை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து முடிவிலே மரணம் என்று அழைக்கப்பட்ட ஒரு காரியம் வந்தபோது எதையும் பொருட்படுத்தாமல் அவர்களை பிடித்துக் கொண்டது. பாருங்கள், அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டு மறித்தும் வெற்றிகளை பெற்று மறித்தும் மீண்டும் வெற்றிகளை பெற்று மறித்தும் இருந்தனர். பாருங்கள், ஆனால் நீங்கள் பாருங்கள், மொத்தத்தில் மனிதன் மறிப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை. மனிதன் ஜீவிப்பதற்கென்றே உண்டாக்கப்பட்டார். அவன் அத்தனை பெரிய மகத்தான சாதனைகளை செய்தாலும் அது ஒரு பொருட்கள். அவன் இன்னமும் ஒரே விதமாகவே மறித்து போனான். கல்லறைக்கு சென்றான், அவர்கள் அவனை அடக்கம் செய்தனர். அதுவே அதற்கு தீர்வாகிவிட்டது. அவர்கள் அவனுடைய கல்லறையில் அங்கிருந்த ஒரு கல்லறை கல்லோடு அல்லது அவனை கிடத்தின கல்லறையில் அடையாளம் விட்டனர். அதுவே அதனுடைய முடிவாக இருந்தது. மரணம் அவனை விழுங்கி போட்டது. அந்த மகத்தான மோசே, மகத்தான யோசுவா, மகத்தான வேதாகமத்தின் தீர்க்கதரிசி, ஏறக்குறைய அவர்கள் எல்லோரையுமே, கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று பேரை தவிர மற்றவர்களுடைய கல்லறைகள் எங்கே உள்ளன என்றும், அவர்களை எங்கே அடக்கம் செய்து அடையாளமிட்டோம் என்பதையும் நாம் அறிவோம். மரணமானது அவர்களை விழுங்கி போட்டு அவர்களை கொண்டு சென்று விட்டது. புரிகிறதா? ஆனால் ஒரு நாள் அங்கே ஒரு யுத்தம் உண்டானது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் பிரதான யுத்த வீரர் அங்கே வந்தார். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டானது. இயேசுவானவர் போராடி மேற்கொண்ட பிறகு அதுவே உண்மையான வெற்றியின் நாளாக இருந்தது. அவர் எதிர்த்து போராட வேண்டியிருந்த ஒவ்வொரு சத்துருவையும் எதிர்த்து போராடினார். முதலாவது காரியம், அவர் பிறந்த போது துவக்கத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒரு முறைதவறி பிறந்த பிள்ளையாக ஒரு இழிவான பெயரோடு பிறந்தார். அதனூடாக அவர் தாமே போராடினார். மரியாள் விவாகமாகாமலேயே யோசேப்பின் மூலமாக இந்த குழந்தையை பெற்றெடுத்தார். அவர் இப்படிப்பட்ட ஒரு பெயரோடு வாலிபு ஜனங்களுக்கு மத்தியிலே வந்தார். ஆனால் அவருடைய இதயத்தில் அவர் தேவகுமாரனாக இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். புரிகிறதா? அவர் அதனூடாக போராடினார். அவர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்ட பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய தீர்மானத்தை செய்யும் அந்த நாளுக்கு வந்தார். சாத்தான் அவரை மலையில் உச்சிக்கு கொண்டு சென்ற அந்த நாள் வந்தபோது அவன் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் அவருக்கு காண்பித்து, நான் உம்மை இப்பொழுது ஒரு ராஜாவாக்குவேன், நீர் தேவனுடைய குமாரன் என்றும், உமக்கு வல்லமை உண்டு என்றும் கூறுகிறேன், நீர் சகல தேசங்களையும் ஆளும்படி நான் கொடுப்பேன் என்றான். அந்த விதமாகவே அந்திகிறிஸ்து இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு வெற்றியின் நாள் இருந்தது. அவர் அதனூடாக போராடினார். நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் என்றால் அவர் வார்த்தையினால் சவாலிடப்பட வேண்டிய ஒரு நேரம் உண்டானது. நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி கட்டளையிடும். பார்த்தீர்களா? நீர் பசியாயிருக்கிறீர், இப்பொழுது அவைகளை புசியும். பார்த்தீர்களா? நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் உம்மால் அதை செய்ய முடியும் என்றான். அவரால் செய்திருக்க முடியும், அது உண்மை. ஆனால் ஒரு வெற்றியின் நாள் உண்டாக வேண்டியதாக இருந்தது. அவர் அந்த சோதனையின் மீது வெற்றி பெற்றார். புரிகிறதா? அவர் வெற்றி பெற்றது. சாத்தான், இப்பொழுது நீர் ஒரு மகத்தான நபராக இருக்க முடியும், நீர் என்னவாக இருக்கிறீர் என்பதை நீதாமே காண்பித்துக் கொள்ள முடியும் என்றார். அவரை தேவாலயத்தில் உப்பரிக்கிறீர்கள் கொண்டு சென்று தாடகுதியும், அவர் உண்மை குறித்து சூரன் கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை நான் உமக்கு சுட்டிக்காட்டுவேன் என்றான். வேத பண்டிதனாய் இருக்கிற அந்த சாத்தானை பாருங்கள். புரிகிறதா? அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே என்ற வார்த்தை வந்தது. அது ஒரு வெற்றியின் நாளாயிருந்தது. அவர் ஒவ்வொரு வெற்றியின் நாளுக்கும் வந்தார். அவர் பேதுருவின் மனைவியுடைய தாயார் அங்கே ஜுரத்தால் படுத்திருந்த போது அவளிடத்திற்கு நடந்து சென்றார். அவளுடைய சரீரத்தில் ஜுரமானது கடுமையாக கொண்டிருந்தது. அவர்களுக்கு சேவை தேவைப்பட்டது. அவர் அங்கு நடந்து சென்று அவருடைய கையை தொட்டார். சுகவீனமானது அவருடைய பிரசனத்தில் நிலைத்திருக்க முடியாமல் போயிற்று. நிச்சயமாக நிலைத்திருக்க முடியவில்லை. அதன் பின்னர் ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டிருந்த இடத்திற்கு அவர் வந்தார். லாசரி என்ற பெயர் கொண்ட அவருடைய ஒரு சிநேகிதரான ஒரு மனிதன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்திற்கு அவர் வந்தார். கல்லறையில் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்களாக நாறிக்கொண்டிருந்தார். சரீரமானது 3 நாட்களில் அழுக தொடங்குகிறது. பாருங்கள், 72 மணி நேரத்தில் அழுகும். மரணமும் ஜீவனும் சந்திக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அமைந்தது. இதோ அவர் ஜீவனாயிருக்கிறார். அங்கே மரணம் அவருடைய சிநேகிதனை எடுத்துக் கொண்டது. ஒரு பரபரீட்சை உண்டானது. அவர் கல்லறையிட நடந்து சென்று தன்னுடைய சிறிய தோள்பட்டைகளை எடுத்து லாசருவே வெளியே வாகின்றார். ஓ என்னே, அந்த வார்த்தை புறப்பட்டு சென்றது. அது தேவனுடைய வார்த்தையாய் இருந்தது. மீண்டும் ஜீவனை அடைந்தார். மரித்து அப்பால் எங்கோ சென்றிருந்த அந்த ஜீவன் மீண்டும் அவனுடைய சரீரத்துக்குள் வந்தது. நிச்சயமாகவே அவர் ஜெயம் பெற்றார். அது உண்மை. சுகமே நாம் சோதனை மற்றும் வெறுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தோடும் அதனுடைய ஒவ்வொரு துடுப்போடும் அவர் போராடினார். ஒரு வெற்றிக்கு நாளாயிற்று. முற்றிலும் சரியே. முழு உலகமும் ஒரு நிழலில், மரணத்தின் நிழல்களின் பகுதியில் கிடந்திருந்த ஒரு நேரத்தில் அது உண்டானது. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மானிடனும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும், ஒவ்வொரு மகத்தான மனிதனும், அவர் அனுப்பியிருந்த இந்த மகத்தான எல்லா வீரர்களும், அவர்கள் எல்லோருமே அங்க நிழலில் கிடந்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவர்கள் எல்லோருமே அங்கு கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்தனர். தேவனுடைய வார்த்தை அவர்ணமாய் உரைத்தது. தேவன் அவர்ணமாய் கூறினார் என்பதை தவிர விசுவாசிப்பதற்கு வேறு அத்தாட்சியே இல்லாதிருந்தது. யோபுவை பாருங்கள். அவன் மிக கடினமாக போராடி கொண்டிருந்த போது அவனுடைய மனைவியும் கூட, அவனுடைய வாழ்க்கை துணைவியும் கூட, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என்று அவன் கூறினான். அந்த சோதனைகளை உடைய அந்த மனிதனுக்கு அது என்ன ஒரு நேரமா இருந்தது? பெல்சாரும் மற்றும் எரிகவும் கூட அவரை குற்றப்படுத்தபடியான அந்த விதமான காரியங்களை செய்தனர். ஆனால் அவன் தான் வார்த்தையோடு தரித்திருந்தான் என்பதை அறிந்திருந்தான். அவனுடைய மனைவியோ வந்து, யோபுவே, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாய் காணப்படுகிறாய், நீ ஏன் தேவனை தூசித்து ஜீவனை விடக்கூடாது என்று கூறினான். அப்பொழுது அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று கூறினான். ஓ என்ன என்ன ஒரு வீரன்! இயேசுவானவரும் கூட யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவனை குறித்து குறிப்பிட்டு கூறினார். யோபு சேணம் போட்டப்பட்டு மரித்தான். ஆபிரகாம் சேணம் போட்டப்பட்டு மரித்தான். ஆமையா, ஈசாக்கு சேணம் போட்டப்பட்டு மரித்தான். யோசேப்பு சேணம் போட்டப்பட்டு மரித்தான். யோசேப்பு, என்னை இங்கு அடக்கம் பண்ணாதீர்கள், என்னை என்னுடைய பிதாக்களோடு பாருங்கள், அங்கேயே என்னை அடக்கம் பண்ணுங்கள். வார்த்தையின்படி அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட விதமாகவே, அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட சமூகம், அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே அதே விதமாக என்னை அடக்கம் பண்ணுங்கள் என்றான். அதே காரியம் தான் எனக்குள்ளும் இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் நான் இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நீங்கள் பாருங்கள். ஆகையால் இந்த விதமாகவே வீரர்களுக்கு பின் வீரர்களாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்களை அனுப்பியிருந்த தலைமை தளபதி இங்கே மறுபடியான ஒரு நேரம் வந்தது. மகத்தான ஜெய வீரர்களான அவர்கள் யுத்த தளத்தில் விழுந்து போயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய வெற்றி நாட்களுக்கு வந்தனர். அவர்கள் சத்ருவின் மீது ஜெயம் பெற்றனர். அவர்களும் கூட யோசுவா தேவையாயிருந்த நேரத்தில் அவன் தன்னுடைய சொந்த வார்த்தையினால் சூரியனை நிறுத்தினான். அது பிரகாசிக்கவில்லை. சூரியன் 24 மணி நேரமாக அஸ்தமிக்கவே இல்லை. வேதம் சூரியன் தரித்து நிற்கும்படி கட்டளையிட்ட ஒரு மனிதனுடைய சொல்லை தேவன் கேட்ட அந்த நாளை போன்ற நாள் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இருந்ததே இல்லை என்று உரைத்துள்ளது. ஏன் பாருங்கள், அவன் சத்ருவை எல்லா வழியிலும் விரட்டி அடித்திருந்தான். அவர்களை அப்படியே அவர்கள் எல்லா வழியிலும் எங்கும் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தனர். எனவே அவன் அவர்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவ்வளவுதான் அதற்கான காரணமாக இருந்தது. ஏனென்றால் அது அவருடைய கட்டளையாக இருந்தது. இரவு நேரம் வந்துவிட்டால் அப்பொழுது அவர்கள் அடியாக ஒன்று திறந்து மீண்டும் எதிர்க்கும் ஒரு நேரம் வந்தால் அப்பொழுது அவன் அதிகமான மனிதர்களை இறந்து விடுவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன், எனக்கு நேரம் தேவைப்படுகிறது, எனக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது, ஆகையால் சூரியனை தரித்திரில் என்றான். ஆமேன். ஓ தேவன், தேவன் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சூரியனை நிறுத்தினார். அவன் அவர்கள் ஒருவரையும் அடங்கடித்து அவர்களை வெளியே இடுத்து வரும் வரை அது அதனுடைய அதே இடத்தில் 24 மணி நேரங்களாக தரித்திருந்தது. அவர்களால் முடியாமல் அவர்கள் மீண்டும் ஓரணியாய் சேர அவன் அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கவில்லை. அவன் தொடர்ந்து யுத்தத்தில் முன்னேறிக் கொண்டே இருந்தான். ஆயினும் யோசுவா தன் ஜீவனை கீழே பூமியிலே கிடத்தி இருந்தான். ஆனால் தானியேல் கண்ட இந்த மகத்தான பிரபுவாகிய கிறிஸ்து வந்தபோது இந்த எல்லா தொல்லைகளின் மத்தியிலும் இது போன்ற காரியங்களிலும் அந்த மகத்தான யுத்த வீரனான தானியேல் அந்த மகத்தான நமக்கு நேரம் இருக்குமானால் நாம் அவனை குறித்து குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதே சமயத்தில் அவன் பூமியின் தூளில் கிடந்தான். அவரோ நீவனுடைய சுதந்திர விதத்தில் இதை பாரிக்கொண்டிருப்பாய், ஆனால் தானியேலே நீ மறுபடியும் நிற்பாய் என்று கூறினார். இப்பொழுது வாக்குத்தமானது அவனுக்கும் இந்த எல்லா வீரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. முடிவில் ஒரு நேரம் உண்டாகி அந்த முக்கியமான நேரத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டியதாயிற்று. இயேசுவால் அவர் பூமிக்கு வந்தார். அவர் ஒவ்வொரு சுயத்தையும் ஜெயங்கொண்டார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயங்கொண்டார். இப்பொழுது அவர் கல்லறையை ஜெயங்கொள்ள வேண்டும். அவர் மரணத்தை ஜெயங்கொண்டார். மரணத்தால் அவருடைய சமூகத்தில் இருக்க முடியாமல் போயிற்று. அவர் ஒரு சபடக்க ஆராதனையில் கூட பிரசங்கித்ததே இல்லை. இல்லையா, நாயின ஒரு விதவை மறித்து தன்னுடைய மகனோடு இந்த விதமாக வந்தார். அப்பொழுது அவர் பாடையை நிறுத்தி அவனை உயிரோடு எழுப்பினார். ஓஹோ என்ன ஆமையா, மரணத்தின் மேல் அவருக்கு வல்லமை இருந்தது என்பதை அவர் நிரூபித்தார். இரண்டு சத்துருக்கள் இருந்தன. அது அப்பால் உள்ள கல்லறையும் நரகவுமாயிருந்தது, பாதாளம் கல்லறை. எனவே அந்த நாளில் சூரியன் பிரகாசியாதபடி அவர் மறித்தார். பூமியார் அதிரும்படியாக, மலையிலிருந்து கற்பாறைகள் பெயர்ந்து விடும்படியாக, அதுபோன்ற காரியங்கள் சம்பவிக்கும்படி அவர் மறித்தார். அவர் பாதாளத்துக்கு சென்றார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். ஈஸ்டர் காலையிலே அவர் கல்லறையை ஜெயித்தார். ஆமே, ஒரு முழுமையான வெற்றியின் நாளை குறித்து பேசுகிறோமா? ஒரு உண்மையான வெற்றியின் நாள் அவர்களை வெளியே கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் கல்லறையில் இருந்து வெளியே வந்தபோது அவர் அங்கே சிறைப்பட்டிருந்தவர்களை வெளியே கொண்டு வந்தார். வேதம் அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்று உரைத்துள்ளது. அப்பால் இருந்த வீரர்களை கல்லறையில் இருந்து அவரோடு மேலே கொண்டு வந்தார். அவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த போது அங்கே அந்த நாளிலே அது ஒரு மகத்தான நேரமாக இருந்தது என்பதை நீங்கள் அறியவில்லையா? என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து சிறைப்பட்டிருந்த பரிசுத்தவான்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, அவர் ஒரு பரிபூர்ண வெற்றியா, ஒரு பரிபூர்ண வெற்றியா இருந்தார். அவர் மறித்த எல்லா வீரர்களையும் வெளியே கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோபு மற்றும் உள்ள அவர்கள் எல்லோரையும் அவரோடு கல்லறையில் இருந்து அவர்களையும் வெளியே கொண்டு வந்தார். அவர் சிறைபிடித்தார். பாருங்கள், அவர் பூமிக்கு வந்து அவர் மரணத்தை சிறைபிடித்தார். அவர் பாதாளத்தை சிறைபிடித்தார். அவர் கல்லறையை சிறைபிடித்தார். அவர் எல்லாவற்றையும் சிறைபிடித்தார். இப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு உயிர்த்தெழுந்துள்ளார். ஆமென். இப்பொழுது அவர் உன்னதத்துக்கு ஏறி சென்று மனிதருக்கு திரும்பவும் வரங்களை அருளினார். அது என்னவாயிருந்தது? பட்டயங்களை அவர்களுடைய கரங்களில் ஜெயங்கொள்ளும்படியாக, பாருங்கள், வார்த்தையை பட்டயங்களை கொடுத்தார். ஓ என்ன, அவர் அவர்களுக்கு பட்டயங்களை கொடுக்கிறார். என்னத்திற்காக? வார்த்தையை படிக்கு, சுகவீனத்தை, பாவத்தை, மூடநம்பிக்கைகளை, பொல்லங்களை நான் படைத்திருக்கிறபடியால் படைப்பீர்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியான ஒவ்வொருவரையும் கொண்டு வரவும், ஜீவிக்க விரும்புகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள சிருஷ்டியையும் கொண்டு வருவதற்காகவே ஆகும். நமக்கு விசுவாச போராட்டம் உண்டு. நாம் நம்முடைய வெற்றியை நிறைவாக்க போராடுவோமாக. ஏனென்றால் நம்முடைய முழுமையான வெற்றி நிச்சயமானதாயிருக்கிறது. அது நிச்சயமானதாய் உள்ளது. அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனுடைய முதற் பலன்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இப்பொழுது நம்முடைய இதயத்துக்குள்ளே அதனுடைய அத்தாட்சியை பெற்றுள்ளோம். ஏனென்றால் நாம் நமக்கு பிள்ளை இருந்த முதல் யுத்தத்தை ஏற்கனவே வென்றுவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினூடாக நாம் ஜெயங்கொள்ள வேண்டியவர்களாக இருந்து வருகிறோம். நாம் ஒரு வெற்றியினாலே பெற்றுவிட்டோம். ஓர் இரவு அங்கே சுமார் 10 மணி அளவில் நான் அங்கிருந்த அந்த சிறிய பழைய கொட்டகையில் தேவநேயகனை கொண்டு போடும் அல்லது ரட்சிக்கும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தது என் நினைவுக்கு வருகிறது. நான் சபைகளுக்கு சென்றேன். நான் பிரசங்கியாரோடு கரங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். நானோ எனக்கு அதை பார்க்கல மேலான ஏதோ ஒன்று வேண்டும் என்று கூறினேன். புரிகிறதா? அப்பொழுது அந்த இரவு அந்த கொட்டகையில் நான் தேவனே, என்னால் இதற்கு மேல் செல்ல முடியாது, நான் மறித்து போவேன் என்று கூறினேன். நான் அங்கே அந்த பழைய ஈரமான கட்டிடத்தில் என்னுடைய முழங்காலில் இருந்தபோது நான் புற்கள் வைக்கும் ஒரு பழைய கோணியின் மேல் முழங்காற்படியிட்டுக் கொண்டு என்னுடைய கரங்களை உயர்த்திருப்பதோடு தேவனே, திருவாளரே, எனக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்று கூறி என்னை மன்னிக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ள நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுத விரும்பினேன். எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் படுக்கையின் மேல் மறித்துக் கொண்டிருந்த போது நான் வாக்களித்தேன். அவர் என்னை மருத்துவர் என கைவிட்ட போது இருதய துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு 17 முறை மாத்திரமே அடித்துக் கொண்டிருந்தது. அது எவ்வளவு மெதுவாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரோ அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார். நான் அதை கேட்டேன். என் தந்தையிடம் அதை சொல்லி என்னை சுற்றிலும் இருந்த திரைகளை எடுத்து விட்டார். அங்கிருந்த அந்த அறையில் அந்த வேளையில் நான் அந்த திரைகளில் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் சே என்ற எழுத்துக்களை கண்டேன். அந்த திரையானது அந்த விதமாக என்னை சுற்றியிருந்தது. அப்பொழுது அந்த மருத்துவச்சியோ அழுது கொண்டே, அவன் ஒரு சிறு பிள்ளையாயிருக்கிறான், பாருங்கள், இங்கே அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறுவதை நான் கேட்டேன். முதுகு தண்டில் செலுத்தப்பட்ட மயக்க மருந்து கசிந்து வந்து என் இருதயத்திற்குள்ளாக சென்று விட்டது. பார்த்தீர்களா? இருதய துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு 17 முறை மாத்திரமே அடித்துக் கொண்டிருந்தது. நான் வீட்டுக்கு சென்ற போது நான் தேவனை நேசித்தேன் என்பதை நான் நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. பிறகு நான் அங்கே தரையில் அமர்ந்தேன். அப்பொழுது நான் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். நான் என்னுடைய கட்டை விரலை கடித்தும் பார்த்தேன். எனவே நான் ஒரு கால் நான் புகைப்படங்களில் பார்த்திருக்கிறேன். எனவே நான் இந்த விதமாக என் கைகளை மடக்கி என் விரல்களை ஒன்று சேர்த்து வைக்கலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது நான், அன்புள்ள ஐயா, நான் உம்மோடு பேச விரும்புகிறேன் என்றேன். நான் காத்திருந்து பார்த்தேன். நான் நீர் பேசுவதை நான் கேட்கவில்லையே என்றேன். எனவே நான் என்னுடைய கரங்களை நான் தவறாக மடக்கிவிட்டேன். ஒருவேளை நான் அதை இந்த விதமாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டேன். எனவே நான் என்னுடைய அப்பொழுது நான் அன்புள்ள ஐயா, நான் ஏசு கிறிஸ்துவே, நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று கூறினேன். மேலும் நான், ஐயா நீர் பேசுவதை நான் கேட்கவில்லை, எனக்கு பதிலளியும், தேவன் என்னிடத்தில் பேசினார் என்று மற்ற ஜனங்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் உம்மோடு பேசி முடிக்க விரும்புகிறேன். நான் இதை செய்வேன் என்று நான் உமக்கு வாக்களித்தேன். நான் இதை பேசி முடிக்க விரும்புகிறேன். எனவே ஐயா தயவு கூர்ந்து நீர் வந்து இடத்தில் பேசுவீரா என்று கேட்டேன். அப்பொழுதும், இல்லையே, நான் கைகளை சரியாக மடக்கி வைக்கவில்லை. இல்லை என்றால் அவர் ஏதாவது காரியத்தை கூறியிருப்பார் என்று எண்ணினேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜீவியத்தில் நான் ஜெபித்ததே இல்லை. இந்த சிறிய பழைய கொட்டகையில் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. அப்பொழுது ஒரு நாள் நான் இதை நினைத்தேன். மேலும் நான் வேத வாக்கியங்களின்படி அவர் ஒரு மனிதனாக இருந்தார் என்று நான் படித்தும் கேட்டும் இருக்கிறேனே. அவர் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் ஒரு மனிதனைப் போல அவர் புரிந்து கொள்வாரே என்று எண்ணினேன். அது உண்மையே. இப்பொழுது நான் பேசுவதை நீர் கேட்கிறீரா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். பிசாசு, ஏன் நீ உன்னுடைய கிருபையின் நாளில் பாவம் செய்து தூரமாய் சென்று விட்டாய், இனி அதற்கு இடமே இல்லை, பார், அவருடைய மன்னிக்க முடியாதபடி நீ அவ்வளவு நீசத்தனமாக இருந்து வந்திருக்கிறாய் என்று கூறினான். அப்பொழுது நான் அதை நம்பவில்லை. என்னால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர் என்னிடத்தில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். மேலும் நான், ஐயா நான் ஒரு தவறு செய்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்னுடைய கரங்களை சரியாக மடக்கிறாவிட்டால் அல்லது அது என்னவா இருந்தாலும் நீர் அதற்காக என்னை மன்னியும், ஆனால் நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று கூறினேன். நான் தொடர்ந்து உலகத்திலேயே நான் இழிவான கைவன் என்றும் கூறினேன். மேலும் நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன், மற்றும் நான் உம்மை விட்டு ஓடி எல்லாவற்றையும் செய்துள்ளேன் என்று கூறி அந்த விதமாக தொடர்ந்து பேசினேன். அப்பொழுது முதலாவது நடந்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய ஒளி அறையின் குறுக்கே உள்ளே வந்து சுவர் பக்கமாக சென்று ஒரு சிலுவை போன்ற ஒளியை உருவாக்கியது. அந்த ஒளி ஒரு மொழியோடு பேச துவங்கியது. நான் அந்நிய பாஷைகளில் பேசுகின்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கேட்டதே கிடையாது. அதை வேதத்திலும் கூட ஒருபோதும் வாசித்ததே கிடையாது. நான் யாக்கோபு 5:14 ஆதியாகமத்தில் தேடிக் கொண்டிருந்தேன். நான் இங்கே மேலே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது நான் அந்த ஒளியை கண்டேன். அது ஒரு விதமான பாஷையில் பேசிக் கொண்டிருந்தது. அதன் பின்னர் அது போய்விட்டது. நான், ஐயா என்று கூறினேன். நான், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறினேன். நான் தொடர்ந்து, அது நீர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதா இருந்தால் ஐயா என்னால் உம்முடைய மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் நீர் பேசினால், நீர் என்னுடைய மொழியில் பேசாவிட்டால் பாரும், என்னால் நீர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் இந்த விதமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாமே. நீர் மீண்டும் அங்கே திரும்பி வருவீரானால் அப்பொழுது நீர் என்னை மன்னித்து விட்டீர் என்பதற்கு அது உமக்கும் எனக்கும் உள்ள ஒரு அடையாளமாக இருக்குமே என்று கூறினேன். அது அங்கே மீண்டும் வந்தது. ஓஹோ, ஒரு வெற்றியின் நாளை குறித்து பேசுகிறோமா? எனக்கு ஒரு உண்மையான வெற்றியின் நாள் உண்டாயிருந்தது. அது மீண்டும் அதே விதமாக பேசிக் கொண்டிருந்ததாக இருந்தது. எனக்கு ஒரு வெற்றியின் நாள் உண்டாயிருந்தது. ஓ என்னே, அப்பொழுதிலிருந்து அவர் அந்த வார்த்தையை என்னுடைய கரத்தில் வைத்தது முதற்கொண்டு நான் ரத்த சமுத்திரங்களினூடாக பயணித்து பரிசுவில் போராடி இருக்கிறேன். நாம் யாவரும் ஒரு வெற்றியை பெற்றுள்ளோம். நாம் அநேக வெற்றிகளினூடாக போராடி இருக்கிறோம். ஒரு மகத்தான வெற்றி சரியாக சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன் ஆகாயத்தினூடாக வரும்போது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு முழங்கி அவர் மீண்டும் வரும்போது சீக்கிரத்தில் அதுவே நம்முடைய முழுமையான வெற்றியின் நாளாக இருக்கும். கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தோர் வெளியே நடந்து வருவார்கள். எனக்கு உண்டாயிருந்த தரிசனத்தை அல்லது மர்மமாகுதலை ஒரு அறையில் நடந்த அது என்னவா இருந்தாலும் அதை குறித்து என்னுடைய உள்நாடாவை நீங்கள் போட்டு கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அங்கு சென்று அந்த ஜனங்களை நான் உங்களை காண்கிற விதமாகவே கண்டேன். இந்த வேதாகமம் எனக்கு முன்பாக இங்கே திறந்திருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். புரிகிறதா? அங்கே அவர்கள் வாலிபமாக இருந்தனர். அதே விதமாகவே கூட்டங்களில் இருந்து வந்துள்ள நீங்கள் யாவரும் அந்த தரிசனங்களை குறித்து தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். அவைகளில் ஒன்று எப்போதாவது நிறைவேறாமற் போயிருக்கிறதை நீங்கள் பார்த்துள்ளீர்களா? இல்லையா? அண்மையில் என்ன சம்பவிக்கும் என்று என்னிடத்தில் கூறி அவர் என்னை இங்கே அனுப்பினார். நீங்கள் யாவரும், நீங்கள் எல்லோருமே அதை குறித்து அறிவீர்கள். அதே விதமாக சரியாக சென்றது. அது சரியாக இருந்தது. அது முற்றிலும் சரியே. அது ஒருபோதும் தவறுகிறதில்லை. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த காலையில் இங்கே ஒரு சிறு கிறிஸ்தவ குழுவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு தற்காலிக வெற்றியை பெற்று வந்துள்ளீர்கள். ஆனால் இயேசுவானவர் வரும்போது ஒரு உண்மையான முழுமையான வெற்றியின் நாள் வரப்போகிறது. எக்காலம் முழங்கும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழும்புவார்கள். நீங்கள் இந்த நம்பிக்கையை உங்களுக்குள் பெற்றிருக்கவில்லை என்றால் அதை பெற்றுக் கொள்ளாமல் இந்த நாளை கடந்து போக விடாதீர்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நான் ஒரு சிறு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நான் அதை திருப்பிக் கூற விரும்புகிறேன். அதை எங்கிருந்து கேட்டேன் என்றால் அதை எடுத்துரைத்தது பில்லி சண்டே என்று நான் நினைக்கிறேன். ஒரு குற்றம் புரிந்திருந்த ஒரு பையன் இருந்தான். நீங்கள் இதை குறித்து எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவன் ஒரு குற்றத்தை புரிந்துவிட்டிருந்தான். அவர்கள் அவனை சிறைச்சாலையில் போட்டிருந்தனர். அவன் அதற்குள் இருந்தான். எனவே அவனுக்கு ஒரு வழக்கு விசாரணை உண்டாயிருந்தது. அப்போது நீதிபதி கூறினார், நீதிமன்ற குழுவினர் வெளியே வந்து இந்த பையன் இந்த குற்றத்துக்கான குற்றவாளி என்பதை நாங்களே கண்டறிகிறோம் என்று கூறிவிட்டு அந்த நீதிமன்ற குழுவினர், நாங்கள் அதற்காக அவனுடைய ஜீவனையே கேட்கிறோம் என்றனர். அப்போது நீதிபதியோ, உன்னுடைய மானிட ஜீவன் பிரியும் வரை உன்னை ஒரு கைச்சிலே தூக்கிலிட்டு மறிக்க செய்யும்படி நான் உனக்கு தீர்ப்பளிக்கிறேன். தேவன் உன்னுடைய ஆத்மாவின் மீது இரக்கமாயிருப்பாராக என்று கூறினார். அந்த பையன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உட்காவலில் வைக்கப்பட்டான். அவன் மறிக்க வேண்டியிருந்த நேரம் வரை அவர் அங்கு தரித்திருக்க வேண்டியதாக இருந்தது. நண்பர்கள் நீதிபதியிடத்திற்கு வந்து, நீதிபதியே, இந்த பட்டணத்தில் நாங்கள் உண்மை தேர்ந்தெடுக்க உதவி செய்தோம், தயவு கூர்ந்து அந்த வாலிபனை அந்த விதமாக மறிக்க விடாதேயும் என்று கூறினார். அது போன்ற மற்றொரு காரியத்திற்காகவே நான் டெக்சாஸில் இருந்து இப்போதுதான் வந்தேன். ஒரு வாலிப மனிதனையும் ஒரு வாலிப ஸ்திரீயையும் தேவன் அவர்களுடைய ஜீவன்களை காப்பாற்றினார். அவர்கள் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு மறிக்க வேண்டியவர்களாக இருந்தனர். நீங்கள் யாவரும், என்னோடு அங்கிருந்த நீங்கள், அவர்கள் இவர்களுடைய ஜீவன்களை காப்பாற்றினர் என்பதை செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர்கள் கெஞ்சினர், அவரை செய்யக்கூடாது என்று ஜனங்கள் கெஞ்சினர். கொஞ்ச காலம் கழித்து அந்த மாநிலத்தின் ஆளுநரிடத்தில் வாசலுக்கு வெளியிலிருந்த தாயார் ஒரு நாள் இந்த விதமாக வாசலில் விழுந்து உள்ளே வர கதறினாள். முடிவிலே ஒரு மனிதன் உள்ளே வந்து, ஆளுநர் அவர்களே, அந்த பையனின் தாயார் அங்கே வெளியில் இருக்கிறார், அவள் உம்மை காண விரும்புகிறாள் என்று கூறினான். அதற்கு ஆளுநரோ, அவளை உள்ளே அழைத்து வாருங்கள் என்றார். அந்த ஸ்திரீ தாழ்மையோடு தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து வந்து அந்த ஆளுநரின் பாதங்களை பிடித்துக் கொண்டு, ஐயா, அது என்னுடைய பிள்ளை, அவனை கொண்டு விடாதீர்கள், எனக்கு இருக்கும் ஒரே ஒருவன் அவன் மாத்திரமே, எனவே அவனை கொண்டு விடாதீர்கள் என்று கூறி, அவன் அதை செய்ய வேண்டும் என்று கருதி செய்யவில்லை, எனவே அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்கள், ஆனால் ஆளுநரே, அவனுடைய ஜீவனை எடுத்து விடாதீர்கள் என்று கூறினாள். அப்பொழுது ஆளுநரோ, சரி, நான் போய் அவனை பார்க்கிறேன் என்று கூறினார். அதற்கு அவள் சரி என்றாள். எனவே ஆளுநர் அவன் இருந்த அந்த சிறைச்சாலை பகுதிக்கு சென்றார். அவர்கள் உள்ளே சென்றனர். அந்த பையன் அகங்காரம் உள்ளவனாக இருக்க விரும்பினான். அப்பொழுது யாரோ ஒருவர் உன்னை காண வந்திருக்கிறார் என்று கூறப்பட்டது. அப்பொழுது ஆளுநர் உள்ளே சென்று, வாலிபனே, நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று கூறினார். அவனோ உண்மையாகவே அகங்காரம் கொண்டு அப்படியே அமர்ந்து வாயை மூடிக்கொண்டு ஒன்றுமே கூறாதிருந்தான். அவரோ, வாலிபனே, நீ என்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று கூறினார். அந்த பையனோ அவர் கூறுவதை கேட்காதவன் போல் நடந்து கொண்டான். அப்பொழுது அவரோ, வாலிபனே, நீ எனக்கு செவி கொடுப்பாயானால் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறினார். அதற்கு அவனோ, எங்கிருந்து வெளியே போ, நீ கூறுகிற எதையும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். அப்பொழுது அவரோ, அதாவது மகனே என்று கூற பார்த்தார். அதற்கு அவன், வாய் மூடு, நான் நடக்கத்தோடு இருப்பதை நீ காணவில்லையா? நீ கூறப்போகிற ஒரு வார்த்தையும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். அப்பொழுது அவரோ, சரி, நான் வந்துள்ளதோ. அவன் உடனே, இந்த உட்காவல் அறையை விட்டு வெளியே போ என்றான். எனவே அவர் வெளியே நடந்து வந்து விட்டார். அவர்களோ கதவுகளையும் மூடிவிட்டனர். எனவே அவர் திரும்பி நடந்து சென்று விட்ட போது அந்த சிறைப்பகுதியில் இருந்த காவலன் வாசலில் இருந்த அந்த நபர், நீ மிக முட்டாள்தனமான நபராய் இருக்கிறாய் என்று கூறினான். அப்பொழுது அவன், எப்படி இருந்தாலும் சரி, அந்த பைத்தியக்காரன் யார் என்று கேட்டான். அதற்கு காவற்காரனோ, அவர் இந்த மாநிலத்தின் ஆளுநர் என்று கூறினான். அப்பொழுது அவனோ, அவ்வாறு செய்திருக்க கூடாது, ஆளுநரை அவ்வாறு செய்திருக்க கூடாது, அவர் மாத்திரமே என்னை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராய் இருக்கிறார், நான் அவரையே என்னுடைய உட்காவல் அறையை விட்டு துரத்தி விட்டேன், அந்த மனிதன் மாத்திரமே என்னுடைய மன்னிப்பிற்கு கையெடுத்துட முடியும், நான் அவரையே உட்காவல் அறையை விட்டு துரத்தி விட்டேனே என்று கூறினான். ஆளுநர் புறப்பட்டு சென்ற போது அவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளலை தெரிந்து கொண்டான் என்று கூறினார். எனவே அவர்கள் அவனை தூக்கிலிட அவனுடைய முகத்தின் மீது கருப்பு முகமுடியை போட்டபோது, அவன் மீது முகமுடியை போட்டு அந்த தூக்கு கயிற்றை இறுக்கமாக அவர்கள் இழுத்த போது அந்த பையன் கூறின கடைசி காரியம், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள், ஆளுநர் என்னுடைய உட்காவல் அறையில் நின்ற போது நான் அவரை புறக்கணித்து விடாமல் இருந்திருந்தால் அவர் என்னை மன்னித்து விட்டிருப்பாரே என்று கூறினான். இந்த காலையில் நம்முடைய உட்காவல் அறையின் பக்கத்தில் ஆளுநர் இந்த காலையில் நின்று கொண்டிருக்கவில்லை என்பதை இந்த காலை நாம் எப்படி அறிவோம்? நீங்கள் அவரிடத்தில் இருந்து இதுவரை ஒருபோது மதிப்பை பெற்றிருக்கவில்லை என்றால் அவரை புறக்கணித்து விடாதீர்கள். அவர் ஆளுநராக மாத்திரமல்ல, ராஜாவா, உங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருவராக இருக்கிறார். நீண்ட காலமாக நீ வசித்துக் கொண்டிருக்கிற அந்த உட்காவலரையின் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கலாம். நீ அவரண்டை ஒரு முழுமையான ஒப்புவித்தலை செய்திருக்கவில்லை என்றால், நீ அதை செய்திருக்கவில்லை என்றால் நீ ஏன் அவரை உள்ளே வரும்படி அனுமதிக்க கூடாது என்றோ ஒரு நாள் நீ இந்த எளிமையான தாழ்மையான வழியை கண்டறிவார். இது ஒரு கூட்ட மடத்தனமான ஜனங்கள் என்று நீ கருதலாம். தாங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதையே ஒரு கூட்ட ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலையில் இங்கே ஆளுநர் இருந்தார் என்பதையும் நீ கண்டறிவாய். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் சுகவீனம் என்னும் ஒரு சிறு உட்காவலரையில் இருப்பீர்கள். ஆனால் ஆளுநர் இங்கே இருக்கிறார், உலகத்தின் ஆளுநர். அவர் நீதி உள்ளவர். அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் வந்துவிட்டார். அவர் உங்களுடைய மன்னிப்பிற்கு கையொப்பமிட்டு விட்டார். அதை இந்த காலையில் உங்களிடத்தில் அவர் கொடுக்க விரும்புகிறார். அதை புறக்கணித்து விடாதீர்கள். நாம் நம்முடைய தலைகளை ஒரு நிமிடம் தாழ்த்துவோமாக. உங்களுடைய தலைகள் தாழ்த்தப்பட்டிருப்பதோடு உங்களுக்கு இப்பொழுது ஒரு உண்மையான வெற்றி வேண்டுமானால், நீங்கள் ஏன் சரணடைந்து விட்டு மாநிலத்தின் ஆளுநரை உள்ளே வரவிட்டு இந்த காலை ஆளுநர் உங்களுடைய மன்னிப்பிற்கு கையொப்பமிட அனுமதிக்க கூடாது? அவர் உங்களை வெளியே கொண்டு செல்ல, பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்ல, அவிசுவாசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்ல, சுகவீனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்ல, நீங்கள் விரும்புகிற எதிலிருந்தும் எதென்றுமாய் வெளியே கொண்டு செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கையில் நீங்கள் அதை செய்யுங்கள். இப்போது நீங்கள் உங்களுடைய சொந்த வழியில் ஜெபியுங்கள். நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள். அந்த சிறைக்காவலன் ஆளுநரிடத்தில் பேசியிருக்க முடியும். அது எந்த நன்மையும் செய்திருக்காது. புரிகிறதா? அந்த பையன் ஆளுநரிடம் பேச வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? நீங்கள் ஆளுநரிடம் பேச வேண்டும். நீங்கள் சுகவீனமாக இருந்தால் அவரிடத்தில் பேசுங்கள். நீங்கள் பாவம் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் அவரிடம் பேசுங்கள். அவர் உங்களுக்கான மன்னிப்பை உடையவராயிருக்கிறார்.
Heavenly Father, we are grateful.
பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு மிகவும் கடன் பட்டிருக்கிறேன். எப்போதுமே என்னுடைய பாவக்கடனை நான் செலுத்தக்கூடிய வழியே கிடையாது. ஒரு நாள் நான் ஒரு உட்காவல் அறையில் இருந்தேன். ஏனென்றால் நான் அந்த உட்காவல் அறையிலேயே பிறந்தேன். சுதந்திரமானது என்ன பொருட்படுத்தினது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதற்கான கிரயமோ மிகப்பெரியதாக இருந்தது. என்னால் அதை செலுத்த முடியவில்லை. ஆனால் நீர் என்னுடைய உட்காவல் அறைக்கு வருகை புரிந்த அந்த நாளுக்காகவும், அவர் ஒருவரே மன்னிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டதற்காகவும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரே வழியில் மாத்திரமே நான் என்றென்றுமாய் விடுதலை அடைந்து வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். நீர் எனக்காக கையொப்பமிட்டிருந்த அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே ஒரு முழுமையான வெற்றியாக இருந்தது. இன்றைக்கு நான் விடுதலையாயிருக்கிறேன். கர்த்தாவே, நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். நான் சிறைச்சாலை சிறைச்சாலையாக விஜயம் செய்து விவாக பிரச்சனையோடு உள்ளவர்களிடத்திலும், சுகவீனமாய் காய்ச்சல் அடைந்து சுகவீனமாய் சிறைச்சாலையில் உள்ளவர்களிடத்திலும், பாவம் உள்ளவர்களாய் சிறைச்சாலையில் உள்ளவரிடமும், நிலைகுலைவுகளோடு சந்தேகத்தோடு சிறைச்சாலையில் உள்ளவர்களிடத்திலும் நான் உட்காவலரை உட்காவலரையாய் சென்று அவர்களிடத்தில், உங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் வெளியே கொண்டு செல்ல ஆளுநர் வந்து கொண்டிருக்கிறார் என்று குறிக்கொண்டிருக்கிறேன். பிதாவே, இன்றைக்கு இங்குள்ள ஜனங்களின் இதயத்தை நீர் அறிந்திருக்கிறேன். இது ஒரு வெற்றியின் நாளாய், ஒரு முழுமையான வெற்றியின் நாளாய் இருப்பதாக கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளும் நாளாய் இது இருப்பதாக கர்த்தாவே, இதை அருளும். இன்றைக்கு இந்த கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு சுகவீனமான நபரும் சுகமாக்கப்படுவார்களாக. பற்றி எறிகிற விசுவாசத்தினூடாக தேவனுடைய சத்தம் பேசும் ஒரு நேரமாய் இந்த வனாந்தரத்தின் பின்பாகம் இருப்பதாக. ஓ தேவனே, அங்கே பற்றி எறிகிற அந்த சிறு அக்கினியின் விசுவாசத்தினூடாக, எரிந்து கொண்டிருக்கிற அந்த சிறிய நம்பிக்கையினூடாக இந்த காலையில் ஒவ்வொரு சிறைவாசியிடமும் தேவனுடைய சத்தமானது பேசி, நான் உங்களை இன்றைக்கு விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று கூறுவதாக. ஒரு பையனோ அல்லது பெண்ணோ, புருஷனோ அல்லது ஸ்திரியோ இங்கே உண்மை அவர்களுடைய இரட்சகராக அறிந்திருக்கவில்லை என்றால், அந்த சிறிய சத்தம் அந்த சிறு விசுவாசத்திடம் பேசி ஒரு சத்தம் இப்பொழுது பேசி, ஆம், தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இருக்கிறார் என்று அவர்கள் கூறுகிற ஒவ்வொரு காரியமாய் அவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவார்களாக. கர்த்தாவே, இப்பொழுது அந்த சிறு விசுவாசம் அவர்களை விடுவிப்பதாக. கர்த்தாவே, இதையும் அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இங்குள்ள சகோதரன் ஐசக்சனை ஆசீர்வதியும். நாங்கள் அந்த வாலிபனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய சிறு பிள்ளைகளையும் நேசிக்கிறோம். ஓ தேவனே, இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும். நாங்கள் அவர்களுக்காக மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அவர்களுக்கு தங்க ஒரு இடம் கிடைத்திருப்பதற்காகவும், இங்கு ஒரு இடம் இருப்பதையும் காண நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறீர். நாங்களும் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் தாழ்மையாயும் எளிமையாயும் தரித்திருப்பார்களாக. எங்களுடைய வாசலில் உள்ள இந்த அந்நியரை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த வருகையாளரை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்று அவர்கள் கூற முடிந்த இந்த முழுமையான வெற்றியை அவர்கள் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை என்றால், கர்த்தாவே, இந்த காலையில் அவர்கள் உமக்குள்ளாக பெற்றிருக்கிற அவர்களுடைய விசுவாசமானது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்பதோடு வலியுறுத்தி கூறுவதாக. கர்த்தாவே, இதை அருளும். எங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதியும். வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் விடுவியும். உமக்கே மகிமையை எடுத்துக் கொள்ளும். அன்புள்ள தேவனே, இதற்கு பிறகு நாங்கள் இப்பொழுது அலகடிக்கப்படாமல், எங்கள் மீது வருகிற இந்த சோதனைகளும் மற்ற காரியங்களும் தேவன் எங்களை நேசிக்கிற காரணத்தால் மாத்திரமே கொண்டுவரப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்வோமாக. அவர் எங்களில் நம்பிக்கை வைத்துள்ளபடியால் அவர் அதை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் அவருக்கான விசுவாசமும் அன்பும் எங்களிடத்தில் உண்டு என்றும், எங்களால் அதை ஜெயங்கொள்ள முடியும் என்றும் அவர் நம்புகிறார். அவர் அதை பார்த்துக் கொள்வார். நாங்கள் அதை குறித்து அலகடிக்கப்படாமலும் குழப்பமடையாமலும் இருப்போமாக. நாங்கள் அப்படியே அங்கே நடந்து சென்று வார்த்தையை உரைத்து முன்னோக்கி நடந்து செல்வோமாக. அப்பொழுது சமுத்திரங்கள் திறக்கும், வெற்றியின் நாள் உண்டாகும். கர்த்தாவே, இதை அருளும். எங்களுடைய காலத்தின் மகத்தான வெற்றியின் நாட்களில் ஒன்றாய் இது இருப்பதாக. நாங்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று சேர்ந்து சந்திக்கும் வரை எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். நான் செல்வதற்கு முன்பு இதை கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் டூசானை சென்றடைவதற்கு இப்பொழுது 1.5 மணி நேரம் தேவைப்படும். அது மிக மெதுவாக காரோட்டி செல்வதற்கே ஆகும். ஆனால் நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் பெற்றுள்ள இந்த விசுவாசத்தை உணர்ந்ததை குறித்து நான் இங்கிருந்து உண்மையாகவே மகிழ்ந்தேன். அதிலிருந்து ஒருபோதும் விலகி சென்று விடாதீர்கள். அந்த சிறிய அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கட்டும். தேவன் அந்த சிறு அக்கினிகளில் பேசுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சகோதரன் ஐசக்சன் அவர்களே, உம்மால் இங்கு வர முடிந்ததற்கும், இந்த குழுவை ஒன்று சேர்த்து வைத்திருந்ததற்கும் நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை என்னால் எப்படி வெளிப்படுத்தி கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என் சகோதரனே, அதை தொடர்ந்து செய்ய தேவன் உமக்கு எப்போதும் பலனை தருவாராக. இதை கேட்க வருகிற ஜனங்களாகிய உங்களுக்கு தேவன் உங்களை காத்துக் கொள்ளும்படியாக எப்போதும் பலனை, தெய்வீக பலனை அருள்வாராக. சகோதரன் ஐசக்சன் செய்கிற விதமாகவே இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் முறையாக அனுப்பி வைக்கப்படுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஆராதனையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். இங்குள்ள உங்களில் எவரேனும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயரில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்திற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து படித்தறிந்திருந்தால் எங்களுடைய எளிமையான போதகர் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அதை சந்தோஷமாக செய்யும்படி இங்கே ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய இதயத்தில் ஏதேனும் தொல்லைகள் இருந்து அவர் உங்களோடு ஜபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை செய்ய அவர் இங்கே இருக்கிறார். அவரையே சந்தித்து அவரோடு அமர்ந்து அந்த காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள். எனக்கு அவரை தெரிந்தவரை ஒரு அருமையான பெருந்தன்மையான எளிமையான கிறிஸ்தவனின் ஆவி இந்த எளிமையான சகோதரனுக்குள் இருப்பதை கண்டறிவீர்கள். அது போன்ற ஒரு ஜபத்தையே தேவன் கேட்கிறார் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் ஹே என்னும் பெயருடைய ஒரு வயோதிக மனிதன் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு மகத்தான வயோதிக மனிதராக இருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் எவரிடத்திலும் அவர் தாழ்மையாயும் பெருந்தன்மை உள்ளவருமாயிருந்தார். ஆனால் சிலர் அவர் ஒரு மத சம்பந்தமான பைத்தியம் அல்லது அது போன்ற ஏதோ ஒருவர் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எவரேனும் சுகவீனமாக இருக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் வயோதிக தந்தை ஹே அவர்களையே அழைப்பர். அவர் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கவில்லை, அவர் ஒரு உண்மையான மனிதனாக இருந்தார். அந்த வயோதிக போர் வீரர் அப்பொழுது அங்கே குன்றின் உச்சியில் ஒரு நாத்திகர் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பண்ணையை வைத்திருந்தான். அவன் என்னுடைய தந்தைக்கு ஒரு சிநேகிதனாயிருந்தான். என்னுடைய தந்தை மது அருந்துவார். அதை கூறுவதற்கு நான் வெட்கமடைகிறேன். ஆனால் சத்தியம் சத்தியமாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தியத்தை கூறுகிற ஒரே ஒரு காரியம் வேதமாய் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது சரித்திரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு புத்தகத்தை நாம் வைத்துள்ளோம். அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒருபோதும் ஒரு பொய் கூட கூறினதே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. நான் அதை சந்தேகிக்கிறேன். ஆமையா, நான் அதை நம்புகிறதில்லை. ஒரு குழந்தை வளரும் போது நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகின்றவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே ஜார்ஜ் வாஷிங்டனை குறித்த அந்த சரித்திர பிரகாரமான செய்தி குறிப்பை நான் சந்தேகிக்கிறேன். ஆனால் அது ஒரு மனிதனின் நல்ல பாகத்தை மட்டுமே சொல்கிறது. மனிதர்களின் இரு பக்கங்களையுமே வேதம் சொல்கிறது. லோத்து சோதோமில் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். நகரத்தின் பாவங்களுக்காக நீதி உள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஆனால் அதே சமயத்தில் அவன் தன் சொந்த குமாரத்தியோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றான் என்று கூற வேதம் தவறவில்லை. பாருங்கள், வேதம் அதனுடைய இரண்டு பக்கங்களையும் கூறுகிறது. எனவே நாமும் இரண்டு பக்கங்களையும் சொல்ல வேண்டும். என்னுடைய தகப்பனார் குடித்துவிட்டு அவரும் இந்த நாத்திகனோடு ஓடித்திருந்தார். அவன் இந்த வயோதிக மனிதனை பார்த்து சிரிப்பான். அவன் எப்பொழுதுமே அவரை குறித்து பரிகாசம் செய்து கொண்டிருப்பான். நாங்கள் அவரை வயோதிக தந்தை ஹே என்றே அழைப்போம். தந்தை ஹே, அவருக்கு தலையின் ஓரத்தில் மாத்திரமே வட்டமாக கொஞ்சம் முடியிருந்தது. அவர் ஒரு வயோதிக பிரசங்கியாக இருந்தார். அவருக்கு ஒரு முறை மழை தேவைப்பட்டது. அவர்களுடைய பயிர்கள் எல்லாம் தீந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அவர்கள் இதை பார்க்கலாம் பெரிதாக இல்லாமல் இருந்த அந்த லிட்டில் ஆப்சம் கிங்டம் என்று அடைக்கப்பட்டு முன்னரங்கு கெண்டக்கியில் இருந்த அந்த ஒரு சிறிய சபைக்கு வந்தனர். அவர்கள் அங்கு சென்றபோது அவர்கள் கூறினதாக அவர்கள் கூறுவதோ அவர் வயோதிக தந்தை ஹே அவர்கள் வழக்கமாக ஒரு வார்த்தையை கூறுவாராம். அவர் அருமையானவரே, என் ஆத்மாவை ஆசீர்வதியும் என்று கூறுவாராம். அந்த எளிய தாழ்மையான நபரான அந்த வயோதிக சுற்றுப்பயண பிரசங்கியார் ஒரு குதிரையின் மீது பயணம் செய்வாராம். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு கூடை நிறைய காய்ந்த பூசணிகளை அவருக்கு கொடுத்திருக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியும், அவர்களிடத்தில் இருந்த வேறு எதையாவது கொழுப்பு அல்லது வேறு எதையாவது கொடுத்திருக்கலாம். அந்த விதமாக அவர்கள் அந்த வயோதிக சுற்றுப்பயண பிரசங்கியார்களுக்கு கொடுத்து வந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கின்ற ஜனங்களாகி உங்களில் அநேகருக்கு அந்த பண்டைய கிடக்கத்திய சுற்றுப்பயண பிரசங்கிமார்களை நினைவிருக்கும். ஒரு நாள் பயிர்கள் எல்லாம் தீந்து கொண்டிருந்தன. அப்பொழுது வயோதிக தந்தை ஹே அவர்கள் அருமையானவரே, நல்லது, என் ஆத்மாவை ஆசீர்வதியும் என்றாராம். அதன் பின்னர் இந்த விதமான ஒரு சிறு ஆராதனைக்கு பிறகு உங்களில் எவரேனும் மழைக்காக தரித்திருந்து ஜெபிக்க விரும்பினால் தேவன் உங்களுடைய பயிர்களை பாதுகாப்பார் என்று கூறினாராம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னோடு தரித்திருங்கள் என்றாராம். அப்பொழுது முழு சபையும் அவரோடு தரித்திருந்ததாம். தந்தையார் வெளியே செல்ல புறப்பட்ட போது ஒரு வாலிபன் தன்னுடைய குதிரையின் சேனத்தை எடுத்து அதை சபையின் கீழே வைத்து விட்டானாம். ஏனென்றால் மழை பொழியப் போவதாக இருந்ததை அவன் அறிந்திருந்தானாம். அந்த வயோதிகர் பீடத்தண்டையிலே முடங்கார்படிக்கிட்டாராம். அதன் பின்னர் அவர் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லையாம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அவர் ஒரு இறைச்சலை கேட்டதாக கூறினார். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தாராம். ஒரு கருத்த மேகம் குன்றின் மீது வந்து கொண்டிருந்ததாம். அங்குதான் காரியமே இருந்தது. பார்த்தீர்களா? தந்தையின் சிநேகிதனான அந்த ராத்திகன் இந்த வயோதிக பிரசங்கியாரை பரிகாசம் செய்தானாம். அவன் மறித்த போது அவர்கள் அவனை படுக்கையில் தாங்கி பிடிக்க வேண்டியிருந்ததாம். அவன் ஒரு விதமான குடற்காய்ச்சலால் பிடிக்கப்பட்டான். ஜனங்களாகிய உங்களில் அநேகர் அநேகமாக அது என்னவென்றே அறிந்திருக்க மாட்டீர்கள். ஓ, அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. அவன் 3 அல்லது 4 நாட்களாக பல மணி நேரமாக பிசாசுகளோடு போராடினான். அவன் சார்லி சார்லி என்று கூறினானாம். அது இவருடைய தந்தையாக இருந்தது. மேலும் அவன் என்னை பிடிக்க விடாதீர்கள். அவன் அங்குள்ள படுக்கையின் பக்கத்தில் அவனை சுற்றிலும் சங்கிலியில் சுற்றப்பட்டிருப்பதோடு அங்கு வந்திருப்பதை நீங்கள் காணவில்லையா? அவன் அவைகளினால் என்னை கட்டவிடாதீர்கள். ஓஹோ என்றான். அவன் கூச்சலிட்டான். அவன் மறிக்க ஆயத்தமாவதற்கு முன்பே 4 அல்லது 5 மனிதர் படுக்கையில் அவனை தாங்கி பிடிக்க வேண்டியதாக இருந்ததாம். கெண்டக்கியில் முன்னர் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை தொங்கவிட்டிருந்த சுபத்தின் பக்கத்திலே மதுபானங்களை வைத்திருப்பார். அவர்கள் அங்கே மதுபானம் வைத்திருந்த அதை போன்ற ஒரு வீட்டை எவரேனும் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அவன் தன்னுடைய பழைய நீர்காப்பு மேற்சட்டையை அங்கே தொங்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன், சார்லி, அங்கே என்னுடைய சட்டைப்பையில் அரைகால மதுபானத்தை வைத்திருக்கிறேன், போய் அதை எடுத்து என் பிள்ளைகளுக்கு கொடு என்றான். அவனுடைய மனைவியோ ஒரு கிறிஸ்தவள். அவள் அங்கே வெளியே சமையல் அறையில் அழுது கொண்டே இரவு ஆகாரத்தை சமைத்துக் கொண்டிருந்தாளாம். அப்பொழுது என் தந்தையோ என்னால் அதை செய்ய முடியாது என்று கூறிவிட்டாராம். பிசாசுகளோடு அவன் போராடி கொண்டே மறிக்கும் வரையில் அவர்கள் அவனை படுக்கையில் தாங்கி பிடித்திருந்தார்களாம். அவன் பரிகாசம் செய்திருந்த அந்த வயோதிக தந்தை ஹே அவர்கள் அவர் மறிக்க ஆயத்தமான போது அவருக்கு சுமார் 85-90 வயதாம். அவர் நித்திரை அடைய சென்றாராம். எல்லா பிள்ளைகளும் சூழ்ந்திருந்தனர். அவருடைய வளர்ந்த பெரிய பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளும் படுக்கையை சுற்றி கூடி வந்தனர். அவர் எழுந்து அமர்ந்தார். உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு வெள்ளை மீசியும் அவருடைய தலையை சுற்றி ஓரங்களில் ஒரு சிறு வளையம் போன்று கொஞ்சம் முடியும் இருந்ததாம். தலையின் உச்சியிலோ வழுக்கையாயிருந்ததாம். அவர் தன்னுடைய மீசையை இப்படியும் அப்படியும் தடவி, அருமையானவரே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்றாராம். மேலும் அவர் வயோதிக தந்தையே மறித்துவிட்டார் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்தீர்கள், நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா என்று கூறி, அவரோ பாருங்கள் என்னால் மறிக்க முடியாது என்றாராம். அவர் தொடர்ந்து, நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மறித்துவிட்டேன், நான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்றாராம். மேலும் அவர், ஓ அது மிகவும் மகத்தானதாயிற்று என்று கூறி, என் பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் படுக்கையை சுற்றி வாருங்கள் என்றாராம். அவர் மூத்தவன் முதற்கொண்டு இளையவன் வரை கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். அதன் பின்னர் அவர் தன்னுடைய மூத்த இரு பையன்களிடமும் என்னை எழுப்பி அமர செய்யுங்கள் என்று கூறினாராம். அவர்கள் அவரை படுக்கையில் எழுப்பி அமர செய்தனராம். அவரால் தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்த முடியவில்லையாம். அவர் மிகவும் பலவீனமாயிருந்தாராம். அவர் தன்னுடைய மற்றொரு பையனிடத்தில் என் கரங்களை உயர்த்தி பிடி என்றாராம். அவன் அவருடைய கரங்களை அந்த விதமாக உயர்த்தி பிடித்தானாம். அப்பொழுது அவர், இன்பனாள் இன்பனாள், ஏசு என் பாவங்களை கழுவினார். எப்படி விழித்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கலிகூர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்பித்தார் என்று கூறினாராம். அதன் பின்னர் தன்னுடைய தலையை சாய்த்து மறித்து போனாராம். பாருங்கள், நாமும் அந்த முடிவுகளில் ஒன்றுக்கு வந்தாக வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும்படி உங்களை சுற்றி இந்த விதமான ஒரு எளிய தாழ்மையான மனிதனை நீங்கள் பெற்றுள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை நம்புங்கள். தேவன் உங்களுக்காக உங்களுக்கு மத்தியிலே அற்புதங்களை நடப்பிப்பார். எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை இந்த சிறு சபையிடம் நான் கேட்க விரும்புகிறேன். எனக்காக ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபிப்பீர்களா? நானும் கூட உங்களுடைய சகோதரர்களில் ஒருவனாயிருக்கிறேன். நான் எல்லா நேரங்களிலும் உங்களோடு இல்லை, நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஒளிநாடாக்களையும் மற்றும் மற்ற காரியங்களையும் இங்கே பெற்றுக் கொள்கிறீர்கள். நான் இங்கே வெளியே ஒரு பெரிய யுத்தகலத்தில் இருக்கிறேன். இது கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிற பணி நிலைகளில் ஒன்றாயிருக்கிறது. எனக்காக ஜெபியுங்கள், ஏனென்றால் உண்மையாகவே உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு தேவை. ஏராளமான நேரங்களில் நான் கடினமான இடங்களுக்கு செல்லும் போதும், விசேஷமாக வெளிநாட்டு ஊழிய களங்களில் இருக்கும் போதும் நான் அதன் பேரிலேயே சார்ந்திருக்கிறேன். அங்கு மந்திரவாதிகள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் லட்சக்கணக்கானோர் அங்கு நின்று கொண்டு உங்களுக்கு சவாலிடும் போதும், நீங்கள் அங்கு நடந்து சென்று தனியாக இருக்கும் போதும் நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்திருப்பது மேலானதாகும். ஓ என்னே, அப்பொழுது அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். கிட்டத்தட்ட தேவன் வைத்துள்ள எந்த காரியத்தையும் அவர்களால் அப்படியே பாவனை செய்ய முடியும். அவர்கள் அப்படியே என்னையும் எம்ரேயும் போல பாவனை செய்ய முடியும். தேவன் இங்கு வைத்துள்ள எந்த காரியத்தையும் அவர்களால் பாவனை செய்ய முடியும். அப்பொழுது நான் ஒரு சிறிய விசுவாசம் உள்ள குழுவை குறித்து சிந்தித்து பார்த்து, இது நாளின் எந்த நேரமாய் உள்ளது என்பதையும், அங்கு வனாந்திரத்தின் பின்பாகத்தில் வெளியே செல்லும் வழியில் சிகரா விஸ்டா என்று அழைக்கப்பட்ட பழமையான ஒரு சிறிய இடத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் ஒரு சிறு ஜபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு கூறுவேன். புரிகிறதா? அங்கு எங்கோ மலையின் மற்றொரு புறத்தில் அங்கே அந்த பழைய மாட்டுப்பண்ணை முகாமில் அதை போன்று எங்கோ அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்வேன். அப்பொழுது நான் வெளியே நடந்து வந்து, நான் ஜபத்தினால் மூடப்பட்டிருக்கிறேன், சாத்தானே உன்னால் எனக்கு எதையுமே செய்ய முடியாது, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று நான் கூறுவேன். நீங்கள் பாருங்கள், அப்போது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறது. நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், இப்போது நீங்கள் எல்லோருமே அதை செய்வீர்களா? ஆமென். சகோதரன் ஐசக்சன், இங்கே வாருங்கள். நான் இங்கு தரித்திருந்து சுற்றிலும் உள்ள உங்கள் ஒவ்வொருவரோடும் வீட்டிற்கு சென்று இரவு ஆகாரத்தை புசிக்க நான் விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு எனக்கு நீண்ட காலம் தேவை. உலகத்திலேயே மிகச்சிறந்த சமையற்காரர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று புருஷர்களாகி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். நீங்கள் அவ்வாறு பெற்றிருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பார்த்தீர்களா? அதை செய்ய நான் நிச்சயமாகவே விரும்புகிறேன், ஆனால் என்னால் அதை இன்றைக்கு செய்ய முடியாது. நீங்கள் யாவரும் அதை புரிந்துள்ளீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? என்னால் அதை இப்போது செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சிரமமான பணியில் தற்போது இருக்கிறேன். நான் வந்து உங்களோடு ஒரு சிறு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நானும் கூட உங்களோடு இருக்கும்படியாக திரும்பி வர வேண்டும் என்றும் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்றே விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதரன் ஐசக்சன் அவர்களே, ஆராதனை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருபோதும் சரணடையாமல் இருக்கிற உங்களில் எவரேனும் இங்கு வர விரும்பினால், சகோதரன் ஐசக்சன் அவர்களும் நானும் நிற்கிற இந்த பிரசங்க பீடத்தின் பக்கத்தில் இந்த காலை நீங்கள் இங்கு வந்து நிற்க வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் விரும்பினால், தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படி விரும்பினால், இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? நீங்கள் இன்றைக்கு ஒரு முழுமையான வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களில் எவரேனும் பின்வாங்கி போய் தேவனை விட்டு விலகி போயிருந்தால், கடந்த இரவு இருந்த அந்த சிறு பெண்மணியைப் போன்று நீங்கள் அந்த ஐக்கியத்தை இழந்து விட்டிருப்பதை அறியாமல் இருந்தால், ஓ நீங்கள் தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது அந்தகாரம் சூழ்ந்து கொள்கிறது. நீங்கள் ஒரு சேரான பாதையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இழக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ள வரமாட்டீர்களா? இது ஒரு முழுமையான வெற்றியாய் உள்ளது. உலகத்தின் எல்லா காரியங்களுக்குமான ஒரு வெற்றியின் நாளாய் இது உங்களுக்கு இருக்கக்கூடும். நீங்களோ சகோதரன், நான் பல அநேக சோதனைகளை உடையவனாய் இருந்து வந்துள்ளேன். நான் இங்கும் அங்குமாக இடுத்தறியப்பட்டிருக்கிறேன் என்று கூறலாம். அது தேவன் என்றும், ஏனென்றால் அவர் உங்களை நம்பினார் என்றும் நான் உங்களுக்கு கூறியிருக்கவில்லையா? நீங்கள் அவரை விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் விட்டுவிடுவீர்களா? நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அவரை விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் விட்டுவிடுவீர்களா? நீங்கள் மீண்டும் ஒரு உண்மையான போர் வீரனை போல எழும்பி பட்டயத்தை இறுக பிடித்து மீண்டும் முன்னோக்கி நடந்து வருவீர்கள். அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் நிச்சயமாக. இல்லை என்றால் சகோதரன் ஐசக்சன் உங்களுக்காக அப்போது தொடர்ந்து பேசுவார். இப்பொழுது நீங்கள் என்னை தவறாக நினைக்கவில்லை என்றால் அப்பொழுதுதான் நான் புறப்பட்டு தூசானுக்கு திரும்பி செல்ல முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களை காண மீண்டும் திரும்பி வருவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்களா? நினைவிருக்கட்டும், ஒரு முழு வெற்றியாளர். இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய மாறாத கவனத்தை வைத்திருங்கள். அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறார். என்றோ ஒரு நாள் அவர் ஆகாயத்திலிருந்து ஒரு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது இந்த அடிபுள்ள சரீரங்கள் அறியாமை தரித்துக் கொள்ளும் போது நாம் என்னதைக்கும் அவரோடு இருக்கும்படியாக செல்வோம். அதுவரை உங்களுடைய மாறாத எதிர்நோக்குதலோடு விழித்திருந்து ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.